हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे
पाक्रम ज्ञान वैराग्य भूषण श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत भेषिता लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यं अच्युतपदाम्बुज युग्म रुग्म व्यामोहत स्थवितराणि त्रिनायमेने अस्मद्गुरुर्भगवदोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयान आद्यस्य न कुलपतेर्वहुलाभिरामं श्रीमत् तदङ्घ्रियुहलं प्रणमामि मूर्ध्न भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्तांग्रिरेनु परकाल यतीन्द्र मिश्र श्रीमत् परांगुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं पुंडलीक सारीका भक्त नाही पंडरी सारीका क्षेत्र नाही विठोबा सारीका दैव नाही तुकाराम सारीका सद्गुरु नाही पुंडलीक वरधा हरी विठला अंजना नंदनम वीरम जानकी शोकनाशन कपीशमक्ष हंतारं वंदे लंका भयंकर मनोजवं मारुत तुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठ वातात्मजं वानरयूत मुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकांजलि बाष्पवारी परिपूर्ण लोचनं मारुतिं नमत राक्षसांतकम् वेद वेद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेद प्राचेतसात् आसीत् साक्षात् रामायणात्मनः कर्पा निरामविराणि अल्लाल् मच्चुं कर्परो पुर्पा मुदलाह पुल्लेरंभादि ओंजिंजिये नर्पाल अयोध्यिल वाळुं सरासरं मुत्रवं नर्पालुक्कु वित्तनं नान्मुहनार् पेट्र नाट्टुले जय बोलो वीर धीर सूरांचनेय स्वामी की जय। भगवान रुम्ब पिटिच्चवर्गल भक्तर्गल பக்தர்கள் எப்பொழுதும் பகவான தன்னுடைய ஹிருதயத்துல வச்சுருக்கா, அதே போல பகவான் தன்னுடைய பக்தர்களை சதா சர்வதா தன் ஹிருதயத்துல வச்சுருக்கான். ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்தை கிழிச்சோம்னா அவரே கிழிச்சு காட்டா உள்ள அழகா சீதா மாதாவும் ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேக திருக்கோலத்தோட காட்சி கொடுக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது அப்பதான் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற சமயம், நடந்து முடிஞ்ச உடனே தான் நெஞ்ச கிழிச்சு காட்டுறார். வெளியில இருக்கிற மாதிரியே ராமன் இவருடைய ஹிருதயத்திலையும் பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறான். அவ்வளவு சிரேஷ்டம் ஆஞ்சநேய மூர்த்தி. அதே போல அந்த ஆஞ்சநேயர் பகவான் தன் ஹிருதயத்தை வச்சிருக்கான். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழுந்திலை காதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவினுக்கு இல்லை கைமாறு உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் அப்படின்றார். திருமங்கை ஆழ்வார் ரங்கராஜனிடத்துல பிரார்த்திச்சுக்கிறார். ஆஞ்சநேயனும் வாதமா மகன், வாதம் அப்படின்னா வாயு, அவருடைய பெரிய பிள்ள ஆஞ்சநேயர், சின்ன பிள்ள பீமன். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு, அந்த வாயுடைய மூணாவது பிள்ளை அப்படின்னு சொன்னா மத்வாச்சாரியரை சொல்லணும். ஏன்னா அவர் ஸ்வயம் வாயு புத்திரன் தான். அதனாலதான் மத்வ சம்பிரதாயத்தை பார்த்தோம்னா ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்னு கொண்டாடுவான். ஹரி தேவர்கள்ல உத்தமன், ஜீவர்கள்ல உத்தமன் வாயு அப்படின்னு மத்வ சம்பிரதாய வழக்கம். இன்னைக்கும் நீங்க எங்கேயாவது மத்வாச்சாரியருடைய சித்திரம் பார்த்தா மேல ஹனுமா இருப்பார், அதுக்கப்புறம் மீச வச்சுட்டு பீமன் இருப்பார், அது கீழே மத்வாச்சாரியர் இருப்பார். ஹனுமத் பீம மத்வ, இதுதான் ஸ்வரூபம். அந்த ஆஞ்சநேய மூர்த்தி அவ்வளவு சிரேஷ்டம். வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு, குரங்கு அது, விலங்கு மற்றொரு ஜாதி என்று ஒழுந்திலை, இன்னொரு ஜாதியும் தள்ளி இருக்கலையா ராமன். செய் தகவினுக்கு இல்லை கைமாறு, நீ எனக்கு பண்ண உபகாரத்துக்கு திரும்ப என்னால உபகாரம் கூட பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டார். ஆஞ்சநேயர் பண்ண உபகாரத்துக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம சுவாமி தன்னையே கொடுத்துட்டார். அத்தனை விசேஷம் ஆஞ்சநேய மூர்த்தி. இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு ஹனுமத் ஜெயந்தி. நம்ம எல்லாம் மார்கழி மாசத்துல ஹனும ஜெயந்தி கொண்டாடுவோம். தட்சிண பாரதத்துல ஆஞ்சநேயருக்கு நாலஞ்சு பிறந்த நாள் உண்டு. அதுல இன்னைக்கு சைத்திர பௌர்ணமி ஆஞ்சநேயருடையதான ஜெயந்தியா கொண்டாடுறது ஒரு வழக்கம். எப்படி இருந்தாங்க, நமக்கே இங்கிலீஷ் பர்த்டே தமிழ் பர்த்டே எல்லாம் கொண்டாடி இருக்கோம். ஆஞ்சநேயர் ராமன் கிருஷ்ணனுக்கு நிறைய கொண்டாடலாம், தப்பே கிடையாது. அது ஸ்மார்த்தா கோகுலாஷ்டமி அப்படின்னு, வைஷ்ணவா ஆச்சரியமா ஸ்ரீ ஜெயந்தின்னு, ரெண்டுத்தையும் கொண்டாடிட்டு போக வேண்டியதுதானே, அவ்வளவுதானே. நம்மளாம் அழகா வச்சுருக்கோம் இல்லையா, தமிழ் பிறந்த நாள்னா கோவிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும், இங்கிலீஷ் பர்த்டேன்னா கேக் வெட்டணும், இவ்வளவு அழகா டிஸ்டிங்கிஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குன்னா இது, அதுக்குன்னா அது அப்படின்னு இங்கிலீஷ் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுக்கணும், தமிழ் பர்த்டேக்கு அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், பழக்கம் இருக்கிறவாளுக்கு நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போல ஆஞ்சநேய மூர்த்தி எப்படின்னா இன்னைக்கு வடை இருக்கு, நிறைய வடை சாத்தியம் இருக்காரு, வடமாவ சாத்தியம் இருக்காரு ஆஞ்சநேய மூர்த்தி. அந்த ஆஞ்சநேய மூர்த்தி அப்படி ஒரு பகவத் ஸ்வரூபம், பகவத் தியானம், பகவத் கைங்கரியத்திலே லயப்பட்டு கிடக்கிறார். அத்தனை விசேஷம் அந்த ஆஞ்சநேயர். இன்னைக்கும் சிரஞ்சீவியா பூமியில இருக்கார். இன்னைக்கும் பல பேருக்கு ஆஞ்சநேய மூர்த்தி பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துருக்கார். ஆஞ்சநேயரோட பிரபாவம் அத்தனை வசதி, ஆஞ்சநேயர் இல்லாத இடமே கிடையாது. துவாரகையில கூட ஒரு ஆஞ்சநேயர் உண்டு, துவாரகா பேட்டு துவாரகான்னு உண்டு, தீவு துவாரகா தான் ஒரிஜினல் துவாரகா. அங்க பாத்திரம் அப்படின்னா அங்க ஒரு ஹனுமான் உண்டு, அங்க ஹனுமான் தன் பிள்ளை மகரத்வஜனோட இருப்பார். ஹனுமான் கல்யாணம் ஆகலே, கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தை உண்டு. அவர் அழகா லங்கையை எரிக்கிறாரோன்னு, வாழ வச்ச தீய கொண்டு லங்கையை எரிச்சுடுறார். எரிச்சு முடிச்சோன்னு அந்த வாழை கொண்டு போய் அப்படி கடல்ல நினைக்கிறார். அப்போ ஒரு உடம்பு முழுக்க வேர்த்து விறுவிறுக்கு இருக்கு, அந்த வேர்வை துளி ஒண்ணு கடல்ல விழ அதை ஒரு மீன் முழுங்க அதுக்கு பிறந்த குழந்தை தான் மகரத்வஜன், ஆஞ்சநேயருடைய புத்திரன். அவ ரெண்டு பேரும் மீட் பண்றா எப்ப அப்படின்னா, ராமனையும் லக்ஷ்மணனையும் அழகா அகிராமணன் தூக்கிண்டு போய் அவனுடைய லோகத்துல வச்சுடுறான். அப்ப ஆஞ்சநேயர் தேடிண்டு போறார். அந்த சமயத்துலதான் ரெண்டு பேரும் மீட் பண்ற. ஆஞ்சநேயர் பாக்குறா இது நடாது, ராவண கோஷ்டியில ஒரு வானரம் இருக்கே அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த வானரத்தை கேட்கிறார், யாரா நீ அப்படின்னு உடனே அந்த வானரம் சொல்றது, நான் ஹனுமானுடைய புத்திரன் அப்படின்னு. ஆசிரியர் பயந்து போயிட்டார். அசோக நான் சீதையை தேடி போக கூட ஒழுங்கா தானே இருந்தே அப்படின்னு யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துலயும் எந்த ஸ்திரீன் இடத்துலயும் மனசு லயப்பட்டது இல்லையே, ஆஹா அழகா இருக்கான்னு கூட நான் நினைச்சது இல்லையே, இதனடாது இது இப்படி ஆயிடுது அப்படின்னு பதறா. அப்ப கேக்குறார், எப்படா நீ ஆசிரிய புத்திரன், அது கதையும் சொல்றது. அப்புறம் கடைசியில அத்தனையும் சொல்லிட்டு, நீங்க யார், உங்களை பார்த்தாலும் வானரம் மாதிரியே இருக்கு அப்படின்னு. உடனே ஆசிரியர் சொன்ன, உன்ன பெத்த அப்பன் நான் தான், நான் சொல்லணும் நீ என்ன மாதிரி இருக்கேன்னு, ஆனா நீ சொல்ற என்ன உன்ன மாதிரி நான் இருக்கேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்றார். அப்ப அழகா மக்களை துவசன் அப்பாவை சேவிச்சுட்டான்னு கேட்கிறார், எப்படா அந்த அஹிராமன வதம் பண்றது அப்படிங்கிற. அப்ப அழகா அந்த மக்கரத்வஜன் சொல்றான், துவாரகையில மட்டும் அப்பாவும் பிள்ளையும் இப்படி சேர்ந்து இருப்பார், ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம் பாக்குறதுக்கு. இல்லாட்டி திருவனந்தபுரத்துல ஒரு ஆஞ்சநேய சுவாமி உண்டு, கோவில் பத்மநாபனுடைய கோவில் உள்ள, அவர் கீழே ஒரு குழந்தை மாதிரி நிற்பான், அவன் மக்கரத்வஜன் அப்படின்னு சில பெரியவாள்லாம் அனுபவிச்சு சொல்றான். அப்ப அழகா அந்த மக்கரத்வஜன் சொல்றான், ஒரே சமயத்துல அஞ்சு ஜோதி இருக்கு, அந்த அஞ்சு ஜோதியையும் அணைச்சாதான் அவனை வதம் பண்ண முடியும்னு உடனே ஆஞ்சநேயர் பிரார்த்திச்சுக்கிறார். அப்பதான் பஞ்சமுகம் ஆஞ்சநேயருக்கு உண்டாகும். எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கார். முன்னாடி அவர் பெருசா தெரியாது, ஆனா பஞ்சமுக ஆஞ்சநேயரை ராகவேந்திரர்லாம் உபாசனை பண்ணிருக்கார். மந்திராலயம் போனோம் அப்படின்னா துங்கபத்ரா நதிக்கரைய கடல் அந்த பக்கம் போனா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று உண்டு. அந்த இடத்துல அவ்வளவு அழகா ராகவேந்திரர் 12 வருஷம் தபஸ் பண்ணி பிரத்யட்சமா பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார். அழகா வராக ரூபம் ஒண்ணு, ஆஞ்சநேயருடைய ரூபம் ஒண்ணு, முகம் ஒண்ணு ஒன்றும், வராகருடைய முகம் ஒண்ணு, நரசிம்மருடைய முகம் ஒண்ணு, அத்தியாசரியமா கருடாழ்வாருடைய முகம் ஒண்ணு, இப்படி பஞ்சமுகம் உண்டு ஆஞ்சநேய மூர்த்திக்கு. வராகமூலி ரூபம், நரசிம்ம ரூபம், ஆஞ்சநேய ரூபம், ஹயக்ரீவ ரூபம், அழகா கருட ரூபம், இந்த மூன்று ரூபம் அஞ்சு ரூபமா சேர்ந்து அதே அந்த சமயத்துலதான் ஆஞ்சநேயர் பஞ்சமுகத்தோட இருந்து அந்த அஞ்சு ஜோதியும் ஒன்னா அணைச்சு மகரத்வசன அழகா கூட வச்சுண்டு அஹிராவணனை வதம் பண்றா அப்படின்னு காண கிடைக்க. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் நமக்கு உத்தமமான பக்திய, நாம ஜபத்தை, பகவத் தியானத்தை பூரணமா கொடுக்கட்டு. கரெக்டான பஞ்சமுக ஆஞ்சநேயர் பத்தி சொல்லும் பொழுது மணி அடிக்கிறது பாரு. இதெல்லாம் தான் சத்தியம், பகவத் ஸ்வரூபம் அப்படின்றதுக்கான லட்சணங்கள். அப்படி பஞ்சமுகத்தோட ஆசனையர் அழகா வதம் பண்ணி ராமனையும் லக்ஷ்மணனையுமே மீட்டு வராறோம். அப்ப ராமனையும் லக்ஷ்மணனையுமே மீட்டும் கொள்ளும்படியான பலம் உடையவர், அப்ப நம்மளையும் காப்பாற்றிடுவார். அதனாலதான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்றார் கம்பன். அந்த ஆஞ்சநேயமூர்த்தி எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து காப்பாத்துவா அப்படின்றார். அந்த ஆஞ்சநேயமூர்த்தியை அவ்வளவு அழகா பீமன் மீட் பண்றான். மகாபாரதத்திலையும் ஆஞ்சநேயர் அழகா வரார். பீமன் சௌகந்திக புஷ்பத்தை தேடிண்டு போறான். இன்னைக்கு அந்த சௌகந்திக புஷ்பம் தேடிண்டு போன இடம் இருக்கு, ஹிமாலயாஸ்ல பத்ரிக்கு போற வழியில இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேரு வேலி ஆஃப் பிளவர்ஸ்னு பேரு. ஹிமாலயாஸ்ல அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல நீங்க போகணும். உலகத்துல வேற எங்கேயுமே அந்த மாதிரி நேச்சுரலா பூக்கள் தானா பூத்து புளிங்க எங்கேயுமே கிடையாது. அத்தனை செடிகள், நிறைய பேர் அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த வாசனையில மயங்கி விழுந்துருவாளோ. இன்னைக்கு நிறைய ஃபாரினர்ஸ் அந்த வேலி ஆஃப் பிளவர் சரியா சௌகந்திக புஷ்பத்தை பீமன் தேடிண்டு போன இடம் அங்கதான் இருக்கு. பத்ரி போனோம்னா பத்ரியிலேருந்துதான் அழகா சொர்க்காரோகணம் பண்றா பஞ்சபாண்டவர்கள்லாம். அங்க பார்த்தோம்னா பீமன் பஞ்சபாண்டவர்கள் போன வழி இருக்கு. பத்ரியில மட்டும்தான் நம்ம சரஸ்வதி நதியை பிரத்யட்சமா பார்க்க முடியும். கண் கொண்டு சரஸ்வதியை பார்க்கணும்னா பத்ரி போனால் ஒழிய நடக்காது. நரசிம்மம் நான் காட்டுறேன். அத்தனை ஆச்சரியமான பத்ரி. ஜெய் போலோ பத்ரி நாராயணமூர்த்திக்கு ஜெய். அந்த பத்ரிக்கு போற வழியிலதான் அனுமான் சக்தி அப்படின்னு ஒரு இடம் உண்டு. நம்ம ஊர்ல கோவில் பட்டி அப்படிலாம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஹனுமான் சக்தி அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். இந்த போரிவெல்லி டோம்பிவெல்லி மாதிரி இங்க சக்தி அப்படின்னா ஒரு சின்ன இடமே அர்த்தம், கிராமம் மாதிரி. அந்த ஹனுமான் சக்தி அந்த இடத்துலதான் ஆஞ்சநேயரும் பீமனும் மீட் பண்ற. இன்னைக்கு அங்க அழகா சின்னதா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் உண்டு. அந்த ஹனுமான் சக்தியில தான் பீமனுடைய அகம்பாவத்தை அடக்கிறார் ஆஞ்சநேயர். கிழக்கு குரங்குதானே அப்படின்னு நினைச்சு வாழல்லாம் அசைச்சு பார்க்கற, அசைக்க முடியல. கடைசியில ஹனுமான் சொல்றார், தான் வாயு புத்திரன்றார். அப்பதான் பீமனுடைய அகம்பாவை அடங்கி, மன்னிச்சிடுங்கோ என்னுடைய சக்தியில பெரிய திமிர் வந்துடுத்து அப்படின்னா, இனிமேல் ஒழுங்காருன்னு ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்ணார். அதே ஆஞ்சநேயர் திரும்பவும் கிருஷ்ணன் வர சொன்னான்னு சொல்லி துவாரகைக்கும் வரார். சத்யபாம கருடாழ்வார் சுரசன சக்கரத்தாழ்வார் இவர்களுடைய அகம்பாவத்தெல்லாம் வதம் பண்ணி துவாரகையிலையும் அவ்வளவு அழகா இன்னைக்கும் இருந்திருக்கார் ஆஞ்சநேய மூர்த்தி. கலியுகத்திலையும் ஆஞ்சநேயர் வந்தார், பக்தி பக்தரா வந்தார். யார் அப்படின்னா சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசர் ராமநவமி அன்னைக்குதான் பிறந்தார். சமர்த்த ராமதாசர் பிறக்கும் பொழுதே அவருக்கு ஒரு சின்ன வால் இருந்தது. பிறக்கும் பொழுதே வாளோட பிறந்த ஒரு குழந்தை சமர்த்த ராமதாசர். ஸ்வயம் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய ஸ்வரூபம் அவதாரம். காலப்போக்கில் அந்த வால் விழுந்துடுச்சு. ஆனா அப்படி ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் சமர்த்த ராமதாசர். அந்த காலத்துல எல்லாம் விதவைகள்லாம் வெளில வரமாட்டாலும் சமர்த்த ராமதாசர் விதவைகளை வெளில வர வச்சு அவர்களுக்கு நாமஜபம் சொல்லி கொடுத்து அவருடைய நிறைய மடங்கள்ல அவர்களை சீனியரா இருக்க வச்சு அந்த மடங்களை பார்க்க வச்சார். அவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் இருக்கு. விதவைகள்னா கேவலம் எந்த இடத்துலயுமே சொல்லல. சன்னியாசிகளுக்கு என்ன ஏற்றம் உண்டோ அந்த ஏற்றம் வைதவியத்தில் இருக்கிறவாளுக்கு உண்டு. சன்னியாசிக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம். நிறைய பேர் தப்பா நினைச்சுட்டு அமங்கலம்னு கிடையவே கிடையாது. அவள்லாம் சன்னியாசி ரேஞ்சில தான் அவ்வளவு அழகா பெரியவா வச்சிருக்கா. சமர்த்த ராமதாசர் அவ்வளவு பெரியவர். இன்னைக்கு சஜ்ஜன்கள் சஜ்ஜனங்களுடைய இடம் அந்த இடம். அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசர் அவதாரம் பண்ணதேன்னா இன்னைக்கு மகாராஷ்டிரம் ஹிந்துத்துவ ராஜ்யமா இருந்திருக்கவே இருந்திருக்கார். இன்னைக்கும் மகாராஷ்டிரால இருக்கிற ஹிந்துத்துவ பாரத தேசத்துல எங்கேயுமே கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்லலாம் இன்னைக்கு இந்துத்துவாக்கு பேஸ் எது அப்படின்னா மகாராஷ்டிர பூமி தான். அவ்வளவு சிரேஷ்டம் சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசர் தான் சத்ரபதி சிவாஜிக்கு அத்தனை பலத்தை கொடுத்து இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ண வச்சார். அவ்வளவு சிரேஷ்டமானவர் சமர்த்த ராமதாசர். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மகாராஷ்டிரால பார்த்தா நிறைய ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். நிறைய ஆஞ்சநேயர் கோவில் ஸ்தாபிதம் பண்ணதே சமர்த்த ராமதாசர் தான். ஆஞ்சநேயர் கோவில் தனியா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததே சமர்த்த ராமதாசர். வரைக்கும் ராமர் கோவில் ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயருக்கு பிரத்யேகமான சன்னதி கொண்டு வந்தது சமர்த்த ராமதாசர். சரியா ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான விதை போட்டது சமர்த்த ராமதாசர் தான். விதவைகளுக்கு எல்லாம் பகவன் நாமத்தை சொல்லி கொடுத்தார். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடா, தேசத்துக்காக போராடணும்னு சொல்லி கொடுத்தார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு திரையோதாட்சரி அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஜபிக்க வச்சா சமர்த்த ராமதாசர். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இதுதான் இன்னைக்கு காஞ்சன் காட்டுல பப்பா ராமதாஸ் ஜெபிச்சுட்டு இருப்பா. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. அவ்வளவு விசேஷம். அதாவது அந்த வந்தே மாதரம் அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி முஸ்லீம்களுடைய ராஜ்யத்துல இந்துக்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மந்திரமா இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இதை ஊட்டினவர் சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசர் ராமனை தவிர அவர் எங்கேயும் போகமாட்டார். பாண்டுரங்கள் வரமாட்டான். யாராவது ஒருத்தர் தன் பக்கம் வரலன்னா பிடிச்சு இழுத்தாதான் அவனுக்கு ஒரு சமாதான். ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசர் அவர் ஒரு விரதம் வச்சுட்டு இருந்தார். டெய்லி யாராவது பக்தாளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம சஜ்ஜன்கள் போன வச்சுக்கோங்கள நல்ல சாப்பாடு உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸா மேலே ஏறணும்னா ரொம்ப தெய்வீகமா இருக்கு. அங்க வேத பாடசாலை உண்டு, நிறைய வேத பாடசாலை குழந்தைகள் வேதம் படிக்கிறா. அது தனிய இடம் சஜ்ஜன்கள் நிஜமாவே பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். எல்லாம் கூப்பிடுற தூரத்துல இருக்கு. பாம்பேல டெய்லி சாப்பிட்டு ஓடிண்டு பக்னியில ஏறிண்டு கச்சராவாலாவோட குடும்பம் நடத்தியா சரிய வருஷமா சரியா அப்படியே போயாச்சு. வடா பால் கச்சரான்னு இப்படியே ஓடிட்டோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் பகவானா சங்கல்பம் பண்ணி குழந்தைங்க வச்சிருக்கான். அப்ப இந்த அக்கம் பக்கத்துல இருக்க பன்றிபுரம் தேஹு ஆலந்தி சஜ்ஜன்கட் என்னெல்லாம் இந்த கோல்காப்பூர்ல கூப்பிடுற தூரம் தானே. இங்கே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டாம். எல்லாரும் கஷ்டப்பட்டு இங்கேந்து திருப்பதி போவா, இங்கேயும் திருப்பதி போவா. பக்கத்துல இருக்க பன்றிபுரம் டைம் இல்லைன்னு, பக்கத்துல இருக்க தேஹு ஆலந்தி போனது இல்லைன்னு, பக்கத்துல இருக்க கோலாப்பூர் போகணும்னு ஆசை நடக்க மாட்டேங்கிறதுன்னு. இங்கேந்து தட்சிண பாரதோட எந்த எல்லைக்கெல்லாம் ஓடுவான். ராமேஸ்வரம் வரைக்கும் போவா, பக்கத்துல இருக்க இடத்துக்கு போக மாட்டேங்க. நம்ம எங்க இருக்கோமோ அங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் போகணும் எல்லாம் அனுபவிக்கணும். ஹிந்து தர்மத்துல நமக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு, இந்த தேசத்துல இருக்கும் இந்து தர்மத்துல இருக்கும், அதனால அவ்வளவு இடங்களை நன்னா ரசிச்சு அனுபவிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா ஆயுத ஓடிண்டே இருக்கு, அதுக்கு நிறைய அனுபவிச்சிடணும். அவ பாண்டரங்கன் பாதா இந்த சமர்த்த ராமதாசரை எப்படியாவது பண்டிகபுரம் அழிச்சுட்டு வரணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணின்றான். ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் அன்னதானம் பண்றதை பார்க்கிறார், ஆள் யாரும் கிடைக்கல. கடைசியில ஒரு பிராமணர் கிடைச்சார், அழகா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார், அண்ணம் எல்லாம் பரிமாறினார், அவர் பரிசேஷனம் எல்லாம் பண்ணி முடிச்சார். அப்படி ஒரு வாய் எடுத்து சாப்பிட போனவர் சா விட்டலா அப்படின்னு. உடனே சமர்த்த ராமதாசர் பார்த்தார், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. இந்த நரஹரி சொன்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ராமபக்தர். தியாகராஜர் எல்லாம் அப்படிதான் சொல்றார், ராமன் இடத்துல ராமா உன்னுடைய வில்லையும் அம்பையும் குடுறா அப்படின்ற. ராமன் கேட்கிறான், எதுக்குன்னா, ராமநாமம் சொல்லாதவா எல்லாரையும் கொண்டு போட்டுடுறேன்ற. அப்படி ஒரு வெறி ராமநாமத்து மேல, அப்படி ஒரு ருச்சி ராம தியானத்துல, அப்படி ஒரு தீர்மானமான பக்தி. அப்ப ஆச்சரியமா விட்டா ஒரு ஜெய் ஸ்ரீராம்னார். உடனே இந்த பிராமணர் சாப்பிட போனவர், நீங்க பண்டிகபுரம் போயிருக்கீங்களா அப்படின்னு. உடனே சமர்த்த ராமதாசர், ராம் 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 ராம், நாங்கெல்லாம் போகிறது இல்லை, எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. வாய் வரைக்கும் அன்னத்தை எடுத்து போன பிராமணர் இப்படி போட்டார், பண்டிகபுரம் போகாத ஆள் போக மாட்டேன்னு சொல்ற ஆள் வீட்டுல நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எழுந்துட்டேன். பதறினார் சமர்த்த ராமதாசர், இல்ல நீங்க சாப்பிடுங்க, எனக்கு அவசியம் இல்லை, பாண்டரங்கனை ஒதுக்கி தள்ளுறதா வீட்டை நான் என்னத்துக்கு சாப்பிடணும், எனக்கு ஒண்ணு அப்படி ஒரு ஜீவிதம் வேணும்னு அவசியம் கிடையாது. என் பாண்டரங்கன், என் பண்டரிநாதன், என் விட்டோபா, எப்பேற்பட்ட பக்த கூட்டம் பண்டரீபுரம் பாண்டரங்கன் அனுபவிக்காம இருப்பாளோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சமர்த்த ராமதாசர் நீங்க சாப்பிடுங்க. அப்ப உடனே ஒருத்தன் சத்தியம் பண்ணுங்கோ, பண்டரீபுரம் போய் பாண்டரங்கனை பாக்குறேன் சத்தியம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் சாப்பிடுறேன்னு. சமர்த்த ராமதாசனா, முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்னா நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க, நீங்க சத்தியம் பண்ணா நான் சாப்பிடுறேன். நீ முதல்ல சாப்பிடுவான் நம்ப முடியாது, நம்பவே முடியாது, அதனால சத்தியம் பண்ண வேற வழி இல்லாம சரி அப்படின்னு. அழகா சாப்பிட்டு முடிச்சா, சாப்பிட்டு முடிச்சு கை இளம்பினால் வாங்க போலாம்னுட்டா இந்த பிராமணர். சமர்த்த ராம எங்க, பண்டிகபுரம், பண்டிகபுரமா இப்ப ஆமா, நீங்க தான் சத்தியம் பண்ணு போலான்னு, உங்களை நம்புறதுக்கு இல்லை, சரீரம் நிலையில் எப்ப வேணா முடிஞ்சு போயிடும், மின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். நம்மாழ்வார் சொல்ற வானத்துல ஒரு மின்னல் அப்படி டக்குன்னு வந்துட்டு போகிறதோனும், அந்த மாதிரி நம்ம மனுஷ சரீரம் ஸ்திரமில்லாது நிரந்தரமில்லாது. அதனாலே அவங்க உடனே போகலாம்னு அழிச்சுட்டார். பிடிவாதம் பண்ணி சமர்த்த ராமதாசரை கூட்டிட்டு பண்டிகபுரம் வந்துட்டார். சந்திரபாகா நதி தீரம் நிறைய பக்த ஜனங்கள் எல்லாரும் விட்டல் விட்டல் ஜெபிச்சு அவர் ராம் 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 ஜெபிச்சுட்டு இருக்கார். ஒரு வழியா பாண்டரங்கன் சன்னதிக்கு ஒரு அழிச்சுட்டு வந்துட்டா. இந்த பிராமணர் வாங்க வாங்க பாருங்க, இப்படி இடுப்புல கை வச்சுட்டு இருப்பான் தெரியுமா, ஜம்முன்னு இருப்பான், காதல மகர குண்டலமும் அவனுடைய மூக்கும் அவன் நிற்கிற ஸ்டைலும் சாக்ஷா துவாரகா கிருஷ்ணன் அப்படின்னு. இவரோ அயோத்தியா ராமனிடத்துல மனசு கொடுத்தவன் அழிச்சுன்னு வந்த பிராமணரும் அவன் சாக்ஷாத் கிருஷ்ணன்ற. அது ராஜான்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கவா இடத்துல பழகிட்டோம், திடீர்னு ஒரு மாட்டுக்காரங்கிட்ட போய் பழக முடியுமா, பிராக்டிக்கலி இம்பாசிபிள். சக்கரவர்த்தி திருமகன் தர்மாத்மா ராமன் அவ்வளவு அழகா சத்தியத்தை மட்டும்தான் பேசுவான், அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி போய் பார்க்கலாம்னு தோணும். அவனுக்கு சத்தியமே ஜீவிதம், இவனுக்கு அசத்தியமே ஜீவிதம். ராமனுக்கு வாயை திறந்தா பொய்யே வராது, கிருஷ்ணனுக்கு வாயை திறந்தா மெய்யே வராது. ஏதோ அசந்து போய் மறந்து போய் பகவத்கீதையில மட்டும்தான் சத்தியம் பேசியிருக்கான் கிருஷ்ணன். ராமன் எப்படிப்பட்டவன்னா, அவ அப்பா யாரோ ஓரத்துல ஒரு ஸ்திரியை பார்த்து ரொம்ப அழகா இருக்காளேன்னு பார்த்துட்டானா அம்மானுடுவானா, இவன் எல்லாரையும் அழகா இருக்கானே பார்ப்பான். கூடி வரைக்கும் அழகாடிக்கேடி ஏ சுந்தரி அப்படின்னு, சந்தனம் வாங்கிக்கிறதுக்கு குப்ஜைய பார்த்து ஹே சுந்தரி அப்படின்னு. குப்ஜ பார்த்தா இந்த மதுரால என்ன பார்த்து சுந்தரின்னு சொன்ன ஒரே ஆண் பிள்ளை நீதாண்டா, அவர் ஒருத்தர் கூட என்ன பார்த்து சுந்தரின்னு சொன்னதில்லடான், அப்படி இவ்வளவு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அதனால ரொம்ப கஷ்டம் இந்த ராமனையும் கிருஷ்ணன் ஒரு தட்டில வச்சு பாக்குறதுன்ற, ஏதாவது ஒரு பக்தியில இருக்கிறவாளுக்கு இன்னொரு கஷ்டம் தான். கிருஷ்ணனை பார்த்து அனுபவிச்சாரு, அப்பா ராமன் ரொம்ப பெரியவர், நம்மளால அவர் பக்கத்துல போக முடியாம ஒதுங்கி போயிடுவான். ராமனே கதியின்னு கிடைக்கிறவாளுக்கு கிருஷ்ணன் ரொம்பவே கசக்கும், அது கட்டி தங்கம் தான் ஆனாலும் கசக்கும் அவளுக்கு. ரொம்ப நொந்து போயிட்டா, என்னடாது தலையெழுத்தே ராமா, என்னை இப்படி கொண்டு ஒரு இக்கட்டுல மாட்டி விட்டுட்டியே, என்ன கொண்டு போய் இப்படி ஒரு மாட்டுக்காரன் முன்னாடி நிக்க வைக்கிற, எனக்கு அசிங்கம் உனக்குதான் அசிங்கம்ட்டு சொல்லிட்டே ராம் 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 ஜெபிச்சுட்டே வந்தா. அழகா அந்த பிராமண பக்கத்தை நின்று பாருங்க பாருங்க அண்ணா பாருங்க, எங்க வீட்டுல எப்படி இருக்கான் பாருங்க பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்க, கண்ணை மூடின்னு இருக்காரு, கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஜோரா தனுசோடையும் அழகா அம்போடையும் ஸ்வயம் ராமச்சந்திர மூர்த்தியா பாண்டரங்கன் நின்னான். உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்தினார். உடனே ஆஹா இவெல்லாரும் கிருஷ்ணன் சொல்றாரு. அது ராமன் இப்படி திரும்பி பார்த்தாரு, பக்கத்தில் நின்று பிராமணனை காணல. எங்க போயிட்டான்னு பார்த்தா எந்த இடத்துல ராமன் நின்னு இருக்கானோ அந்த இடத்துல அந்த பிராமணன் நின்று இருக்கார். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, வந்தது ஸ்வயம் பாண்டுரங்கன். இவரை கூட்டிட்டு வர்றதுக்காக தானே ஒரு பிராமண வேஷம் போட்டு பாண்டரங்கன் என்ன வேஷத்துல எப்படி வருவான்னு தெரியவே தெரியாது. அத்தனை அழகா பாண்டரங்கனே அழிச்சுட்டு வந்த கதறின சமர்த்த ராமதாசரே, பாண்டுரங்கா என்னை அழிச்சுட்டு வர்றதுக்காக நீயே வந்தியா? பகவான் சொன்ன, ஆமா நீ எல்லாம் வரணும் இல்லையா? நீ எல்லாம் வந்தாதானே ஜனங்கள் அனுபவிப்பா, இல்லடி ராமபக்தர்கள்லாம் வரமாட்டேன்னா நான் என்ன பண்ணட்டும்? நான் தான் ராமன், நான் தான் கிருஷ்ணன், நான் தான் ஹரி, நான் தான் வாசுதேவன். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. ராமன் ஒத்துக்காத கிருஷ்ண கூட்டம், கிருஷ்ண ஒத்துக்காத ராம கூட்டம், எல்லாருக்கும் ஒத்துக்கிற ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாத். அழகா சமர்த்த ராமதாசர் கண்கள்ல ஆனந்த பாஷம், பாண்டுரங்கன் ராமனாகவே காட்சி கொடுத்தான் சமர்த்த ராமதாசருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் பாண்டுரங்கன் பண்டரீநாத். அந்த சமர்த்த ராமதாசர் வாழ்ந்த காலம் ரொம்ப அழகான ஒரு காலம், சத்ரபதி சிவாஜியினுடைய காலம் அந்த காலம் தான். அதே காலத்துலதான் தேஹு, பூனா பக்கத்துல கூப்பிடுற தூரத்துல இருக்கிற தேஹுல தான் இந்திரயாணி நதிக்கரையில தான் அழக விஸ்வம்பரர் அப்படின்ற ஒருத்தருடைய வம்சத்துல வந்தவர் தான் சந்துகாராம். ஜெய் போலோ சந்துகாராம் மகராஜ் கீ ஜெய். துகாராம் ஸ்வயம் நாமதேவருடைய அவதாரம் தான் சந்துகாராம். உத்தவர் தான் நாமதேவரா வந்தார், நாமதேவரை தான் திரும்பவும் துகாராமா வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி அபங்கம் பாடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்தாராம் நாமதேவர். 500 கோடி அபங்கம், அதுல சில லட்சங்கள் மிச்ச மீதி இருந்துதான். அதை பூர்த்தி பண்றதுக்காகவே திரும்பவும் துகா ராமாக வந்தார். துகா இந்த குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தைக்கு துகான்னு பெயர் வச்சது ருக்மிணி பிராட்டி தான். இன்னைக்கும் தேகுல இந்திரயாணி நதிக்கரை, தேகு வந்து ஆலந்திலேருந்து கூப்பிடுற தூரம் 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ள தேகு ஆலந்தி போயிடலாம். இன்னொரு சின்ன குக்கிராமம் தான் தேகு. இந்திரயாணி நதிக்கரையில இன்னைக்கும் அங்க அழகான ஒரு பாண்டுரங்கன் சன்னதி உண்டு. நல்லா குழுக்கு முழுக்குன் இருப்பான் அந்த பாண்டுரங்கன். துகாராமுடைய மூதாதையர் விஸ்வம்பரர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தேகுலேருந்து கிளம்பி பன்றீபுரம் போயிடுவார். எப்படாப்பா ஏகாதசி வரும்னு காத்துன்னு இருப்பார், நவமி அன்னிலேருந்து விரதம் இருப்பார், நவமி அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருவார், ஏகாதசிக்கு பன்றீபுரத்துல இருப்பார், விடிய விடிய பஜனை பண்ணுவார், துவாதசிக்கு பன்றீபுரத்துல பாரண பண்ணுவார், பாண்டரங்கனை பிரிய மனசில்லாம திரும்ப வருவார். வியாபாரம் அவெல்லாம் வைஷ்யா, நல்லா வியாபாரம் பண்ணுவார். வயசாக வயசாக ரொம்ப வருத்தப்பட்டார் பாண்டரங்கன் இடத்துல. என்னால அப்பப்ப வந்துட்டு போக முடியலடா பாண்டரங்கா அப்படின்னா. அப்ப பாண்டரங்கன் சொன்னா, நான் தான் ஆகாசமா இருக்கேன், நான் தான் பூமியா இருக்கேன், நான் தான் காற்றா இருக்கேன், நான் தான் ஜலமா இருக்கேன், நான் தான் ஆகாரமா இருக்கேன், நான் தான் வஸ்திரமா இருக்கேன். ரியலிஸ்ட் போட்டான். விஸ்வம்பரர் சிரிச்சார். இந்த தத்துவம் எல்லாம் யார கேட்கிறவா கிட்ட சொல்லு, எனக்கு இதெல்லாம் அதுவுமே வேண்டாம். எனக்கு நீ இடுப்புல கைய வச்சிருந்து இப்படி செங்கல் மேல நிக்கிறது தான் எனக்கு சுகமா இருக்கு, எனக்கு அதுதான் ஒத்து வரது. என்னால உட்கார்ந்து தத்துவ விசாரம் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு. செருப்புல பாண்டரங்கன் இருக்கான்னு தெரிஞ்சா செருப்பு போட தோணுமா? வஸ்திரத்துல பாண்டரங்கன் இருக்கான்னு அடிச்சு துவைக்க தோணுமா? சத்தியமா தோணாது. அவர் சொன்ன எனக்கு தத்துவம் எல்லாம் வேண்டாம், இடுப்புல கைய வச்சிருந்து சாட்சா மன்மத மன்மதனாக நீ செங்கல் மேல நிக்கிறியே, இந்த ரூபம் என் ஹிருதயத்துல நிக்கணும், என் ஆயுசு முழுக்க இதை பார்க்கணும், அதை பார்த்துட்டே உசுறு போகணும்னு பிரார்த்திச்சிருந்தார். அதற்காகவே பாண்டுரங்கன் தேகுல ஸ்வயம்புவா வந்தான். தேகுல இருக்கிற பாண்டரங்கன் ஸ்வயம்பு மூர்த்தி, பன்றீபுரம் ஸ்வயம்பு மூர்த்தி தான். தேகுல பாண்டுரங்கனும் ருக்மிணி பிராட்டியும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிற மாதிரி மூர்த்தி, சின்ன கோவில். துகாராமுடைய மூதாதைய விஸ்வம்பரர் அவர் கட்டின கோவில் தான் அது. துகாராமுக்கு அண்ணா ஒருத்தர் உண்டு, தம்பி ஒருத்தர் உண்டு. மூணு பேருமே ஆச்சரியமா மும்மூர்த்திகளுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை. முதல்ல மூத்தவர் சாவாஜின்னு பேரு, அவர் சிவபெருமான அனுகிரகத்துல பிறந்தவர். துகாராம் விஷ்ணுவுடைய அனுகிரகத்தினால பிறந்தவர். இவர்களுடைய தம்பி காங்கா, அவர் பிரம்மதேவருடைய அனுகிரகத்தினாலே பிறந்தவர். அழகா மூணு குழந்தையும் நன்னா வளர்ந்துட்டு வர்றது. துகாராம் ரொம்ப சமத்து. இந்த சாவாஜி எப்பொழுது சிவபெருமான் மாதிரி விட்டேத்தியாவே இருக்கார். எதுலயும் ஒரு பிடிப்பெல்லாம் கிடையாது. ஆச்சரியமா அப்பா பார்த்தார், ஜோரா வளர்ந்த விஸ்வம்பரர் மூதாதையர் அவருடைய வம்சத்துல வந்திருக்கதான் துக்காராம் பிறந்தா. பையல் அவ்வளவு அழகா வியாபாரம் எல்லாம் பாத்துக்கோன்னு சொன்னார். இல்லப்பா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுட்டார். சரி, இவன் சிவபெருமான் கொடுத்த குழந்தை இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு துக்காராமுக்கு வியாபார விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். துக்காராம் சரித்திரம் ரொம்ப பிடிச்சு, ஒரு வாரம் பத்து நாள் சொல்ல வேண்டிய சரித்திரம், ரொம்ப முக்கியமா ரொம்ப சில சில விஷயங்கள் தான் சொல்ல போறேன். நாமதேவ சரித்திரமே அதுவே பத்து நாள் சொல்ல வேண்டிய சரித்திரம், அதுவே ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் கூட நான் சொல்லியிருக்கேன். துக்காராம் அழகா வியாபாரம் எல்லாம் பண்றார், ஜம்முன நல்ல தனம், ஊர்ல நல்ல மரியாதை, எப்பொழுதும் பக்தி, நாமஜபம், அம்மா சொன்னா குழந்தை எல்லாம் நன்னா இருக்கு, பன்றிபுரம் போயிட்டு வா, பாண்டுரங்கன் தான் நம்முடைய குல தெய்வம், அழகா ஏகாதசி ஏகாதசி பன்றிபுரம் போ அப்படின்னு சொன்ன உடனே துக்காராம் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைப்படி அழகா பண்டரீபுரம் போறா. பாண்டுரங்க தியானத்தோட பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. குண்டலீக வரதா பஜே பாண்டுரங்கா, குண்டலீக வரதா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. நாமதேவ ஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவ ஸ்மரணே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சாத்தமாலி புத்ர
பஜே பாண்டுரங்க சப்தமாலி புத்ர பஜே பாண்டுரங்க 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 கூர்மதாச சுவாமி பஜே பாண்டுரங்க கூர்மதாச சுவாமி பஜே பாண்டுரங்க 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 சக்குவேஷதாரி பஜே பாண்டுரங்க சக்குவேஷதாரி பஜே பாண்டுரங்க 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 ஆனந்தமா பஜனை பண்ணிஞ்சு நன்றிபுரம் வந்தா. நன்றிபுரம்னாலே சங்கீர்த்தனம் தான். அவளுடைய அந்த பஜனை அப்படியே அவா உண்டு, அவர்களுடைய விட்டலன் உண்டு. அவளுக்கு விட்டலன் தெய்வம்லாம் இல்லை, அவ குடும்பத்துல ஒருத்த மராட்டிக்காரர்களுக்கு விட்டலன் அவ குடும்பத்துல ஒருத்த. அவன்தான் எல்லாத்துக்கும் தலைவன், அவன்தான் எல்லாத்தையும் நடத்துறான். ஆனந்தமா பன்றீபுரம் வந்தார், சந்திரபாகால தீர்த்தமாடினார். சந்திரபாகா என் சகோதரி அப்படின்னார். குண்டலீகன் சந்நிதிக்கு போனார், குண்டலீகன் என் சகோதரன் அப்படின்னார். இந்த ஒரு பாவம் நமக்கு வரணும். உனக்கு அண்ணா இல்ல, அக்கா இல்ல, தம்பி இல்ல, இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த புலம்பல்னா பிரயோஜனம் இல்லை. ராமானுஜரானா வச்சுக்கோங்க, சங்கரதானா வச்சுக்கோங்க, சமர்த்தராமதாஸ் எத்தனை பேர் இருக்கா மகாத்மாக்கள், துக்க அழகா துகாராம், துருவன், பிரகல்லாதன், இவரெல்லாம் அண்ணா தம்பியா நினைச்சுட்டு இருந்து. மீரா, ஜனாபாய், முக்தாபாய், ஆண்டாள், இவர்களெல்லாம் சகோதரியா பாவிச்சுக்கோங்க. அம்மா அப்பாவா எப்படி வேணாலும் மகாத்மாக்களோட நமக்கு ஒரு சம்பந்தம் வேணும். துகாரம் அந்த பாவம்,
சந்திரபாகா என்னுடைய சகோதரின்ற சந்திரபாகா மாதான ஒரு சில சந்திரபாகா என் சகோதரி, புண்டலீகன் என்னுடைய சகோதரன், ருக்குமாயி என்னுடைய அம்மா, பாண்டுரங்கன் என்னுடைய சகா அப்படின்னு, அவன் தான் அப்பா, அவன் தான் சகா, எல்லாம் அவன் தான், எல்லாமே அவருக்கு ஒரே பந்தம் கிருஷ்ணன். அழகா பாண்டுரங்கனை சேவிச்சார், இடுப்புல கையை வச்சிருந்துக்கிற பிரபுவை பார்த்தார், ரொம்ப சந்தோஷம். பாண்டுரங்க ஆயுசு முழுக்க உன் ஸ்மரணை இருக்கணும், நாக்கில எப்பொழுதும் உன் நாமம் இருக்கணும், அது வேணுமே, மற்றதெல்லாம் தானா நடக்கும், நீங்க பெருசாலாம் அலட்டிக்க வேண்டாம், இது இப்படி நடக்கலையே, அது எப்படி நடந்துடுத்தே, இது எப்படி நடக்க போறதோ, நீங்க வெறும நாமஜபம் பண்ணிட்டே வந்தேன்னா மற்றதெல்லாம் தானா பகவான் பார்த்துப்பான், நாமஜபமே எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும். நம்ம யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி அதெல்லாம் வேண்டாம், பல சந்தர்ப்பங்கள் நம்ம பிளான் பண்ணி தான் வீணாவே போயிருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல பக்தி பிரார்த்தனை பண்ணும்போது தானாவே அழகா நடக்கிறவங்க, முயற்சியை பண்ணுங்க, கடமையை பண்ணுங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா பகவானத்துல பொறுப்பட சொல்லு, கிருஷ்ணா விடுறா பண்ணணும், விட்டலா சொல்லுடா, அவனை முன்னாடி வச்சுக்கோங்க, நீ சொல்லுடா ஐடியா, நீ சொல்லி கொடுறா எப்படி நடந்துக்கணும், இதாக்கிட்ட எப்படி பழகணும், இந்த விஷயத்த இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், நம்ம அந்த பாவம் போகணும், ரொம்ப நம்ம புத்தியில யோசிக்கணும், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு முடிவு பண்றோம், அடுத்த வா சொல்ற வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வரும். ஆனா பகவான்ற ஒருத்தனை பத்தி யோசிக்கிறதே இல்லை, அதுதான் பிரச்சனையே. முதல்லயே பகவான் கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், இந்த மனுஷால நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு சொல்லி கொடு அப்படின்னா ரொம்ப அழகா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிஜமா பகவான் அவ்வளவு அழகா ஒரு பிளான் வச்சிருக்கான். நம்ம வந்து நம்ம புத்தியினால யோசிக்கும் போது என்ன ஆயிடுறதுன்னா, பகவான் நமக்காக பண்ணிருக்கிற அனுகிரகம் புரியறதில்லை, எல்லாமே நல்லதுதான், நல்லது ஒண்ணுதான் நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது, சில விஷயங்கள் நமக்கு ஏத்துக்க முடியறது, சில விஷயங்கள் ஏத்துக்க முடியறது இல்ல. சின்ன வயசுல ஹோம்ஒர்க் பண்ணேன், டீச்சர் அடிச்சிருக்கா, அது நல்லதா கெட்டதா, அப்ப கெடுதல் மாதிரியே இருந்தது, டீச்சரை பார்த்தா ராட்சசி மாதிரி இருக்கும், ராட்சசன் மாதிரி இருக்கும், கொலை நடுங்கும், ஆனா இன்னைக்கு நினைச்சா சிரிப்பு வர்றது, பா இவ்வளவுதான் ஏமாத்தினா, ஆனா டீச்சர் அன்னைக்கு என்ன பிடிச்சு உட்காரச்சு படிப்பு சொல்லி கொடுத்தாலும் இன்னைக்கு உருட்டேன் அப்படின்னு. சின்ன வயசா இருக்கும்பொழுது கசந்த பல விஷயங்கள் இன்னைக்கு சித்திக்கா, சில பேர்ல உடம்புல தழும்பு இருக்கும், ஏடா நான் அன்னைக்கு போய் சொன்ன அப்பா பெல்ட் எடுத்து தல்லாச்சினா அப்படின்னு அன்னைக்கு கதறி கதறி அழுதுருக்கும். இன்னைக்கு அதை பேரன் பேத்திக்கிட்ட பெருமையா சொல்லுங்க, அப்பா அடி பின்னிட்டாரா, உங்களதான் உங்க அப்பா அடிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்ப நமக்கு அந்த சமயத்தை பக்குவம் இல்லை, கஷ்டமா தெரிஞ்சது, இன்னைக்கு அது அதனுடைய பலன் புரிஞ்செடுத்து அது நல்லதா தெரியும். அப்ப நம்முடைய அனுபவம்ன்றது பெருசா ஒண்ணும் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு தான் நமக்கு அனுபவம் இருக்கு, அதனால எல்லாத்திலையும் பகவான் முன்னாடி வச்சுக்கணும். அவன் தான் சர்வஜன், அவனுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் பகவான் கிளீனா இருக்கு, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கம்ப்ளீட்டா தெரியும். சோ அப்ப பகவான் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமும் அழகா போகும். அதனால துக்காராம் சொன்னார், பாண்டரங்கா சதா சர்வதா உன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கணும், உன்னை நினைச்சிட்டு குடும்பத்தை கவனிக்கணும், நீ என் குடும்பத்தை கவனி, ஆச்சரியமா எல்லாத்தையும் நீதான் அப்படின்னு அழகா நன்னா சேவிச்சார். பன்றி பொருத்தையும் திரும்ப ஊருக்கு வந்தான், வியாபாரம் எல்லாம் பாக்குறா, அழகா அண்ணா தம்பி எல்லாரும் கல்யாணம் பண்ணியாச்சு, அப்பா அம்மா, அப்பா பார்த்தா குழந்தை அண்ணா வியாபாரம் பண்றான், சுகாராம் பெரியவன் விட்டேசியா இருக்கான், சிவபெருமான் அனுகிரகத்தினால பிறந்த குழந்தைனால பெருசா எல்லாத்தையும் ஒரு பிடிப்பு இல்லை அவருக்கு. அப்பா பார்த்தாரு சரி பரவாயில்ல விட்டார், கொஞ்ச நாள்ல அப்பா காலகதி அடைஞ்சுட்டார், கொஞ்ச நாள்ல அம்மா காலகதி அடைஞ்சுட்டார், சுக்காரம் குடும்பத்தை எடுத்து நடத்துறாரு, மூத்த அண்ணா தான் நடத்தணும், ஆனா அவர் அப்படி ஜலபரவர் போல இருக்க, சில பேர் அப்படின்னா இருக்கவாள பொறுப்பு இல்லை அப்படின்னு. ஒவ்வொருத்தர் அந்த காரணம் உலகத்துல பலவிதம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. கர்மாவை கழிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வரா, எத்தனையோ இந்த ஆட்டிசம் குழந்தைகள்லாம் இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் சைல்டு, நிஜமாவே காட் கிவன் சில்ட்ரன் அவா தான். இன்னைக்காவது அந்த மாதிரி அந்த மென்டலி ரிட்டார்டர் குழந்தைகள் ஏமாத்தினா, பொய் சொன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணா, அடுத்தவாள கேவலமா பேசினா, அடுத்தவாள இன்சல்ட் பண்ணான்னு எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம். ஒழுங்கா இருக்கிறவான் சொல்றவா தான் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி சொல்லுறான். இந்த மென்டலி ரிட்டார்டர் குழந்தைகளோ, அந்த புத்தி குறைவா இருக்கிறவாளோ, லோ ஐக்கியம் இருக்கிறவாளோ, சத்தியமா அடுத்தவாளுக்கு ஒரு கெடுதல் நினைக்கிறது கூட கிடையாது. நிஜமாவே அந்த குழந்தைகள்லாம் ரிஷிகள், ஞானிகள். அந்த மாதிரி குழந்தைகள் எங்கேயாவது இருக்கானா நிஜமா நீங்க அவளை சேவிக்க கூட சேவிக்கலாம். நீங்க அவளை பார்த்து பரிதாபப்படவே வேண்டாம், அவாதான் நம்மளை பார்த்து பரிதாபப்படணும். அவளுக்கு நன்னா தெரியும், உலகத்தை பத்தி தெரியும், மனுஷாலை பத்தி தெரியும், எப்பா சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாதனும் இதுங்களை மாதிரி நம்ம மாட்டிட்டு முழிக்கப்படாதுன்னு வாய மூடின்னு இருக்கா, எல்லா அவளுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு எதான கஷ்டம் என்னன்னா அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் கிட்ட சொல்லி பாருங்களோட சீக்கிரத்திலே அவங்க பிரச்சனை சரியாது. நான் சொல்ற எதுவுமே நீங்க நம்ப வேண்டாம், பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணியே பாருங்க. அவெல்லாம் ஸ்வயம் பகவானாலே அனுப்பப்பட்ட காட்ஸ் ஓன் மெசஞ்சர்ஸ். பல சந்தர்ப்பங்கள்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உண்மை அதுதான். ஜடபரதர்லாம் அப்படியேதான், ஸ்பெஷல் சில்ட்ரன் தான் வரலாம் நிஜமாவே. எத்தனையோ பேர் மகா காஞ்சி மகாபரிவாரத்தை குழந்தை அப்படி இருக்கு, அப்படியே விட்டுடு. அவர் ரிஷி, கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்திருக்கா. அவருக்கு நீ என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணு. சாதாரண குழந்தை மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்காத, அப்படி இருக்க மாட்டா. அவளால இருக்க முடியாது, இருந்தா கர்மா ஜாஸ்தி ஆயிடும். அவருக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு கால முடியாது. அவளோட காலம் அவள் கனெக்ட் பண்ணி வந்திருக்கா, அப்புறம் கிளம்பிடுவா. அவ்வளவுதான் சொல்லிருக்க, மகாபிரிவா சொல்லியிருக்க. அதனால நிறைய பேர் இருக்கா, அத்தனை தூரம் பரம பாக்யம் அதெல்லாம் சந்துகாரா ஆச்சரியமா எல்லாத்தையும் அழகா நடத்தின்னு இருக்கா. சரி, பகவத் சங்கல்பம் அண்ணா ஒன்னும் சொல்லல. சரி, அண்ணான் ஒருத்தர் இருக்கா கூட இருக்கா, அதுவே ஒரு பலம். அத்தவர் பெரியவா இருந்தாலும் ஒரு பலம் தான், நிஜமா பாரம் இல்ல. பெரியவா யாருமே பாரம் இல்ல, பலம். பாரமாக தோன்றதுன்னா நம்ம அவளை அந்த லெவல்ல வச்சிருக்கோம்னு அர்த்தம், நம்ம அவளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், நம்ம அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க தயாரா இல்லேன்னு அர்த்தம். கையில நன்னா வெண்ணைய வச்சுட்டு நெய் கலையறான்னு சொல்றான் இல்லையா, எங்கெல்லாமோ சுத்தி யார் யார்கிட்டயோ ஐடியா கேட்பா, யார் யார்கிட்டயோ ஆசீர்வாதம் வாங்குவா, ஜோசிக்காரன் சொல்றதை கேட்பா, நவரத்னங்கள் போட்டா சரியா போகும் சொன்னா அதை கேட்பா, லட்சக்கணக்கில் செலவு பண்றது எல்லாம் ரெடி, வாஸ்துபடி வீட்டை இடி, பாத்ரூமை இடி, எத்தவானா இடி. ஆத்தருக்கு அப்பா அம்மா காலில் மட்டும் விழுறதுக்கு மனசு வராது. பெரியவா சொன்னா நீங்க எல்லாம் பழைய பஞ்சாங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரியாதானு நன்னா தான் இருந்தா, எல்லாம் தெரிஞ்சு சொன்னவா தான். கூகுளை நம்ம, கூகுளை கூட நம்புறா. இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் உபன்யாசம் மட்டும் வீட்டுக்கு போயிட முடியாது, உடனே கூகுளில் போட்டு கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு நிப்பிள கேட்கிறாங்க. நாங்க சொல்றது அனுப்ப மாட்டோம், கூகுள் சொன்னா ரைட், கூகுள் சொன்னா தெரியாது. இந்த காலத்துல எங்கெல்லாம் நீங்க ஒன்றும் பேச முடியாது, எல்லாம் கூகுள் தான், இன்டர்நெட் தான் அவளுக்கு வேதம். பிரத்யக்ஷ பிரம்மம் கூகுள் ஆண்டவர் தான். அவர் நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனா ஆத்திரக்கு பெரியவா இடத்துல ஒரு பெரிய ஒரு பிடிப்பு, அவ சொல்றது அனுபவத்தை சொல்றான்னு தெரிய மாட்டேங்கிற ஆச்சரியம். சாமாஜி ஒண்ணுமே சொல்றாரு அண்ணாவ. சரி, அவர் பாட்டுக்கு அவர் திறந்தா போதும்னு இருந்தா, கொஞ்ச நாள்ல அவருடைய மனைவி இறந்து போயிட்டார், அவரும் கிளம்பி ஆச்சு. சாவாச்சு அவரும் கிளம்பி எப்படி போயிடுறா. சுக்காராம் பார்த்தார், சரி எல்லா குடும்பத்தையும் பொறுப்பை நடத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தது, ஆனா மனைவிக்கு ஒரு மூச்சு ஆஸ்மா வியாதி, அதனால அப்பா அம்மா இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சார். வேண்டாம்னா இல்ல இல்ல வம்சம் வேணும்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆவலி ஜிஜாயின் அவளோட பெயர். அவளுடைய குடும்பம் நடத்திட்டு ரொம்ப கிளீனா போயிட்டு இருந்தது, வியாபாரம் நன்னா பண்றா, சிம்பிளா, ஒரு தொந்தரவு இல்லாம கரெக்டா போயிட்டு இருக்கு லைஃப். நம்ம சொன்னோம் இல்லையா, அப்பாடா லைஃப் போனா போதும், ஒரு தொந்தரவு இருக்கப்படாது, யாரும் ஒண்ணும் சொல்லப்படாது, யாரும் வரப்படாது. அப்படி காத்தாலும் நம்ம ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும், நம்ம சொல்றதெல்லாம் பண்ணும், ஆனா வேற எந்த பிரச்சனையும் வரப்படும். நமக்கு இவ்வளவுதான், நம்ம கூட பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கிடையாது. நமக்கு என்னெல்லாம் தோணுவோ பண்ணுவோம், ஆனா கெடுதல் மட்டும் வரப்படாது. அப்புறமா நம்ம தெரிஞ்சா பண்ண, தெரியாம தானே பண்ண, சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு வாழ்க்கை அப்படி பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப கிளீனா ஸ்மூத்தா. அப்பாவா நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு கனவு காண்றோமே, நான் என்ன பெருசா கேட்டேன், ஒரு நாளை போல நிம்மதியா இருந்தா போதும். அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சிம்பிளா கேட்க நினைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னா ஒரே இடம் வைகுந்தம், அங்க மட்டும்தான் நோ டென்ஷன். ஒரு டென்ஷனும் கிடையாது, நீங்களும் உங்களை படுத்திக்க மாட்டோம், அடுத்த வாரம் உங்களை படுத்த மாட்டேன். இந்த உலகம் இப்படிதான் இருக்கும். இது குண தோஷ சம்பந்தம் உடையது லோகம். இதுல நல்லதும் உண்டு, கெடுதலும் உண்டு. இவ்வளவு கெடுதல் இருக்கும்பொழுதே இதுல எப்படியாவது செட்டில் ஆகணும்னு ஆசனம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பிரச்சனையே இல்லை, யாரு வைகுந்தத்துக்கு போகிற ஆசையே வராது. யாரு ராமனை கொண்டாட மாட்டோம், ராமாயண உபன்யாசம் கிடையாது, பாகவதம் கிடையாது, மோக்ஷன்ற விஷயத்துக்கு அர்த்தமே இல்லாம போகுது. எல்லாம் ஏடாகுடமா இருக்கிறதுனால இதே தப்பிக்கிறதுக்காக வழி கிடைச்சா தேவலையே அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். எல்லாம் கிளீனா பண்ணிட்டு இருக்கு, ஆனா ஒரு ஃபேஸ் அப்படி திரும்புறது, வியாபாரம் நொடிஞ்சு போகிறது, பண கஷ்டம் வந்துடுறது. ஆனா அப்பொழுதும் விட்டல் நாமத்தை விட்டவர் இல்லை, விடாம என்னவனா வரட்டமே வாழ்க்கையில் ஏறி ஏற்றம் இறக்கம். 30 வருஷம் வாழ்ந்த வாழும் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்த வாழும் கிடையாது. ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா மாதா சொல்ற ஒரே மாதிரி யாருடைய வாழ்க்கையுமே இல்லை, இப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்படிதான். இது ஒரு சர்க்கிள், சைக்கிள் சுத்தின்னு தான் இருக்கும், இப்படி வரும் இப்படி போகும், எதுவும் ஸ்திரம் இல்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். நம்ம எவ்வளவு வேணா பிளான் பண்ணா, என்ன வேணா பண்ணுங்க, ஒரு பேஸ் அப்படி மாறுவது அது வாழ்க்கையினுடைய ஸ்வபாவம். பயப்படுறதுக்கு இல்ல, ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க்கையே ஒரு நாள் மாறி இருக்கணும், அடுத்த நாள் காத்தால் யுவராஜ்ய பட்டாபிஷேகம், தலையில பட்டாபிஷேகத்துக்கு கிரீடத்தை வைப்பான் பார்த்தா அடுத்த நாள் காத்தால் மரவுரிய கட்டிட்டு போடாமையிலே காட்டுக்கும். ஜடாமுடியை தெரிச்சுட்டு போறான், மரவுரிய தெரிச்சுண்டு ஜடாமுடி தெரிச்சுண்டு பகவான் காட்டுக்கு 14 வருஷம் வனவாசம். அவ்வளவு பிளான் பண்ணி பரதனுக்கு தங்க தாம்பாளத்தை வச்சு ராஜ்யத்தை கொடுத்தா சி அப்படின்னு தள்ளிட்டு அவன் மரவுரிய தெரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். எல்லாம் 1008 பிளான் நடக்கிறது, ஆனா ஒரு பிளானும் ஒழுங்கா நடக்கல பாருங்க. தசரதன் அழகா பிள்ளைக்கு எல்லாம் பண்றதை பாருங்க, அவர் பதில் கிளம்பி போயிட்டான். பரதன் அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான்னு நினைச்சா மாட்டேன்னுட்டான். சரி லக்ஷ்மணன் என்ன பண்ண, அவன் பாட்டுக்கு ராமனோட கிளம்பி போயிட்டான். சரி சத்ருகனா எடுத்துப்பான்னு பார்த்தா நான் பரதனுக்கு கைங்கரியம் பண்ண அவன் போயிட்டான். லோகத்துல சொத்துக்காக பதவிக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டு பார்த்திருக்கோம், வேண்டாம் சண்டை போட்டு அண்ணன் தம்பி இவன் 4 பேர் மட்டும்தான். வேண்டாம் வேண்டாம் சொல்றான், சீச்சி சீச்சி ராமனுடைய ஆட்சி எனக்கு வேண்டாம், நான் தொடமாட்டேன் அண்ணனுடையதுன்னு தள்ளி விடுறான். நான் பரதன் லக்ஷ்மணன் வேண்டான்றான், சத்ருகன் வேண்டான்றான். அதுதான் அதிசய ராமாயணத்துல அண்ணன் தம்பி 4 பேருமே அடுத்தவனை ஏமாத்தி எதியானம் பண்ணி சொத்தை இழுக்கலான்ற காலத்துல எங்களுக்கு வேண்டான்னு தள்ளிவிட்ட ஒரு ராஜ்யம் அயோத்தியா. இதெல்லாம் தான் ராமாயணத்துடைய விசேஷம், எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அத்தனை விசேஷம், அத்தனை சிரேஷ்டம். அதனால எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவர் பேசு இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும். சரியா ராமனுடைய வனவாசம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு, கடைசி ஒரு 10-12 மாசம் தான் இருக்கு. 13 வருஷம் சௌக்கியமா இருந்த ராமனும் சீதையும், இந்த கடைசி ஒரு வருஷத்துலதான் ராவணன் தூக்கிட்டு போகிறது, பகவான் போகிறது, எல்லாம் கடைசி ஒரு 10 மாசம் தான். கடைசி 10 மாசத்துல அத்தனை பாடுபடுற அபாடம், ஒரு வருஷத்துல முடிஞ்சிட போறது, ஊருக்கு கிளம்பி போயிடலான்ற பட்சத்துல இவ்வளவு டென்ஷன் நினைப்பாங்க. ஒரு நாள் அப்பாடா இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு மூச்சு விடுறதுக்கு அடுத்து ஒன்று கழுத்துல கத்தி வச்சு நிற்கும். அந்த பிரச்சனையே பரவாயில்லன்னு புதுசா நிற்கும். நம்ம சொன்ன என்னால முடியலன்னு, முடியறதோ இது வந்துத்தான் ஆகும், ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், ஜெயிச்சுத்தான் ஆகணும், நோவே எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா நம்முடைய பிராரப்த கர்மா சுத்தி அடிச்சு நம்ம கிட்ட வந்து நிக்கிறது. நீங்க ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், அந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கணும் பண்ணித்தான் ஆகணும், பிரார்த்தனை பண்ணித்தான் ஆகணும், அந்த பேசத்தை கடந்து போய்த்தான் ஆகணும். நாம ஜபம் பக்தி பண்ணோம்னா மனசுல தைரியம் வந்துடும், பகவான் இருக்கா நன்னா புரிஞ்சிடும். மனசுல அழுத்தம் வரும் பொழுதுதான் அதெல்லாம் ரொம்ப பெருசா பாதிக்கிறோம். இல்லாட்டி நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை ஸ்ரீ வரதா அடுத்தது என்ன பார்ப்போம். ஸ்ரீகள்லாம் அந்த பால் பொங்கி போயிடுத்து, நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டென்ஷனா இருப்போம், அப்பதான் போன் வந்து தொலைச்சது. நான் கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கன்னு கேட்டேடா, எனக்கு தெரியும் ஒண்ணுமே இல்ல, பால் பொங்கி இருக்கு கொட்டி இருக்கு, அது தொடக்கணும் கிரியது இவ்வளவுதான். குழம்புறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துப்பா, அது 2 நிமிஷம் எடுத்து அழகா தொடச்சிட்டு போயிடலாம். குழம்பி 1 மணி நேரம் குழம்பி எனக்கு காத்தாலே மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணும் தெரியல. ராத்திரி உரு 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 உருந்து நம்ம பார்த்தோமா, ஏற்கனவே நன்னா சிரிப்பார், எல்லாம் ஜென்டில்மேன் தான், ஜெம் ஆஃப் ஏ பர்சன். ஜெம் ஆஃப் ஏ பர்சன்னா ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி அப்படின்றா இந்த காலத்து ஸ்ரீகள். என் பண்டாட்டி ஒரு நாள் சொன்னா, நீங்க ஜெம் ஆஃப் ஏ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சா, ஏமா ஜெம் ஆஃப் ஏ பர்சன் சொல்லிட்டு சிரிக்கிறேன். இல்ல எங்க காலேஜ்ல நாங்கெல்லாம் ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கிக்கு ஜெம்னு சொல்லுவோம். நான் போய் கண்ணாடியை பார்த்துட்டேன், பண்ண முடியும். அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் மனசுல தேவையில்லாம ஏத்திக்கிறோம். சரி பால் பொங்கிடுது அவ்வளவு தானே, பால் பொங்கினா சந்தோஷப்படுங்க. யசோதைக்கு டெய்லி பால் பொங்கிருக்கு, கிருஷ்ணன் வேணுண்டேவே அவளை பால் பொங்க வச்சு தயிர் பானையை உடச்சு அத்தனை பண்ணிருக்கான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் மனசுல ஏற்றிண்டு எனக்கு என்னமோ மார்னிங்ல இருந்தே ஒன்னும் சரியில்லை, நீ யார் முகத்துல முழிச்ச, உங்க பால் பொங்கினதுக்குள்ள யார் முகத்தையா முழிக்கணுமா, நீங்க முகத்தை உருண்டு வச்சுக்கிட்டு யாராவது பெருசா ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு எடுக்கணுமா, உங்களை டென்ஷன் ஆக்கணுமா, நீங்க பால் வச்சா நீங்க உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதான். இதெல்லாம் விஷயமே கிடையாது, எல்லாம் அது மாதிரி வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு வேணா பெரிய விஷயங்கள் சொன்னாங்களே எல்லாமே ஹவு வி ஆர் ஹேண்டிலிங், நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து தானே ஒழிய அந்த விஷயம் பெருசு சின்னன்னு முக்கியமே இல்லை. நீங்க ஹேண்டில் பண்ணாலும் சின்ன விஷயம் அவ்வளவுதான். பாம்பேல முதல் தடவை வந்து இவ்வளவு கூட்டமாக இருக்கும். நான் முதல் தடவை பாம்பே வந்த பொழுது அழகா ட்ரெயின்ல இப்ப போனா காலியா இருக்கும் குருஜி, நான் சரி போனா மெட்ராஸ்ல பீக் அவர் கூட்டம் பாம்பே ட்ரெயின்ல காலின்ட்டான். நான் சொன்னேன் எங்க ஊர்ல காலின்னா மொத்தமா கம்பார்ட்மெண்ட் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பா, அதுதான் மெட்ராஸ்ல ட்ரெயின் காலின்னு சொல்லுவா. குருஜி இங்க ஏறினாலே காலின்னு அர்த்தம் அப்படின்ட்டா, நீங்க ட்ரெயின்ல ஏற முடிஞ்சா அதுவே காலியா இருக்குன்னு அர்த்தம், நீங்க வேறா. அதுக்கப்புறம் பழகி போயிடுது, அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் மெட்ராஸ்காரா வந்தா ட்ரெயின் காலியா இருக்கு அப்படின்னு. ஒருத்தங்க சண்டைக்கே வந்துட்டா, இதான் இந்த ஊர் நானும் இப்படிதான் பட்டேன் நீயும் பட்டு. உண்மைதானே, முதல் முதல்ல பார்க்கும்போது பயமா இருக்கு, அப்புறம் பழகி போயிடுறது ஒண்ணும் ஏத்துன்றான் இல்லையா. எப்பவுமே இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம், நம்ம ஏத்துக்க ரெடியா இருந்தோம்னா எல்லா விஷயங்களுமே புலப்பட்டுடும், வாழ ஆரம்பிச்சிடும். நம்ம எப்ப அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றோம் பாருங்க, அப்பதான் வாழ்க்கை ரொம்ப மெஸ்அப் ஆயிடுறது. நம்ம மனசு இது மாட்டே 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 இதுதான் அர்த்தம். வெயில் காலம் வெயில் இருக்கத்தான் செய்யும். நீங்க வெயில் வெயில் புலம்புறதுனால சூரியனுக்கு ரோஷம்லாம் வராது. அவருக்கு சூடு பண்ண ஜாஸ்தியா இன்னும் கஷ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே 41 டிகிரி சுட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் திட்டி இன்னும் சூடு பண்ண வந்துடுத்தோ நன்னா சுடுவார். அதனால அதெல்லாம் இயற்கையில நம்ம இஷ்டத்து கிடையாது, அது இஷ்டத்துக்கு அது இருக்கும். நம்ம அதற்கேத்த மாதிரி வாழ பழகிக்கணும். இதை தவிர வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றான், பகவத்கீதை தேர்தல உட்கார்ந்து அர்ஜுனன் சொல்றான், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திசிக்ஷஸ்வ பாரத. அர்ஜுனா, இந்திரிய சேர்க்கையினால எல்லாம் சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எல்லாம் இந்திரியத்தினாலதான ஃபீல் பண்றோம். அவன் என்ன திட்டா அப்படின்றது அவன் அவமரியாதப்படுத்திக்கான சொல்றது இந்த புத்தி தான். அவன் எப்படி வேணா சொல்ற, நம்ம எடுத்துக்கிற நம்ம கூட தான் குழந்தைய திட்டுறோம், அத முட்டா பயலே அப்படின்றோம், ஈன்னு இழிக்கிறது. அதுக்கு ரோஷம் வந்தா என்னத்துக்கு அவன் யோசனை பண்ணி போயிருக்கோம், முட்டாளே அப்படின்றோம். நம்ம குழந்தைகளை கொஞ்சம் நியாயமான அழகான வார்த்தையா சொல்லுவோம், ஏ புத்து அப்படின்றோம். அதை நினைச்சுக்கிட்டு புத்து ஐயா புது பேரு குதிக்கிறது, அதுக்கு புத்துன்னு அர்த்தம் தெரியாது, அர்த்தமே தெரியாது. அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்றது பார்த்தா, இதுதான் நம்ம தான். அதான் பகவான் சொல்ல, மாத்ரா ஸ்பர்ஷேஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கதாக, சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் ஆகமாபாயினோ அனித்யாக. இது நிச்சயம் இல்லடா. 2 மாசம் வெயில், 2 மாசம் மழை, 2 மாசம் ட்ரையா இருக்கும், 2 மாசம் ஸ்பிரிங் சீசன், 2 மாசம் குளிர், இவ்வளவுதான். மொத்தமே 6 சீசன் தான் மாறி 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 வர போறது. பொறுத்துக்கோ. அர்ஜுனனுக்கு சொல்றான் பகவான், நான் அதெல்லாம் மாத்த மாட்டேன். அர்ஜுனன் சொல்றான், நான் மாத்திரண்டா உனக்கு எங்க போனாலும் குளுகுனு நான் வச்சிருக்கேன்டா, நீ போகிற நல்லா அப்படியே பூக்கள் பூத்து குளிர்ந்து அதெல்லாம் கிடையாது. மாத்ரா ஸ்பர்ஷேஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயின அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ. பொறுத்துக்கோ, 2 மாசம் பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் பழகி போயிடும். ஜோசியக்காரங்கிட்ட போனா 5 வருஷம் படாத பாடுபடுவேன் அப்படின்னா அப்புறம் பழகி போயிடுங்க, அவ்வளவு பழகி போயிருக்க. பாம்பே பழகி போயிடுத்தோன்னு, பாம்பே நன்னாரு வாட பிளேஸ் அப்படின்னு அந்த புதுசை மிரண்டோம், பயந்தோம், நடுங்கினோம், என்னடா ஊருது, இத்தினோண்டு வீடு கொல்ல பக்கம் கிடையாது. ஒரு ஒன் வே தான் பாம்பேக்கு, எல்லாம் செகண்ட் வேவே கிடையாது, கொல்ல பக்கமே கிடையாது, எல்லாம் ஒரே வழிதான். இத்தினோண்டு புறா குண்டு மாதிரி இருந்து பாம்பேல இருக்க வீடு சைஸுக்கள் தான் கிச்சன்ல இருந்திருக்கா, அத்தனையோ வயசானவாள் எனக்கு தெரியும். இந்த பாத்ரூம் இப்படி திரும்பினா இடிக்கும், அதுல எவ்வளவு பெரிய நம்மளோட போட்டி போட்டு ஒரு ட்ரம் வேற நிற்கும், தலைக்கு மேல ஒரு ட்ரம், அதுல வேற தண்ணி பிடிச்சி வைப்பா. இதுக்கு இடையில இப்படி வாழ்க்கையை ஓட்டி இந்த பக்கம் இடிச்சு இப்படி திரும்பினா ட்ரம் இடிக்கும், அந்த பக்கம் இடிச்சா கதவு இடிக்கும், அந்த பக்கம் திரும்பினா ஏதாவது ஷெல்ஃப் இடிக்கும். இதுக்கு இடையில குளிச்சுட்டு வந்துடணும். எவ்வளவு பெரிய டெக்னிக் தெரியுமா, வேறுபட்டியா ஒரு பலம் வேணும் தெரியுமா. ஆனா பழகி போயிடுச்சு இல்லையா, இதுதான் வாழ்க்கை. சோ ஏத்துக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு தேசம் எல்லாருக்கும் வந்துட்டுதான் இருக்கு, அதை தாண்டி ஜெயிச்சாகணும், ஜெயிக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சுவாமி கூட இருக்கார். இதுல மாற்றம் கிடையாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டா சொல்றா, எந்த வேணா நிலம இருக்கணும்டா, கிருஷ்ணா நீ எங்களோட இருக்க. நந்தகோபர் யசோதை 11 வருஷம் கிருஷ்ணன் ஆசை ஆசையா வளர்த்துருந்தா, ஒன் ஃபைன் மாதிரி கிளம்பிட்டான் பகவான், திரும்பி வரேன்னு சொன்ன வந்தான். அப்ப தெரியுமா வந்தான், 100 வயசு கழிச்சு வந்தான். கிருஷ்ணனுக்கு சின்ன குழந்தையா 11 வயசு டீனேஜ் ஆரம்பிக்கும் பொழுது போனவன் தாத்தாவா தான் அவளை பார்க்கறான். அது வரைக்கும் வரவே இல்லை. இத்தனைக்கு யமுனைக்கு அந்த பக்கம் மதுரா, இந்த பக்கம் கோகுலம் கூப்பிடுற தூரம். கொஞ்ச வருஷம் இருந்துட்டு பகவான் துவாரகா போயிட்டான். ஒரு சூரிய கிரகண சமயத்துலதான் அவன் அத்தனை பேருமே மீட் பண்றான், குருக்ஷேத்திரத்துல மீட் பண்றான். ஆனா அப்ப பார்க்கும் பொழுது பகவான் பார்க்கலாம், யசோதா நந்தகோபர் கோபிகைகள் கோபர்கள் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆனந்தமா இருக்காளோ. கிருஷ்ணன் போன துக்கம் கூட அவளுக்கு தெரியலையா, ஏன் அப்படின்னு பாக்கணும். பகவான் அசந்து போறாய், எப்படி அப்படியே இருக்காய் நீ அப்படின்றான். அப்ப அவ சொல்றா, நாங்க ஏதானும் எங்க உடம்பு மாறினாலோ முகம் மாறினாலோ எங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் வந்தாலோ நீ கஷ்டப்படுகிறா கண்ணா, உன் சுகமே எங்க சுகம், அதனால அப்படியே இருக்கோம். உத்தவர் வர கிருஷ்ணன் சொன்னான்னு சொல்லி ரந்தகோபர் யசோதை கோபர்கள் கோபிகளுக்கெல்லாம் பெரிய பிரம்மஞான தத்துவத்தை சொல்லணும்னு வர அவள்லாம் பேசிட்டு அழகா தட்டு போட்டுட்டான். தட்டு போட்டாச்சு, சாப்பாடு எல்லாம் போட்டுடுவாங்க. யசோதா புத்தவர் இப்படி பாக்குற, கூப்பிடுவா கூப்பிடுவா கூப்பிடுவான்னு பாக்க கூப்பிட மாட்டேங்கிறா. தட்டு பாட்டுக்கு போட்டு அவ பாட்டுக்கு வர ரசம் விடுறா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தட்டை உள்ள எடுத்துனா திருப்பி 2 இலையை போட்டா உத்தவரையும் நந்தகோபரையும் கூப்பிட்டா. புத்தவர் கேட்டார், யாருக்கு சாதம் போட்டான், கிருஷ்ணனுக்கு அப்படின்ற தூக்கி வாரி போடுறது உத்தவருக்கு. கிருஷ்ணனுக்கா, ஆமா டெய்லி முதல்ல எங்காவது அவன் தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம், யாரா வேணா இருக்கட்டும் தான். கிருஷ்ணன் போயாச்சு, ஆனா அவா ஹதயத்துல கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் தான். அதனால என்ன நிலைமையா இருந்தாலும் சுவாமி நம்ம கூட இருக்க, அதுல மாற்றமே கிடையாது. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை சுவாமி சாப்பிடுறார், நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல சுவாமியும் இருக்கார். இப்ப இது போதுமே. இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போடுறது, அது அம்மாவோட இடுப்புல உட்காந்து அதுக்கு சந்தோஷம். அது உடம்பு முடியல, ஜுரம், காய்ச்சல் அடிக்கிறது, டயர்டா இருக்கு, வாந்தி எடுக்கிறது, பேதி போகிறான், அம்மா மடியே உட்காந்து இருக்கும். அதுக்கடானா ஒரு செக்யூர்டு ஃபீலிங், ஒரு வார்ம், எங்க அம்மா இருக்கான்னு. அது போல எந்த நிலைமையாக இருந்தாலும் சுவாமி நம்மளோட இருக்க, அதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுற சமயத்துல சுவாமி நம்மளை இடுப்புல தூக்கி வச்சிருக்காரு. நன்னா ஞாபகம். நம்ம சாதாரணமா இருக்கும்பொழுது கூட பகவானுக்கு விளையாடணும்னு பார்த்துட்டு இருக்கான். எப்பயாவது கஷ்டம் வந்துடுத்தோ பிரச்சனை வந்துடுத்தோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்னா, அப்ப சுவாமி நம்மள தூக்கிண்டு காப்பாற்றுற, நம்ம கூடவே இருக்கா. அதனாலதான் ரொம்ப அழகா குந்தி தேவி சொல்றா, விபத்தக சந்துனக சஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரு பவத்தக தர்ஷனம் எத்தியா அபுனர்பவ தர்ஷனம். கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ, எத்தனை விதத்துல முடியுமோ கஷ்டத்தை குடுன்ற, நம்மெல்லாம் கஷ்டம் வந்துருமோன்னு பயந்தா குந்தி சொல்றா. அது எப்ப எல்லாரையும் வதம் பண்ணி பாண்டவர்களை செட்டில் பண்ணிட்டு அப்பாரா இனிமேல் ஒரு தொந்தரவில் கிருஷ்ணனை அப்பாரான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ரதத்துல ஏறி கிளம்பின்னு இருக்கான் துவாரகைக்கு. அப்ப வந்து கை கூப்பரா குந்தி தேவி, விபதக சந்துனக சஸ்வத், எங்கெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ கஷ்டத்தை குடுறான்றா. கிருஷ்ணனையும் நடுங்கடா, என்னத்தை இப்படி ஒன்று கேள்வி கேட்டு எப்படி வரம் கேட்கறியே, இல்லடா கஷ்டம் வந்தாதான் நான் உன்ன கூப்பிடுவேன், அப்ப நீ வந்துருவ, உன்னை அப்பப்ப பாக்கணும், நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு போன்றான். என்ன ஒரு மனோதைரியம் பாருங்க, சந்துக்கா நமக்கே தோணும். இவ்வளவு பெரிய பக்தர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பீஷ்மருக்கு என்ன குறைச்சல், அம்பு படுக்கல படுக்கணும்னு அவசியம் உண்டா? அதையும் ஏற்றுண்டா. அம்பு படுக்கல வந்து அப்பாடாங்க எல்லாரும் கேட்டு அப்பாடான்னு சொல்றேல அப்படின்னா, ராமா துரியோதனுக்காக யுத்தம் பண்றதை விட அம்பு படுக்க பரம சுகம்னு நியாயம் தானே. அம்பு படுக்கல படுத்ததுக்கு என்னடா கிடைச்சதுன்னா, இவருடைய உசுறு போகும்பொழுது கண்ணன் வந்து நின்றுட்டான் இல்லையா, கண்ணன் வந்து நின்றுட்டான். அவருக்கு மனைவி கிடையாது, பெத்த பிள்ளைகள் கிடையாது, எல்லாரும் தள்ளிட்டா. ஆனா கண்ணன் வந்து எதிர்க்க நின்னான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இவர் படுத்து சொல்ல கண்ணன் நின்னு கேட்டான். இந்த மாதிரி நடக்கும்னா எவ்வளவு வேணா கஷ்டப்படணும், என்ன பிரச்சனை வந்துட போறது? பகவான் இருக்கான என்ன வேணா பாக்கலாம். பெரிய பெரிய பக்த சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இப்படி கஷ்டப்பட்டாலே அப்படி கஷ்டப்பட்டாலே அவ எல்லாமே கர்மா கழியட்டம்னு விட்டுடுறா. எப்பேற்பட்ட நிலைமையிலையும் பகவான் கூட இருக்கான், இது மாற்றமே கிடையாது. நம்ம சோசியல் ஸ்டேட்டஸ் ஏறும் இறங்கும், கூட இருக்குவா போவா, சண்டை போட்டவா சேருவா, ஒன்னா இருந்தவா சண்டை போடுவா, இது உலகத்துல ரொம்ப ரொம்ப காமன் விஷயங்கள். இது ஒரு விஷயத்துல சேர்த்தே இல்லை, இது உலகத்துல ருட்டீன். இந்த ருட்டீனுக்கெல்லாம் போய் மனசு அலட்டி இந்த அழுதுதான் பேசுனே. எந்த நிலைமையா இருந்தாலும் கிருஷ்ணன் அவங்க கையை பிடிச்சு நிக்கிறான் தைரியமா. அர்ஜுன் அப்படிதானே சொன்னான், நான் சண்டை போட மாட்டேன்டா கிருஷ்ணா, பகவான் சொன்னா சண்டை போட்டு ஆகணும், இது தர்ம யுத்தம், நீ ஓடக்கூடாது, நீ ஒதுங்க கூடாது, நீ ஒதுங்கினா நியாயம் இல்லை. இதேதான் வாழ்க்கை. ரதம் அப்படின்றது நம்முடைய உடம்பு, அர்ஜுனன்றது நாம, உள்ளுக்குள்ளே வழிகாட்டுறது பார்த்த சாரதி ஆகிய கண்ணன், உள்ளேதான் இருக்க எங்கேயோ இல்லை. நம்ம அத்தனை பேருக்குள்ளே அந்தரியாமியா சதா சர்வதா இருக்கான். எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை மட்டும் அப்படி வளர்ந்துட்டே அப்பப்ப அப்பப்ப நம்மள பிடிச்சிருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கை அவன் கொடுக்கிற நம்பிக்கை, சுகாராம் அவர் வாழ்க்கையில ஒரு பேஸ் இப்படி வந்துடுத்து. தேய்பிரை மாதிரி வியாபாரத்துல நஷ்டம், கவலைப்படலை. விட்டலன் இருக்கான், விட்டல் நாமத்தை ஜபிக்கிறான், ஊர்லயே பெரிய பணக்காரா, இப்ப பணம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவர் கூட வியாபாரம் பண்றவாள்லாம் சொல்றா, நீ விட்டல் நாமத்தை ஜபிக்கிற அதனாலதான் படாத பாடுபடுறாயுட்டா. அவர் சிரிச்சா, பரவாயில்ல விட்டல் நாமத்தை சொன்னா படாத பாடுபடுற சந்தோஷம், அப்படியாவது விட்டலன் கூட இருந்தான்னா போதும், மற்றவங்க எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. விட்டலன் இருந்தா போனே அவன் சொல்ல அகம்பாவம் உனக்கு, இந்த அகம்பாவத்துக்குதான் நீ அடி வாங்குற. சமயத்துல உத்தமமான பக்தர்கள் அகம்பாதிகளா தெரியவா, அகம்பாதிகள் ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்க மாதிரி தெரியவா, இதுதான் மாயை. அது கலியுகத்துல நல்லவாளா கெட்டவாளா தெரியவா, கெட்டவாளா நல்லவாளாவே தெரியவா. தெய்வீயேஷாம் குணமயி மம மாயா துரட்சயா, மாயை தாண்டுவதற்கு அரியது அப்படின்ற. ரமண மகர்ஷிய கல்லாளெல்லாம் அடிச்சா, இது பைத்தியம், ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சேஷாதிரி சுவாமிகள் மட்டும்தான் தெரிஞ்சது. யோகிராம் சூரத்குமார் விசிறி சுவாமி திருவண்ணாமலையில் இருந்தார், பிச்சைக்கார மாதிரி ஐஎம்ஏ பெக்கர், கடைசி வரைக்கும் ஐஎம்ஏ பெக்கர் இதேதான் சொல்லிட்டு இருந்தார். எங்கேயோ குப்பத்தட்டி பக்கத்துல உட்காந்துருப்பார், பக்கத்துல ஏதாவது நாய் உட்காந்துருக்கோம், இவ்வளவுதான். ஆனா அவர் பெரிய யோகின்றது யாரோ சில பேருக்கு தான் புரிஞ்சது. நிறைய மகாத்மாக்கள் சரித்திரம் எடுத்து பாருங்க, சுகபிரம மகர்ஷிய பைத்தியம்னு தான் எல்லாரும் வந்துட்டு இருக்கா. இந்த பைத்தியம் அழகா சுகஸ்தல், அழகா இந்த டெல்லியிலேருந்து போற வழியில தான் இருக்கு. டெல்லியில ஹரித்வார் கோயில சுகஸ்தல், எந்த இடத்துல பாகவதம் சொன்னாரோ அந்த இடம். அங்க அவர் வந்துட்டார். வந்தோட எல்லாரும் நமஸ்காரம் பண்றதை பார்த்து அவர் கூட வந்த குழந்தைகள் ஸ்திரீகள் ஐயோ இது பைத்தியம் இதை விட நிறைய பைத்தியம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனா அவர் பெரிய ஞானின்னு பரிசுத்துக்கு தெரிஞ்சது, அதனாலே பாகவதம் கேட்டான். நம்ம பாக்குற பார்வையே வேற, யதார்த்தமே வேற. அதனால கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய். நம்ம சத்தங்கம்லாம் காதால் கேட்பது பொய் இல்ல, சத்தியம். இது பொய் நினைச்சிடப்படாது, சத்தியம் நிறைய இருக்கு. சுகாராம் கவலையே படல, பகவன் நாமத்தை ஜபிக்கிறார். வியாபாரத்துல நஷ்டம், ஒரு சந்தர்ப்பத்துல வியாபாரத்துக்கு போறார். அழகா மாட்டு வண்டிய கட்டிண்டு சாமான் எல்லாம் ஏத்திண்டு தானியங்கள்லாம் விற்பார். தானியம், மிளகா, உப்பு, மாவு இந்த மாதிரி வித்துட்டு இருக்கார். மளிகை ஊர் ஊரா போய் விற்கிற வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ ஹோம் டெலிவரி இப்பெல்லாம் சொல்றாரு, எல்லாம் பழைய கான்செப்ட் தான், இன்னும் புதுசே கிடையாது. அத்தனை அழகா அப்படி போறார். போற வழியில எப்பவும் விட்டால் 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 பஜனை பண்ணிட்டு இருக்கார். கூட வந்த வாழ்க்கை அதெல்லாம் பிடிக்கல, இவரை விட்டுட்டு வேகமா போயிட்டா. இவர் ஒரு காட்டு வழியா பிரயாணம் பண்றார். ஜோன்னு மழை கொட்டுறது, வண்டியுடைய அச்சு முறிஞ்சு விழுந்துடுத்து, மாடு ஒண்ணு செத்து போயிடுத்து. இப்படி உக்காந்து இருக்கார் காட்டுல உக்காந்து, விட்டல் 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 விட்டல். இந்த மாதிரிலாம் வந்தா உடனே நம்ம ஆயிரத்துட்டு யோசிப்போம், கிளம்பின நேரம் சரியில்லையா, வீடு வாசுபடி சரியில்லையா, அவா முகத்தை முடிச்சோமா, எல்லாம் யோசிப்போம். சரி, பகவத் அனுகிரகம் நடப்பது நாராயணன் செயல். பகவானுக்கு தெரியாம நமக்கு ஒரு கஷ்டம் சத்தியமா வராது. பகவானுக்கு தெரியறதுன்னா அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் அவன் வச்சிருக்கான், சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம், அவர் உட்கார் விட்டல் விட்டல் ஜபிச்சிருக்கா, கொஞ்சம் மனசு நின்று போயிட்டார். விட்டலா என்னவனா வரட்டும், எப்பொழுதும் உன் நாமத்தை ஜபிச்சுண்டு அந்த மனோபலம் கொடுறா, அதான் பிரார்த்திச்சுட்டாரு. இந்த கஷ்டமே வேண்டாம் சொல்லல, சரி என்னவனா வரட்டும் உனக்கு தெரியும்டா, ஆனா சதா சர்வதா உன் நாமத்தை ஜபிச்சுட்டு நான் இருக்கணும்ட்டு. அவர் பாட்டுக்கு விட்டல் நாமத்தை ஜபிக்கிறார். அப்ப யாரோ யாரப்பாவது வழியில மாடெல்லாம் நிறுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறது. சுகாராம் சொன்னார், நான் தான் வியாபாரத்துக்காக போனேன், வண்டியுடைய அச்சாணி முறிஞ்சு போயிடுத்து, ஒரு மாடு செத்து போயிடுத்து, மூட்டை கீழே விழுந்து எடுத்தனோன்னு அவனே அழகா மூட்டை எடுத்து வச்சான். அவனே அந்த அச்சாணி எல்லாம் அழகா சரி பண்ணான். அதான் விட்டல் நாம பிரபாவம். சுகாராம் கஷ்டப்படுறான்னு சொன்னதுக்கே எனக்கு ரூபா நோட்டு மாலை. மகாத்மாக்களுடைய வைபவம் அத்தனை வசதி. மகாத்மாக்கள் அவா கஷ்டப்படுறத கூட நமக்கு நன்மை பயக்கும். ஏன்னா அதுல ஒரு பெரிய தத்துவம், நமக்கான ஒரு சமாதானம் அதுல உட்கார்ந்து. சுகாராம் ஆச்சரியமா நாமம் ஜபிக்க ஒருத்தன் வந்தான், அவனே அச்சாணியை சரி பண்ணான், அவனே மூட்டையை தூக்கி வச்சான், அவனே ஒரு மாட்டை எடுத்து கட்டினான், இன்னொரு மாட்டை தூக்கி ஓரத்துல போட்டான். எந்த ஊர் அப்படின்னா தன் சுகாராம் சொன்னார், தேஹு அப்படின்னா. சரி வாங்க, நான் வழிகாட்டு ஏனாயிச்சுட்டு போறான். வந்தாச்சு இந்திரயாணி நதி, எத்தனையோ மகாத்மாக்கள் தீர்த்தமாடின நதி. அந்த இந்திரயாணி நதிக்கரில் தான் ஆலந்தியில அத்தியாச்சரியமாக ஞானேஸ்வரர் இன்னைக்கும் ஜீவ சமாதியில இருக்க, இன்னைக்கும் உள்ளுக்குள்ள பிரத்யக்ஷமா ஞானேஸ்வரர் இருக்க. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் ஞானேஸ்வரருடைய தரிசனம் பூரணமா கிடைச்சிருக்கு. நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க, ஞானேஸ்வரே நான் ஆலந்தி ஐஷ்மோகன் சொல்லி பிரார்த்தனை விட்டுட்டு போனேன், தானா ஆலந்தி போகிறதுக்கான ஒரு பாக்கியம் கொடுத்துருவேன். மகாத்மாக்கள் அந்த மாதிரி மந்திராலயம், மந்திராலயம் போகணுமா ராகவேந்திர ஐஷ்ண்டு போங்கோ அப்படின்னா நிச்சயமா ராகவேந்திர ஐஷ்ண்டு போவா. சத்தியம் சத்தியம், சந்தேகமே வேண்டாம். உம்பள வசத்தி பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பகதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ராகவேந்திர அனுகிரகம் பண்றோம், நம்ம எல்லாம் மந்திராலயம் போவோம், மந்திராலயத்தை ஒரு சப்தாகம் வச்சுப்போம். வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாம, கச்சராவாலா பால் வந்துதான் யோசிக்காம, காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அழகா பாகவத உபன்யாசம், துங்கபத்ரால தீர்த்தம் ஆடுறது, பஞ்சமுக ஆசனே ராகவேந்திர பாக்கிறது, இப்படியே ஒரு ஒரு வாரம் இருப்போம். தேவி நடத்தி கொடுக்கட்டு ஆச்சரியமா. சுகாராம வைஷ்ணவரா நன்னா இந்திரியாணி நதி ஓடுறது, கரபுரண்டு ஓடுறது வெள்ளம். உடனே அவன் சொன்னான், அந்த வழி போக்கன் இது அந்த பக்கம் இங்கேயா மேடு இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன்றார். சுகாராம் யோசிக்கிறார், இந்திராணி நதி அந்த பக்கம் மேடே கிடையாதுன்னு யோசிக்கிறார். ஆனா அவன் போனா வா இந்த பக்கம் போலாம்ட்டான். முதல்ல அவன் போறான், பின்னாடியே சுகாராம் வண்டி மாட்டை ஓட்டிட்டு போறார். அழகா ஏதோ இடுப்பளவு ஜலத்துல அப்படி போகிறது வண்டி. சுகாராம்க்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நம்ம இந்திரியாணியில அப்படிலாம் ஒரு மேடான ஒரு இடம் கிடையாது, ஒரே ஆழமா தானே இருக்கும். அவர் பழக்கப்பட்ட இடம் சின்ன வயசுல இருந்து, அவர் பார்த்த ஒரு நதி அழகா அப்படி பயின்று இருக்கார். முன்னாடி அந்த வழிபோக்க நடந்துட்டு இருக்கான், திடீர்னு மின்னல் அடிக்கிறது. முன்னாடி இருக்கும்போது பார்த்தா சங்கு சக்கர கதாபத்ம பாணியா முன்னாடி இருக்க நடந்துட்டு இருக்கான். அப்படிங்கிற அவன் திரும்பி பார்த்தான், என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னா திரும்பி போறா, திரும்பி அடுத்த மின்னல் அடிக்கிறது இடுப்புல கைய வச்சுன்னு நடந்து போயிட்டு இருக்கான். சீதாம்பரதாரியாக அந்த மின்னல் வெளிச்சத்துல ஸ்வயம் பகவத் ரூபமா தெரியாது. சாதாரணமா பார்க்கும் பொழுது மனுஷனா இருக்கான். பகவான் எந்த ரூபத்துல எப்படி வரான்னு நமக்கு தெரியாது. அதுதான் பகவானுடைய கிருபை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகங்கள் தோறும் அவதரிக்க ஒரே யுகத்துல நிறைய அவதாரங்களும் உண்டு. இப்படி அழகா போனா நேர துக்காராம் வீட்டு வாசல்ல கொண்டு அவரை விட்டுட்டாங்க. இன்னைக்கும் தேகுல சன் துக்காராம் வாழ்ந்த வீடு இருக்கு, அவர் பிறந்த இடம் இருக்கு, எல்லாம் அந்த கோவில் பக்கத்துல தான். தேகுல இருக்க பாண்டகன் கோவில் பக்கத்துல தான் சன் துக்காராமுடைய வீடு. அத்தனை அழகு. ஒரு பார்த்தா வீடு வந்தாச்சு அப்படின்னா தோ போய் மாடை கட்டிட்டு வரேன்னு போனா, மாடை கட்டும்பொழுதுதான் யோசிக்கிறார், இவன் யாரோ வழிபோக்கன் மாதிரி இருக்கான், இவனுக்கு எப்படி என் வீடு தெரியும்? சரி தேகு தெரியலாம், இந்திரியான நதி தெரியலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நினைச்சு வெளில ஓடி வர அதுக்குள்ள அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அவ வர திருப்பி ஒரு மின்னல் அடிக்கிறது, ஒரு திரும்ப திரும்பினான் இடுப்புல கைய வச்சிருந்து சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக பக்த வத்சலனாக பாண்டரங்கன் இடுப்புல கைய வச்சுன்னு சிரிச்சான். கதறி ஹா விடாது ஓடினான். அதுக்குள்ள அவன் மறைஞ்சு விட்டான். பகவான் ஏதாவது ஒரு வெளில வந்து காப்பாற்றுவான். என்ன வந்தாலும் கவலைப்படாது, நமக்கு அது விட்டல்னு தெரிய வேண்டாம், தெய்வம்னு தெரிய வேண்டாம், ஆனா நிச்சயமா காப்பாற்றுவான். அது அவனுடைய சத்தியம். அனன்யா சிந்தையம் தோமாம் ஏஜனா பரியு பாசத்தே தேஷாம் நித்யாபி யுக்தானாம் யோக க்ஷேமம் வகாமியனும். தெளிவா சொல்றான் கீதையில, யார் என்னையே நினைச்சிட்டு இருக்காளோ என்னையே பூஜை பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் செய்கிறேன். இந்த கேரண்டி சுவாமி கொடுத்திருக்கான், கவலையே படாதீங்க. எத்தனை விசேஷம், திரௌபதியை காப்பாற்றினான், எவ்வளவு இடங்கள்ல பஞ்சபாண்டவர்கள் கூடவே நின்று இருக்கான். ஆச்சரியமாக அந்த மாதிரி துக்காராம் பாதகா விட்டல் அப்படின்னு அழுதா. ஊருக்கு போகலையே, வியாபாரம் பண்ணலையே, நஷ்டம் ஆயிடுத்து, ஒன்னும் கவலைப்படல. விட்டல் இருக்கான், மனைவி பார்த்தா ஆவலி கத்து கத்து கத்துன்னு கத்தினான். இந்த மனுஷனோட நான் வாழ்ந்து இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னு புலம்பினான். அப்புறம் அவளே சொல்றா, இவர் என்னத்தா இருக்கார், விட்டல் இவருக்கு எடுத்து வச்சிருக்கான். அவளுக்கு விட்டல் கரு பண்ணுவ கெடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு எனக்கு பூர்வசங்கத்துல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதுக்காக என் வீட்டுக்காரரை பைத்தியமாக்கி வச்சிருக்கான். அவருக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது, என்ன நடந்தாலும் விட்டல் இஷ்டம், விட்டல் கிருபை, விட்டல் கூட இருக்கான். இப்படியே சொல்ற, பெண்டாட்டி இருக்காள், பிள்ளைகள் இருக்காள், இதெல்லாம் தோணமாகங்கிறது அப்படின்லாம் புலம்பினான். அவர் எப்பொழுதும் போல நாமஜபம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்க எதை பத்தியுமே கவலைப்படலை. அவள் எங்கேயோ கடன்லாம் வாங்கி கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்பினான். ஒரு தடவை மிளகாய் வியாபாரம் பண்றதுக்காக போற இந்த பூனா பக்கத்தை பார்த்தோம்னா சிஞ்சுவாடி திம்ப்ரி நிறைய இடங்கள் உண்டு. இதெல்லாமே துக்காராம் பிரயாணம் பண்ண இடங்கள், துக்காராமுக்கு நிறைய பகவத் அனுபவங்கள் கிடைச்ச இடங்கள். பூனா அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் எல்லாமே துக்காராமுடைய பாதம் பட்ட பூமி. நன்னா ஞாபகம், அதனால பூனா அவ்வளவு விசேஷமா இருக்குன்னா ஆலந்தி தேகு எல்லாம் பக்கத்துல நிறைய மகாத்மாக்கள் இன்னைக்கும் வார்கரிகாரா அப்படித்தானே போயிட்டு இருக்கா ஜம்முன்னு. அவளுடைய பாத தூளியே பூனாவை நன்னா வச்சு ஒத்துண்டுதான் ஆகணும். மகாத்மாக்களுடைய பாத தூளி, பக்தர்களுடைய பாத தூளி நிஜமாவே அவளை நன்னா சுக்கியமா வைக்கும். அந்த மாதிரி அழகா ஒரு தடவை இவர் மிளகாய் வியாபாரம் பண்றதுக்காக ஒரு கிராமத்துக்கு போறார். அழகா போறார், விட்டல் நாமத்தை சொல்ல அங்க அழகா ஒரு சிவன் கோவில் பார்த்தார். அந்த சிவன் கோவில் அழகா சேவிச்சார். சங்கரா நல்லபடியா நடக்கணும் சிவஜி அப்படின்னுட்டார். அழகா மூட்டையெல்லாம் பிரிச்சு வச்சார். மிளகா நல்ல மிளகா பழம் கொண்டு வச்சிருக்கார். உடனே கிராமத்திற்கு ரெண்டு ஸ்திரீகள் வந்தா, என்ன வில அப்படின்னா, சுக்காராம் சொன்னார் உங்களுக்கு வில தெரியாதா அப்படின்னுட்டார். இப்படிதான் வியாபாரம் பண்ணுவோம், வியாபாரம்னா நல்லா தூக்கி சொல்லணும், அவ கேட்டவன பார்கெயின் பண்ற மாதிரி இறக்கணும், கடைசியில நமக்கு என்ன லாபம் உண்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கணும். இதான் தமிழ்நாட்டில தான் ஆடி தள்ளுபடினு ஒண்ணு போடுவோம். அது நம்ம தலையில தான் தள்ளுபடி இல்லை, 200 ரூபாயில 500 ரூபாய் ஏற்றி அதை 50% ஆஃப் பண்ணு போட்டு 250 ரூபா, அது சாதாரண வாங்கினாலே 200 ரூபா தான் இருக்கும். அது ஒரு 50 ரூபாய் கொஞ்சம் ரொம்ப சீப்பா வாங்கினேன். உலகத்தை யாரா சீப்பா தருவாள்? வியாபாரிகளுக்கு கருணை வருமா? உலகத்தை பகவான் வேணா ஃப்ரீயா கொடுப்போம், ஆச்சாரியன் வேணா ஃப்ரீயா கொடுப்பார். வியாபாரத்தை இருக்க முடியாது, பிராக்டிக்கலி இம்பாசிபிள். நல்லா கவனிச்சு பாருங்க, வியாபாரம் தன்னுக்கு நஷ்டமான மாதிரி அதான கொடுப்பாங்க வியாபாரம். அப்ப எப்படி வருஷம் வருஷம் ஆடி தள்ளுபடி கொடுக்கறா? வாரி தள்ளுபடின்ற ஒரு ட்ரெண்டாவே ஆக்கிட்டான். அந்த காலத்துல நீதி இருக்கும், தீபாவளி புது டிரெஸ் வரணும், அதுக்காக இதை தள்ளலாம், ஆடி கழிவுன்னு சொல்றேன், ஆடி தள்ளுபடி ஆகி ஆடி தள்ளுபடின்றதே ட்ரெண்ட் ஆக்கிட்டான். இந்த அக்ஷய திருதியை தங்கம் வாங்கணும்னு சொல்ற மாதிரி எல்லாம் வியாபார நுணுக்கம் அவ்வளவுதான். இவர் சொல்லிட்டா உங்களுக்கு தெரியுமே, நவனே அவ பார்த்தா ரொம்ப கம்மியா ஒரு விலை கேட்டா சரிம்மான்னு சார். உடனே அவள் சந்தோஷமா எடுத்து மிளகா குடும்பம்னு சுக்காரம் வளர்ந்து போட்டா. கொஞ்சம் கொசுறு, நமக்கு ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, இந்த கொசுறு வாங்கலன்னா தூக்கம் வராது, பார்கெயின் பண்ணலாம் தூக்கம் வராது. அதே இந்த பீசாக்கெல்லாம் போன் பண்ணா ஒன்னும் மூச்சு, அவன் வேட்டை போட்டுட்டா எத்த வேணா போட்டுட்டா அப்படியே அடியே தாசானு தாசுன்னு அவன் கிட்ட அப்படியே கொடுத்துருவோம். அவ்வளவு அங்க அதுக்கு மேல பேச்சே கிடையாது. இந்த தெருவில் வித்துட்டு வருவா பாருங்க, அவாக்கிட்டதான் உட்காந்துட்டு அஞ்சு ரூபான் நாலு ரூபான்னு கேட்டு அவ ஏதோ அட்லீஸ்ட் அடுத்த வாழை ஏற்று பழைக்காம ஒழுங்கா வியாபாரம் பண்றாள். அவா கிட்ட உட்காந்து அரை மணி நேரம் பேசி அவா வியாபாரத்தையும் கெடுத்து கடைசியில இவா கிட்ட வாங்கினதெல்லாம் கொண்டு போய் மால்ல கொண்டு கொடுத்துருக்கும். அவ்வளவுதான் நடந்துருக்கு. சௌக்கியமா கொடுத்துட்டு அப்புறமா வாவ் அப்படின்ற என்னத்த வாவ் பகவானுக்கு தான் வெளிச்சம். எங்கேயோ ஏமாத்தி எங்கேயோ கொடுத்துட்டு கடைசியில ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. கடைசியில பார்த்தா அதே தான் மெயின்டைன் இருக்கு நம்ம வாழ்க்கை, பெரிய மாற்றம் இல்லை. சுக்காராம் கிட்ட குசுறு கேட்டார், அள்ளி போட்டார், நிறையவே போட்டுட்டார். உடனே அவன் ஊர் முழுக்க சொன்னா நிறைய பேர் வந்துட்டா, அவர் இழிச்சவன் வந்திருக்கான், ஆச்சரியமா நன்னா மிளகா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகா அப்படின்னு சொல்லிட்டு அழகா வியாபாரம் அவாவா வந்தா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னா துக்காராம் கண்கள் ஆனந்த பாஷ்பம். ஆண்டவன் எவ்வளவு அழகா வியாபாரம் பண்றான், எல்லாம் நஷ்டமா போயிட்டு இருக்குன்னு ஒரு போட்ட முதல் கூட பைசா வரல, தோ வர அதோ வர தோ எடுத்துட்டு வர அவாவா கையில கொடுக்கறத பைசா. ஒருத்தன் பார்த்தா அச்சுச்சோ, இப்படி ஒரு ஏமாளி கிடைக்க மாட்டான், இந்த மாதிரி ஒரு ஏமாளி கிடைச்சிருக்கான், எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சா நேர துக்காராம் இடத்துல வந்தான். எனக்கு ஒரு மூட்டை மிளகாய் வேணும்ட்டான். அவன் பார்த்தா அந்த அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வம்பே வேணாம், பல்கா எடுத்துருவோம் தீர்மானம் பண்ணா ஒரு மூட்டை மிளகாய் வேணும்னா துக்காராம் பார்த்தா விசலனையும் உங்களை அனுப்பியிருக்கான். எவ்வளவு அழகா ஒரு மூட்டை, எனக்கு வியாபாரம் முடிஞ்சா தவறு நினைச்சிருக்கா வியாபாரம் நன்னா எடுத்து எல்லாரும் பைசா தரேன்னு போனவா தான் வரவே இல்லை, இவன் மூட்டை தூக்கிட்டு போறான். அப்ப துக்காராம் சொன்னார், கோணியை வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க திரும்பி வேணும். நான் சொன்னேன் சத்தியமா தரேன், ஆனா இப்ப தர முடியாது, வீட்டுல கொட்டுறது கிடம் இல்ல, அடுத்த வாட்டி நீங்க வரும்போது தரையுன்னுட்டான். அழகா ஒரு மூட்டை மிளகாய் எடுத்து போட பிரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மிளகாய் எல்லாம் வித்தாச்சு, வித்தாச்சில் எடுத்துட்டு போயாச்சு. இவர் நினைச்சா நல்ல லாபம் வந்திருக்கு, பாண்டரங்கன் கூட இருக்கான், மகாத்மாக்களுடைய ஹிருதயம் குழந்தைகள் மாதிரி ரொம்ப இன்னசென்ட வாழலாம். அவளுக்கு உலகத்தினுடைய இந்த சூது வாது ஏமாற்று இதை தப்பிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கெல்லாம் அவளுக்கு தெரியாது, அவ குழந்தைகள் மாதிரிதான். ஆனா குழந்தைகள் அப்பா அம்மா ஜாகிரதையா பாத்துக்கிற மாதிரி பாண்டுரங்கன் அவர்களை பாத்துக்கிறான். சுக்காராம் எல்லாம் பண்ணியாச்சு, பாண்டுரங்கன் பார்த்தான், அடடா இவர் இப்படியே இருந்தாருன்னா ஆவலி என் தலையல்ல உடுத்துவா, இவர் வியாபாரம் பண்ணதே அப்படின்னா வந்தான் கருப்பன் கெடுத்தான் என் புருஷனை, என் குடும்பம் பட்டா படாத பாடு படுறது, இந்த ஹரிய குண்டவா யாராவது நன்னா இருக்காளா, பிரகல்லால் அவ்வளவு அழகா நாராயணா ஜெபிச்சுன்றதா அப்பனையே கொண்டு போட்டான், இப்படிலாம் கூட பாக்குறவா உண்டு. துருவன் பாடு ஓம் நமோ பகவதே வாசுதேவான் சொன்னா அந்த குழந்தை அஞ்சு மாசம் சோறு தண்ணி இல்லாம நின்னது. பாகவத் எல்லாம் விசேஷமா சொன்னா இவன் இப்படி எல்லாம் இப்படி யோசிக்கிறவாளும் உண்டு. நாஸ்திகவாதிகள் அப்படிதானே பேசுறேன், கஷ்டப்பட்டு நன்றி இல்லாதவன் யசோதா மாதாவும் நந்தகோபுரம் வளர்த்தா ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம போயிட்டான். இப்படி எல்லாம் பேசுறான், பெத்தப்பா அம்மாவுக்கும் ஒழுங்கா இல்ல, வளர்த்தப்பா அம்மாவுக்கும் ஒழுங்கா இல்ல, அவனுக்கு வந்தது அவன் பண்ணிட்டு இருக்கான், வாயை திறந்தா புழுது இவனை போய் தெய்வம்ன்றா. நன்னா பாகவத ராமாயணம் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு அழகாக அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறான். பாண்டங்கன் பார்த்தான், இது என்ன கஷ்டம்னா துக்காராம் ரொம்ப வேண்டப்பட்டவர், இவளை ஒண்ணும் பண்ணவும் முடியாது, ஏதான பண்ணா துக்காராமுக்கு கஷ்டம். இதுல ரொம்ப பகவான் நடந்தது ரொம்ப பாவம் தெரியுமா, அவர் அவர் பாடுதான் சொல்ல முடியாது. சரி பார்த்தார் பகவான், எப்படியாவது என் சுகாராம நான் ரட்சிக்கணும் என் பக்தன். பகவான் சொல்றான், கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, கீதையில சத்தியம் பண்றான் அர்ஜுனா, என் பக்தன் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை, அழிஞ்சு போகிறது சத்தியம் பண்றான், என் பக்தன் தோற்று போக மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு. கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, நீ போமாட்டான். பாண்டரங்கன் பார்த்தான், ஆச்சரியமா ஒரு வேஷம் போகுதுன்றான். துக்காராம் சரித்திரத்துல நிறைய வேஷம் போட்டு வரான் பாண்டுறாங்க, அதனாலதான் துக்காராம் சாரிகா தெய்வனாகி, துக்காராம் சாரிகா சத்குருனாகி. நிறைய பேர் துக்காராம் இன்னைக்கும் தெய்வம் தான், துக்காராம்க்கு சமமான சத்குரு இல்லை அப்படின்றா. புண்டலீக சாரிகா பக்தனாகி, புண்டலீகனுக்கு சமமான பக்தன் கிடையாது. புண்டலீக சாரிகா பக்தனாகி பண்டரி சாரிகா க்ஷேத்திரனாகி, பண்டரிபுரத்துக்கு சமமான க்ஷேத்திரம் கிடையாது. துக்காராம் சாரிகா தெய்வநாச, சுகாராம் சமமான தெய்வம் கிடையாது, சத்குருவும் கிடையாது. சுகாராம் சாரிகா சத்குருநாகி, அவ்வளவு சிரேஷ்டம் சம் சுகாராம். பாண்டரங்கன் பார்த்தான், அழகா ஒரு வேலைக்காரன் வேஷம் போட்டுட்டான், தாமாஜி பந்துக்காக ஒரு வேஷம் போட்டுட்டாங்க, அந்த மாதிரி சுகாராம்காக பகவான் ஒரு வேஷத்தை போட்டான். தலையில முண்டாசல் எல்லாம் கட்டிண்டு, கையில ஒரு குண்டாந்தடிய வச்சுண்டு, கனகரையில் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல போய் கதவை தட்டுறான், டக் டக்னு தட்டுறான். எல்லாரும் கதவை திறந்து பார்த்தா ஆஜான்னு பாகுவா ஜம்னு ஒருத்த நிக்கிறான் மாட்டுக்காரனா. கேட்டா என்னன்னா, நான் சுகா சேஷனுடைய வேலைக்காரன், 3 கிலோ மிளகா எடுத்துட்டு போனா பைசாவை கொண்டா அப்படின்ற. அவ அப்படி பார்த்தா, நீ அங்க இல்லவே இல்லையா, நான் ஓரத்துல நின்றுட்டு இருந்தேன், நீங்க யாரும் பார்க்கல, எல்லாரும் யாருக்கும் அவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்தரியாமியா உள்ளிருந்து சாட்சியா இருக்கான், சூரியனா இருந்து பார்த்துட்டு இருக்கான், பூமியா இருந்து பார்த்துட்டு இருக்கான், காத்தா இருந்து பார்த்துட்டு இருக்கான், உள்ளுவார் உள்ளி செல்லாம் அப்படின்றார் சந்தரடி குடியாழ்வார். நான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் 3 கிலோ கொடுத்தார் என்ன நிச்சயம்னா, அவர் 3.5 கிலோ கொடுத்தார், 1/2 கிலோ கொசுடு, 3 கிலோ பாருங்க அளந்து பார்த்தா கரெக்டா இருந்தது. அவன் நிக்கிற ஸ்டைலும் முறைக்கிற முறையும் பயந்து போய் ஒழுங்கா எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டான். பகவான் இவருக்காக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையா போய் நிக்கிறான். கருணா சாகரன். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கோவில போய் எல்லாம் பிரார்த்திச்சுட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்துடும். எப்படி நடக்கிறதுனா, பகவான் நமக்காக தானே அந்த காரியத்தை போய் போய் நடத்துறோம். நம்ம அதை கவனிக்கிறது இல்லை, நமக்கு தெரியறது இல்லை. சுவாமி நடத்துறார், அதனால கண்ணன் என் சேவகன் அப்படின்றார். பாரதியார் என்னுடைய சேவகன் வேற யாரு, நிச்சயமாவே நமக்கு வேலைக்காரனா தான் கண்ணன் இருக்கான். ஒரு நாள் கூட சுவாமியா அவன் நடந்துக்கிறதே கிடையாது, நம்மளுடைய வேலைக்காரன் தான். நம்ம இட்ட வழக்காத்தான் அவன் இருக்கான். ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணுமா பண்ணி கொடுக்கறான், குழந்தைக்கு எல்கேஜி சீட் வேணுமா கொடுக்கறான், என்ஆர்ஐ வேணுமா, விசா வேணுமா, என்ன உண்டு லிஸ்ட், எல்லா ஆழ்வாசல வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம். திருமங்கை ஆழ்வாசல் வளம் தரும் மற்றும் தந்திடும் எல்லாம் கொடுப்பான் பகவான். இதுதான் கிடையாது, ஒரு வீடா போய் நின்று 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 பணம் வாங்குறான். கடைசியா ஒருத்தன் பெரிய மூட்டையை தூக்கிட்டு போனான், அவன் விடாக்கண்டன். இவன் பார்த்தா இவன்கிட்ட எப்படியாவது வாங்கிட்டேன்னா நிஜமாவே எனக்கு பலம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அவன் வீட்டு வாசல போய் நின்னான், ஒரு மூட்டை மிளகாய் எடுத்துன்னு போனா பணத்தை கொண்டா அப்படின்னு அவன் சொன்னான். நான் எடுத்துன்னு வரல, நீ பொய் சொல்றேன், நான் பொய்யே சொல்லல, நான் ஓரத்தை நின்று பார்த்துட்டு இருந்தேன். சுகாராம் நல்லவர்னு நினைச்சேனே, இவன் கொண்டது பைசா கட்டு நல்லவர் இல்லை, அவ்வளவுதான். உலகத்தை யாராவது ஒரு பொருளை கொடுத்து திருப்பி கேட்டா அவங்க முகத்தை முடிச்சு எத்தனை பேர் வீட்டில் சண்டை நடந்திருக்கு பாருங்க. இந்த புஸ்தகத்தை யாராவது வாங்கிட்டு போயிடுவான், அவ படிக்கிறாள் இல்லை பத்திரமா வச்சிருப்பான், தரவும் மாட்டான். கேட்டா பெரிய தகராறு வந்து இன்னும் முகத்திலேயே முடிக்க மாட்டான் அப்படின்னு லோகத்தை நம்ம பிரசித்தமா பார்க்கிறோம். நம்முடைய பொருளை கேட்டாலே கலியுகத்துல மோசமானவன் கெட்டவன், இதுதான் உலகத்தினுடைய சுபாவம். அந்த மாதிரி ஆச்சரியமா இவன் சொல்றான், இவன் சொல்றான் பாண்டரங்க சொல்றான், நான் பார்த்தேன், நான் சாட்சின்னுட்டான். இல்ல இல்ல வா சுகாராமைய போய் பார்க்கலாம்னுட்டான். பாண்டரங்க சொன்னா, நான் வந்து அந்த திட்டுவார், ஒரு பணத்தை கூட வாங்கறது ஒரு துப்பு இல்லையான்னு திட்டுவார். அதுக்குள்ள ஊர்ல இருக்கவெல்லாம் கூடிட்டா, டே பணத்தை கொடுத்துடுறாங்க. அவன் சொன்னான், கொடுக்க மாட்டேன், என்னடா பண்ணுவேன். அவன் சொன்னா, இங்கேயே சுருக்க மாட்டேன், தூக்குல தொங்கிடுவேன்றான் பாண்டரங்க. பக்தனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் பகவான் போவான், இப்படித்தான் கிடையாது. பகவான் நரசிம்ம அவதாரம் தீர்மானம் பண்ணிட்டான், எப்படி வரணும்னு தீர்மானம் பண்ணலையாம். நரசிம்ம ரூபம்ல ரெடி ஆயிடுச்சு, ஏன்னா இரண்யகசிப்பு கேட்ட மாதிரி மத்த எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டான் பகவான். வாசப்படியில வச்சு வதம் பண்ணணும், சந்தியா காலத்தை வச்சு வதம் பண்ணணும், சிங்க முகம் மனுஷ ரூபம் நகம் எல்லாம் தீர்மானம் ஆயிடுச்சான். எங்கேந்து வர்றதுன்னு ஒரு தீர்மானம் பண்ண முடியும், ஜஸ்ட் பண்ண முடியல பகவானுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் யோசனை பண்ணியிருந்தான். அப்பதான் இரண்யகசிபுக்கும் பிரஹல்லாதனுக்கும் நடுவில் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. வெங்கடா பகவான் இருக்கான்னா சம்பேன அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்கான்பா, துரும்பிலும் இருக்கான், தூண் ஸ்தம்பேன அப்படின்னா. அப்பா அட டக்குன்னு பகவான் வந்துட்டான். இந்த பிரஹல்லாதன் ஒரு வார்த்தைக்காக ஸ்தம்பத்துல வந்து நின்னான நரசிம்மன். ஸ்தம்பேன கை காட்டினான், திருஷ்யதே தெரியறாரே அப்படின்னு ஸ்தம்பேனேன்னு சொன்னா, ஓ இந்த இடம் தான், ஏன்னா என் பிரஹல்லாதன் சொல்லணும் அந்த இடத்துல இருந்து நான் வருவேன். அது ஸ்தம்பம்னா நம்ம பாக்குற சாதாரண பில்லர் தான் நினைச்சிடாதீங்களோ, அகோபிலம் போனா தெரியும் இந்த ஹால் சைஸுக்கு ஒரு பெரிய மலையுடைய பாறை. அது எந்த இடத்துல நரசிம்மர் ஆவிர் பவிச்சாரோ அந்த பாறை பார்த்தனா கரெக்டா இந்த பில்லர் நான் உட்கார்ந்து இருக்கிறதுல அந்த வால் வரைக்கும் அவ்வளோ பெரிய மலை சிகரம், அது தூண். அதுல இருந்து நரசிம்மர் வந்தாருனா எப்படி இருந்திருப்பார்னு பாத்துக்கோ. ஸ்தம்பேன திருஷ்யதே, அகோபிலம் போகணும் நிஜமாவே அப்படியே நடுங்கும். அதுல வேற மேல ஏறலாம், அந்த உக்ர ஸ்தம்பத்து மேல ஏறலாம். எந்த நரசிம்மர கம்ப குழந்தைன்னு வர்ணிக்கிறா பெரியவாள்லாம், கம்பம் தான் அம்மாவாம். கம்பத்தை உடச்சுண்டு வந்தான பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் அப்படின்ற ஆழ்வார்கள் எல்லாம். எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கவிரான் அப்படின்றார். அப்படின்னு வெள்ள வராறாம், உடச்சுண்டு வெள்ள வராறாம். பிரகலாதன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஸ்தம்பேன அப்படின்ட்டான். உடனே அவன் எந்த தூணை காட்டுவான்னு தெரியாம பகவான் எல்லா தூண்களையும் ஆவிர்வச்சுட்டு இருந்தான். அவன் ஒரு தூணை காட்டணும் அதுல இருந்து வந்துட்டான். காட்டி அப்படி கையை அப்படி எடுக்கிற எங்கடா நீ அடிக்க, இவன் கையை நீட்டின கையை மடக்க அவன் அடிக்க, அதுக்குள்ள சுவாமி வெள்ள வந்தான். வேகமா வந்த ஒரு அவதாரம், சிம்ம அவதாரம். அப்ப பக்தர்களுக்காக பகவான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அந்த மாதிரி சொல்றான் பகவான், சொல்றான் நீங்க பாண்டறங்க, நான் தூக்க மாட்டேன் செத்து போயிடுவேன், சாகுடான்னு போனான். முடியே இந்த ஆள் பிரம்மத்தை பார்த்து, அவனுக்கு தெரியாது பிரம்மம். ஆனா பாக்கியம் பாருங்கோ, சந்துக்காராம இவாள்லாம் பார்த்தா பாருங்கோ, அந்த பாகவத சம்பந்தம் இவா அந்த கிராமத்திற்கு அத்தனை பேரும் பாண்டறங்கன்னு பார்த்துருக்கான, அது பாண்டறங்கன்னு அவளுக்கு தெரியாது. அதனாலதான் சத்தங்கத்துவே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்துவே நிர்மோகத்வம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. மகாத்மாக்களுடைய ஒரு பார்வை நமக்கு பகவத் தரிசனத்தை கொடுத்துரும். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா, அந்த ஒரு பார்வை. நீங்க நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னா குரு கிருப்பை, நீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா குரு கிருப்பை. இல்லாட்டி அவாவது விஷயத்துக்கு போயிட்டு இருக்கலாமே, உட்காந்து பக்த விஷயம் பாண்டவங்க பத்தி கேட்கிறோம்னா என் பலம் இல்ல உங்க பலம் இல்ல, உள்ளே இருந்து சொல்றதும் குரு, அங்கிருந்து கேட்க வைக்கிறதும் குரு, குரு பலம், குரு கிருப்பை. அதனாலதான் குரு அருள் திருவருள்ன்ற குரு கிருப்பை. ஏதோ ஒரு குரு நம்மள எங்கேயோ பார்த்திருக்கா, ஏதோ ஒரு ஜென்மால பூச்சியா இருந்தோமோ, புழுவா இருந்தோமோ, நாயா இருந்தோமோ, பன்னியா இருந்தோமோ தெரியாது. அவர்களுடைய ஒரு பார்வை, ஒரு கிருபா கடாட்சம் இன்னைக்கு இந்த ஸ்திதியில நாம இருக்கோம். குரு பலம், குரு கிருப, குரு கடாட்சம் அவ்வளவு சிரேஷ்டம். போடா அப்படின்னு பாண்டன் உடனே கழுத்துல சுருக்க கட்டி அப்படி இழுத்துக்கலாம். ஏற்கனவே நன்ன பெரிய கண்ணா அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படி பெருசா பண்ணி நாக்கெல்லாம் தொங்க விட்டு அப்படின்றான். ஊர்களுக்கு பயந்துபடாதே, வெளியூருக்காரன்டா உள்ளூரை செத்து போனா ஊர் பேர் கட்டு போடுறான் சொல்லி எல்லாரும் அடி அடி அடிச்சு அவங்கிட்ட பணத்தை புட்டி விட கொடுத்தான். அவன் கிஃப்டா அந்த கையில வேற அவங்கிட்டே கொடுத்தான், நீயே வச்சுக்கோன்னு. அவனுக்கு கோபம், எல்லாம் ஏமாத்திட்டோன்னு நினைச்சான். ஆன பிடுங்கிறதுக்கு தெய்வம் இருக்குன்னு தெரியல, தெய்வம் கிளீனா பார்த்துட்டு இருக்கு. யாராவது மோசமானவன் நன்னா இருக்கான்னு நினைக்கவே நினைக்காதீங்க, எல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்கான். தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வத்துக்கு யார எங்க எப்படி அடிக்கணும் கரெக்டா தெரியும். நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேர் அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்க, கோடி கணக்குல கொள்ளை அடிப்பான் எல்லா வயசுல. அப்பெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கவே கண்டுக்காது, எப்ப அடிச்சா எங்க அடிச்சா தாங்க முடியாம வலிக்குமோ அங்க அடிக்கும், அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆயிரம் கொள்ளை அடிப்பா, ஆனா கடைசியில எங்க கொண்டு வந்து நிக்க வைக்கணும் அங்க கொண்டு வந்து நிக்க வைக்கும். கோடி பணம் கடைசியில திகார் ஜெயில உட்கார்ந்து இருப்பான், யாரும் அனுபவிச்சிருப்பா சந்தோஷமா, இவா பணத்தெல்லாம் யாரும் அனுபவிச்சிருப்பா, இவா கழியத்துனு உட்கார்ந்து இருப்பான் பகவான். அவ்வளவு அழகா யார் எப்படி இருந்தாலும் நீங்க கவலையே படாதுங்க, சுவாமிக்கு நன்னா தெரியும். ராவணன் அந்த ஆட்டம் ஆடினா பகவான் ராவணன் வெறும குரங்கு கூட்டத்தை கொண்டு வந்து ஜெயிச்சுட்டான். ராவணனுக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா, உசிறு போகும் குரங்கு கூட்டத்தை வச்சு ஒரு மனுஷன் ஜெயிச்சுட்டானு, அவனோட வருத்தம் அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப அசிங்கமா போயிருச்சான். ராமன் கிட்ட சோதனை கூட வருத்தம், ஒரு அல்ப மனுஷன் ஒரு கோடி குரங்கு எல்லாம் கூட்டு வந்து ஜெயிச்சுட்டானு, தேவர்கள்லாம் கூட ஒதுங்கி போறான் என்ன பார்த்து, ஒரு அல்ப மனுஷன் ஒரு ராமன் குரங்கு கூட்டத்தை வச்சு அது நினைச்சு நினைச்சுன்னு வந்து போறான் ராவணன். இப்படி வீணா அவள் அடிச்சுட்டான், அப்படிதான் அடிக்குமா, நொந்து போகும்படியா பகவான் பார்த்தான். அத்தனையும் அழகா பணத்தை எல்லாம் வாங்கினான், அழகா வாங்கினான். இதே ரூபத்துல போனா துக்காரம் கண்டுபிடிச்சிருவார், தெரிஞ்சிடும். அதனால அடுத்த ஒரு வேஷம் உடனேயே, இப்பதான் இவ்வளவு வேஷம் போட்டு எல்லாத்தையும் வாங்கினான், உடனே அடுத்த வேஷம் அந்த ஊர்ல தாசில்தார் மாதிரி வேஷம் போட்டுட்டான். நேரம் வந்தா துக்காராம் இடத்த இந்தாங்கோ பணம் அப்படின்னு. துக்காராம் யாரு என்னன்னு கேட்ட, வருஷம் நான் இந்த ஊருடைய ஆளு, இந்த ஊரெல்லாம் நான் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், இத்தனையும் சொல்றாங்க, எங்க ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவா, அவன் வாங்கின முழகாலுக்கு பைசா கொடுத்துருக்க ரொம்ப ஜாஸ்தி இருக்க, இல்ல இல்ல எங்க ஊர் ஜனங்கள்லாம் அந்த சரத்தை பார்த்து பணம் கொடுக்கறவா எல்லாம் சொல்லி அழகா அவர்கிட்ட பணம் எல்லாம் கொடுத்தா. உடனே ஜோரா வாங்கின்ற துக்காரம், ஹா விட்டலா சிவபெருமானே உங்க கிருபையில் சிவபெருமான சேவிச்சா. அப்ப உடனே ஜோரா துக்காராம் கேட்டார், நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி யார் கூடயாவது சாப்பிடுற எனக்கு பழக்கம், அவங்களை பார்த்தா ரொம்ப உத்தமர மாதிரி தெரியறது. என் கூட சாப்பிட வேளாண்டா பாண்டவன் பார்த்தா அதுக்கு என்ன கட்டாயம் சாப்பிடுறேனே அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவான். திரௌபதி கஷ்டம், துர்வாசர்லாம் வந்துட்டாளே, அவள்லாம் பசிக்கிறதுன்னு சொல்லுவாளே, சாப்பாடு வேணுமே, அக்ஷய பாத்திரத்தை அலந்து வச்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டு கூப்பிட்டா ஓடி வந்துரு. திரௌபதி ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு கொண்டான்னு கை நீட்டான். திரௌபதி சொன்னா கஷ்டம்னு சொல்லி உன்னை கூப்பிட்டா நீயே கஷ்டமா வந்து நிக்கிறியடா, எல்லாம் கவுத்து வச்சாத்துறா, நீ கொண்டா அக்ஷய அந்த பாத்திரத்தை கொண்டான்னு சொல்லி பகவா ஆச்சரியமா அந்த பாத்திரத்தை வாங்கி ஒட்டிருந்த ஒரு பருக்க ஒரு கீரையில மிச்சம் மீறி நம்ம பாத்திரத்தை ஒழிச்சு போடுவோம் இல்லையா, அதுல ஒட்டிருந்த ஒரு கீரை ஒரு பருக்கிய சாப்பிட்ட கருணா சாகரம், பெருசா எதையுமே கேட்காத கிருபா சாகரம். இப்ப சாப்பிடுறேன்னு ஒத்துணுட்டானா சந்தோஷமா. உடனே துக்காராம் பணத்தை கொடுத்து ஒரு சின்ன தூக்க கொடுத்து எங்க நெய் வாங்கிட்டு வாங்கோலேன்னு இவன் கிட்ட போய் பானை பானையா நெய்ய குடிச்சவன், அழகா பானையெல்லாம் உடச்சு உடச்சு நெய்யும் வெண்ணையும் திருடினவன், போனா அதுக்குள்ள சின்ன வழிய வழிய நெய்ய கொண்டு வரான். இவ்வளவு நெய்யான் எங்க ஊர்ல எல்லாம் சீப்பு. பிருந்தாவனத்துல போனோம்னா தெரு கடை கடையா லஸ்ஸி கொடுப்போம், அவ்வளவு பெருசா நம்ம குடிக்கதான் முடியாது. அந்த தயிரும் கட்டி கட்டியா கேக் மாதிரி வெட்டி எடுத்து கொடுப்பான், பட்டர் கேக் தான் சொல்லணும், அதெல்லாம் அவ்வளவுதான் கர்டு கேக் இப்படிதான் சொல்லணும், அப்படி வெட்டி வெட்டி கொடுப்பான். அதெல்லாம் நம்ம ஊர்ல அம்மா சீக்கிரம் என்னமோ எல்லாம் பண்றா, அது என்னமோ பாதி தனியா பாதி தனியா இப்படியாதான் இருக்கு, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு, எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கு அப்படின்னு. அதனால நல்லா ஒரு சிலிப்பு சிலிப்பிட்டான்னா அது எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதுல ஸ்திரீகள்ல மகா கெட்டிக்கா தான், அவ பண்ண தப்பட்டு கடைசி வரைக்கும் சமாளிச்சே சரி பண்ணிடுவான். உப்பே இல்லையா நான் போட்ட மாதிரி ஞாபகம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நமக்கே சந்தேகம், நம்ம நாக்கு செத்து போயிருக்கோம், உப்பு இல்லேன்னு தெரியறது, ஓ கம்மியா இருக்கு நமக்கு தெரியும், கம்மியா போடவே இல்லைன்னு தெரியும், எதுக்கு பேசிட முடியுமா, அடுத்த நாள் அன்னபூர்ணி நம்பிதானே இருக்கும், வேற வழி இல்லையே. ஆச்சரியம், போனான் பகவான் நெய்ய வாங்கிடுவா, கிருஷ்ணனையே நெய் வாங்கிட்டு வரான், பாண்டுரங்கன் பக்தாளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். நிச்சயமா ஏதோ நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு அவன் தானே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், யோசனை பண்ணிப்பாங்க எத்தனை விஷயங்கள் பார்த்து 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 சமயம் நம்ம லேட்டா கிளம்பிடுவோம், பகவானே ட்ரெயின் லேட்டா வரணும் அப்படின்னு ரொம்ப நல்ல மனசு தெரியுமா, அத்தனை பேர் உட்காந்து இருக்காளே அவள்தான் லேட்டா வரும், நமக்கு எவ்வளவு கவலை, நான் லேட்டா கிளம்பிட்டேன் எனக்கு ட்ரெயின் லேட்டா வரணும். ஆஹா ராமஜபம் பண்ணேன் நிறைய பேர் போன் பண்ணுவா, குருஜி நாமஜபம் சத்தியம்னு வா, என்ன ஆச்சுன்னு வெளியிட்ட லேட்டா கிளம்பினேன், கிருஷ்ணா வண்டி லேட்டா வரணும் பிரார்த்தனை நடந்ததுன்னு வா, நான் என்னத்த சொல்ல முடியும், நாமஜபத்தை குத்தம் சொல்றதா என்ன குத்தம் சொல்றதா, நான் சொன்னேன் சரி இனிமேல் கரெக்டா கிளம்புறது நாமஜபம் பண்ணுவோம் நான் சொல்ல முடியும். நாமஜபம் அத்தனை ஒரு பலம் உண்டு, உலகத்தையே மாற்றிவிடும் அப்பேற்பட்ட சக்தி நாமஜபத்துக்கு உண்டு, நாமஜபத்தை மிஞ்சி பலமுடைய லோகத்தை எதுவுமே கிடையாது. கலியுகத்தை நாமஜபம் உண்டுதான் கதி, நமக்கு அது ஒண்ணுதான் வரும், வேற எந்த தகுதியுமே வேண்டாம். அழகா பகவான் வந்தான், துக்காரம் அதுக்குள்ள அவரே சாதம் எல்லாம் எடுத்திருக்கா, அழகா இலையெல்லாம் போட்டார், ஒரு இலைய போட்டார், அன்னம் போட்டார், திடீர்னு ஒருத்த குடு குடுன்னு ஓடி வந்தார். நானும் உங்களோட சாப்பிடலாமா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா, வாங்க ஒரு அவருக்கு ஒரு இலை போட்டா, இப்படி விட்டு ஒரு பார்வை பார்த்தான் ஏன் அப்படின்னா, ஆனா அவரு சொன்னார் நீ மட்டும் வந்தல அப்ப நானும் வருவேன், வந்தது யாருன்னா ஸ்வயம் சிவபெருமான், பக்தாளோட சாப்பிடறதுக்கு அப்படி ஒரு போட்டியம், அவர் ஏன் கோவில் வாசல் உட்கார்ந்துருக்கார், காத்தல நமஸ்காரம் பண்ணிருக்கார், அவர் அழகா கூப்பிட ஏன் கோவில் வாசல நீ சாப்பிடும்போது உன் கூட உட்காந்து நான் சாப்பிட வேண்டாமா, போட்டியா, நம்ம பக்தியோட பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு காத்துருக்கான். நிவேதனம்ன்ற ஒரு கான்செப்டே சனாதனமான ஹிந்து தர்மத்துல மட்டும்தான் உண்டு, சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி உலகத்துல ரெண்டு வாரத்திலயும் கிடையாது, நம்ம என்ன சமைக்கிறோமோ உப்பில்லா ரசம், உப்பு அதிகமான காய், சமயத்தார கேட்பா குருஜி எப்படி இருக்கு உப்பிலி எப்படி பிரசன்னமா இருக்காரு அப்படின்னு, உப்பு இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியா இருந்தா பத்மநாபர் ரொம்ப பிரத்யட்சமா இருக்கார், ஆனா பத்மநாபர் தான் உப்பு கறிக்க கறிக்க சாப்பிடுவார், ரொம்ப நெய் ஜாஸ்தியா இருந்தா மலையப்ப சுவாமி நெய் அவர மாதிரி சாப்பிட அவ்வளோ தாளே கிடையாது, எல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கா பெரிய பெருமாள் ரங்கராஜன் ஆவிர் பவிச்சுட்டார், அது என்ன வஸ்துனே புரியலையா, அது பாண்டரங்கன்னு ஜெகன்னாதன் அப்படிதான் வச்சுணும், அங்கெல்லாம் என்ன பிரசாதம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, இந்த வெள்ள வெள்ளையா ஒரு உருண்டை கொடுக்கா, இன்னி வரைக்கும் நானும் சாப்பிட்டுதான் இருக்கேன், சக்கரை உருண்டையா ஜவ்வரிசி உருண்டையா எதுல பண்றா, அள்ளி அள்ளி கொடுத்துருவா மகாராஷ்டிரால எங்க போனாலும் சக்கரை உருண்டை பால கையில கொடுத்துருவா, அது என்ன வஸ்து எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல, ஆனா நம்மளும் வாயில போட்டுதான் இருக்கு, நமக்கு என்ன ஏதோ பிரசாதம்னா நாக்குல படணும் நமக்கு, அதுதான் சந்தன பிரசாதம் இல்ல துளசி பிரசாதம் இல்ல, பிரசாதம்னா வயிற்றுக்கு போனாதான் பிரசாதம், அம்பலப்புழா கிருஷ்ணன் வசத்தையும் யாரும் சொல்லணும், அம்பலப்புழா பாயசம் அப்படின்னு இன்னும் அம்பல கிருஷ்ணன் அம்பலப்புழா கிருஷ்ணன் வா அப்படின்னு சொல்லி ஆள் நான் இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை ஆயுத்துல, நான் முதல்ல அம்பலப்புழா அழிச்சுட்டு போனான், குருஜி இங்க ரொம்ப ஃபேமஸ் நான் என்ன கிருஷ்ணனா பாதைய சம்பிட்டான் கோவில் வாசல் நிக்க வச்சு நான் நினைச்ச கிருஷ்ணரை விட பாதையா ஃபேமஸ் திருப்பதி நான் சொல்றேன் லட்டு தானே முதல்ல ஞாபகம் வருது சீனிவாசன் ஞாபகம் வரா இவ்வளவுதான் நம்ம எல்லாம் நாக்க கொண்டே ஜீவிக்கிற உத்தமர்கள் நமக்கு நாக்கு தான் பிரத்யக்ஷ பிரம்மம் அவ்வளவுதான் அத்தனை ஆச்சரியம் சிவபெருமானம் வந்துட்டார் ஏன்னா அதுக்காக தான் சொல்றேன் நாமஜபம் பண்ணிட்டு தலிக பண்ணுங்க ஸ்திரீகள் எல்லாம் நாமஜபம் பண்ணிட்டு சமையல் பண்ணுங்க உங்க ஆத்து மாமா குழந்தைகள் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது நீ என்ன வேணா பண்ணுங்கோ இருந்தாலும் ஒரு கல் உப்பு இருந்திருக்கலாம் சாதம் கொஞ்சம் குழஞ்சு போயிடுது அரிசி நெருக்கரிசி ஒரு கமெண்ட் இல்லாம சாப்பிடுறான்னா நிஜமாவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் அவர் வார்த்தையே கிடையாது கமெண்ட் வந்தே தீரும் வரலன்னா இருக்கு ஆனா பகவானுக்காக நீங்க பண்ணிட்டே வச்சு ஸ்வயம் பகவான் ஸ்வீகரிக்கிறான் நாமஜபம் பண்ணிட்டு பண்ணுங்க கோபிகள்லாம் அப்படிதான் பண்ணோம் கிருஷ்ணனை நினைச்சுட்டு அவ குடும்பத்தில் வேண்டியவாளுக்கெல்லாம் சமையல் பண்ணுவா கிருஷ்ணா இது உனக்கு 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 ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் அவ்வளவழகா அதை ஸ்வீகரிப்பான் நிறைய ஒரு நாள் பிள்ளையாருக்கு பண்ணுங்க ஒரு நாள் சிவபெருமானுக்கு பண்ணுங்க ஒரு நாள் பாண்டரனுக்கு பண்ணுங்க ஒரு நாள் குருவாயூரப்பனுக்கு பண்ணுங்க ஒரு நாள் பத்மநாபனுக்கு பண்ணுங்க இல்லாட்டி சமையல் மாதிரி போரிங் எதுவுமே கிடையாது காத்தால டிஃபன் பண்ணி முடிக்கும்போதே மத்தியானம் என்ன கவலை வந்துடும் ராத்திரி எல்லாம் படுத்து பாத்திரத்தை ஒழிச்சு போடும்போது நாளைக்கு என்னத்தை பண்றது இன்னைக்கே முகத்தை இப்படி திருப்பி வச்சுட்டு இருக்கா ஒழுங்கா சாப்பிடல ஏற்கனவே வெளியில வடாப்பா சாப்பிட்டு வந்துருப்பா அதை சொல்ல மாட்டான் அதெல்லாம் வெளியே வராது என்ன என்னமோ தெரியலாமா இப்படி கொஞ்சம் போதும் அப்படின்னு அதுக்காக மாமாக்கெல்லாம் மன்னிச்சிடும் உண்மையே சொல்றேன் சில சமயங்கள வழி இல்லை யதார்த்தம் அப்ப இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க வாழ்க்கையில அப்ப பகவானுக்காக பண்ணலாம் சத்தியமா அது பகவான் இடத்துல போய் சேர்ந்துடும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் பாண்டவனுக்கு சமையல் பண்ணுங்க ஒரு நாள் ஜெகநாதனுக்கு அப்ப ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு நீங்க சமைக்கிறது இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன கோபிகள் அப்படிதான் சமைச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் கண்ணன் ஸ்வீகரிச்சுருந்தான் சபரி ராமனுக்காக பழம் எடுத்து எடுத்து வச்சா இல்லையா ராமன் வந்து பழம் சாப்பிட்டானா இல்லையா அவ்வளவுதான் நீ என்ன பண்றதோ பகவானுக்காக பண்ணுங்கோ வேற எதுவுமே வேண்டாம் இதே ரொட்டீன் தான் இந்த ரொட்டீன போர் அடிக்காம இருக்கிறதுக்கான வழிகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சமைச்சுதான் ஆகணும் நீ ஒண்ணும் வேண்டாம் தயிர் சாதம் போதும் அப்புறம் ஊருகா இருக்கான்னு கேட்பா ரத்த குழம்பு இருந்தா தேவலையேன்னு அப்புறம் சுட்டப்பழம் அப்படி சுட்டா போதுமான் சுட்டம் சாதாரண வச்சா அது வந்துருமான்னு சுட்டப்பழம் போதுமா ஒரு பருப்பு தொகையில் நம்ம நேரம் அப்ப ஆன் பண்ணும் போத மிக்சி கனெக்ட் கட் ஆகும் இதை வீண் பண்ணவும் முடியாது அரைக்கவும் முடியாது அரைக்க கொஞ்ச நாள் இருங்கோன்னு சொல்ல முடியாது சொன்னா அவ்வளவுதான் உச்சாணிக்க முடியல எல்லாம் குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான்றது சூசல நம்ம மட்டும்தான் பார்க்கலாம் வெளில போய் பார்க்கவே வேண்டாம் எல்லாம் உச்சாணி உங்களுக்கு உட்கார்ந்துருவான் அதை விட பகவானுக்காக தள்ளிகை பண்ணுவோம் அப்படின்னா சத்தியமா சுவாமி வந்து ஸ்வீகரிப்பார் அது பிரசாதம் ஆயிடும் மகாத்மாக்களும் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிப்பார் ஆபீஸ் வேலையா பகவான் நினைச்சிட்டு பண்ணுங்க அக்ரூரர் வித்துரர் இவரெல்லாம் கூட ஆபீஸ் கோயர் தான் மோசமான பாஸ்கெட்ல தான் வேலை பண்ணிட்டு இருந்தவா பகவத் தியானம் பண்ணிட்டே பண்ணதுனால ஸ்வயம் கிருஷ்ணனே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான் நீ என்ன பண்றேளோ வீட்டு துணியை துவைக்கிறேடா ஜெகநாதன் துணியை துவைக்கிறேன் பாண்டரங்கன் துணியை துவைக்கிறேன் ரங்கராஜன் துணியை துவைக்கிறேன் அந்த தியானத்திலேயே பண்ணும் சத்தியமா அந்த பலம் புரியும் அழகா சிவபெருமானும் பாண்டரங்கன் சாப்பிட வந்துட்டா துக்காராம் இதெல்லாம் தெரியாது அவர்கள் கூடவே உட்கார்ந்து இவரே பரிமாறிண்டு நினைச்சு பாருங்க ஒரு பக்கம் பாண்டரங்கன் உட்கார்ந்துருக்கான் ஒரு பக்கம் சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு நம்ம கையால பரிமாறும் ஆனந்தமா சாப்பிடுறா வழிச்சொழிச்சு சாப்பிடுறா சிவபெருமான் இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லைன்னு பாண்டங்கன் கையில் ரசம் குடு குடு வாங்கி வாங்கி ஆனந்தமா குடிக்கிறான் ரோட்டியை கொண்டா சப்ஜியை கொண்டா அப்படின்ற சாவல் கொண்டா டால் எங்க அப்படின்ற சுக்காரம் ரொம்ப சிம்பிளா தான் பண்றார் ஆனா அந்த ருச்சி இன்னைக்கு சிங்கேரியில போய் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க குடிப்பில போய் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா அந்த ருச்சி அந்த வயிற்றுக்கு அன்னைக்கு கிடைக்கிற ஒரு சுகம் சத்தியமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் அவன் எலுமிச்சம்பழத்தை போட்டு கையிலம்பருக்கு வெந்நீர் கொடுத்தா கூட இந்த ருச்சி வராது சில பேர் பாவம் எலுமிச்சம்பழம் தண்ணியை வேற குடிச்சிருவான் குடிக்கிறது நல்ல தண்ணி ஜூஸ் போல இருக்குது குடிச்ச பிறகு முன்னாடியே சொல்லப்படாது கையிலம்பரத்துக்கு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது அவ்வளவுதான் ஆனா அம்மா கையில அழகா உருட்டி உருட்டி அந்த அடி வழிச்சு ஆணைக்குட்டி வாங்கி சாப்பிட்ட அந்த காலம் ஆயிரம் கோடி வருஷம் ஆனாலும் சில விஷயங்கள்னா ஆனந்தம் தான் எத்தனை வேணா டெக்னாலஜி வளரட்டும் அந்த அண்ணா தம்பி கசின் பிரதர் கசின் சிஸ்டர் சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாரும் இடிச்சு பிடிச்சிட்டு உட்காந்துண்டு அது இன்னொன்று சாதத்துக்கு நீ வேணும் நான் வேணும் நான் வேணும் சண்டை போட்டு சாப்பிடற அந்த காலங்கள் இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அதுதான் என்னோட பிரார்த்தனை அது நிஜமாவே அது ஒரு ஆனந்தம் மனிதர்களோட வாழ்ந்த ஒரு காலகட்டம் இன்னைக்கு மிஷினோட வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது கிடைக்கணும் 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 ரொம்ப ஒரு வருத்தம் நம்ம கண்ணெதிர்க்க நம்ம அனுபவிச்ச ஒரு இது ஒரு 50 வருஷம் இல்ல. நம்ம நான் என்னுடைய 10-15 வயசு அனுபவிச்ச விஷயங்கள் 40 வயசுல நமக்கு தெரிஞ்ச குட்டி பசங்களுக்கு கிடைக்க மாட்டேன்னு வருத்தமா இருக்கு. ஏதோ நான் எனக்கு ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாத்தேன்னா சொல்ல நான் பாத்துருக்கேன். எனக்கு என்னோட 15-20 வயசு என் கசின் பிரதர்ஸோட நான் உட்காந்து இடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு நாங்கெல்லாம் சாப்பிட்டேன். அந்த சாப்பாடு இந்த காலத்து குழந்தை டேமே தனியா உட்காந்து பாவமா சாப்பிடும். அதுக்கு சுத்தி ஒரு எல்லாரும் உட்காந்து சாப்பிடு 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 மிரட்டி அது சிறு சிறு முழிச்சு அது காலங்காலத்தில் பாம்பேல வாயில போட்டு திணிச்சு அது ஒரு பேக் தான் எல்லாத்தையும் போட்டு திணிச்சு அதை அங்கே ஏற்றி விட்டு அது அப்பா அப்பா சுக்கம் வாழ்க்கையுடைய எத்தனை ஆனந்தங்களை குலைக்கிறோம். இங்க சிவபெருமான் சுக்காரம் பரிமாறும் ஆனந்தம் சாப்பிட்றாரு, விட்டோபா சாப்பிட்றாரு, அப்புறம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்காராமுக்கு பரிமாறா சுக்காராம் சாப்பிட்றாரு. என்ன பாக்யம் சிவபெருமான விரும்ப இலையெல்லாம் அடிக்கிற சந்தோஷமா ஆத்துக்கு கிளம்புறா சுக்காரம். இப்படி நிறைய சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில மாத்தி 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 நடக்கிறது. ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுறது சுக்காராம் இருந்த காலத்திலையும் வர்றது. சாப்பாடு வழி இல்லாம கஷ்டப்படுறா பஞ்சத்துல. அவருடைய மூத்த மனைவி அவருடைய பிள்ளை வாழலாம் இறந்து போயிடுறா. அப்ப எல்லாரும் சத்தம் போடுறா நீ விட்டல் விட்டல் சொல்றதுனாலதான் எல்லாம் நடக்கிறது. அப்புறம் அவர் சொன்னா விட்டல் சொல்லாத வீட்டுல எல்லாம் மரணம் நடக்காம இருக்கா. மரணம்ன்றது யதார்த்தம். நித்தியம் ஜனனமும் மரணமும் ஒரே சமயத்துல நடந்துட்டு இருக்கு. நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறவர்கள் இறந்து போகும்பொழுது மனசை பாதிக்கிறதே ஒழிய சத்தியமா காஷ்மீர்ல அந்த மிலிட்டரி மேன் செத்து போறா நியூஸா படிக்கணும் அவ்வளவுதானே. அது எங்க நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்ச இடத்துல நடக்கிறதுனா பெருசா பாதிப்பு தெரியுது. இல்லாட்டி யாரோ செத்து போயிட்டான் பாவம் மிலிட்டரி மேன் டெரரிஸ்ட் அட்டாக் தான். எல்லாரும் டெரரிஸ்ட் அட்டாக் காஷ்மீர்ல படிச்சிருக்கோம். பாம்பேல வந்த பிறகுதானே தெரிஞ்சது வலி என்னன்னு. நம்ம கண்ணெதிர்க்க போனவா வரல பாம்பு வச்சுட்டா அப்படின்னு பதறிச்சு. அதே காஷ்மீர்ல டெய்லி நடந்தது, ஈராக்ல டெய்லியே நடந்துருக்கு, பாகிஸ்தான்ல டெய்லி நடந்துருக்கு, ஆப்கானிஸ்தான் டெய்லி நடந்துருக்கு. எங்கேயோனு பொழுது நியூஸ் நமக்குன்னு வரும்பொழுது வலிக்கிறது, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டதான் பொழுது துடிக்கிறது. இவ்வளவுதான் எல்லா சுயநலம் தன்னை அடிப்படையா வச்சுட்டுதான் உலகத்தையே நம்ம பார்க்கிறோம். நம்மளை விட்டுட்டு உலகத்தை பாக்கிறது கிடையாது. மகாத்மாக்கள் எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி இருக்கா. துக்காரம் என்ன நடந்தாலும் சரி விட்டல் 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 ஜபிச்சுட்டு இருக்கா. வியாபாரம் ரொம்ப நஷ்டமா போயிடுச்சு. மனைவியோ வாயில வந்தபடி சிற்றா. ஆனாலும் டெய்லி சுகாராமுக்கு அண்ணம் கொடுத்துட்டுதான் இவள் சாப்பிடுவா. அப்படி ஒரு பத்தி வரதை திட்டும் திட்டுவா, ஆனா அவருக்கு கொடுத்துட்டுதான் சாப்பிடா. அவருடைய திட்டம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா குடும்ப தலைவர் ஒழுங்கா இல்ல வச்சுக்கோங்களேன், பெரிய கஷ்டம். குடும்பத்தை நிர்வாகம் பண்றது பெரிய கஷ்டம். சாதாரண விளையாட்டே கிடையாது. ஆற்றுல பொறுப்பு இருக்கு, குழந்தைகள் சாப்பாடு, குழந்தைகள் பசின்னு கேட்கும்போது சாப்பாடு கொடுக்க முடியாது. அவர் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கும், எவ்வளவு பெரிய வைத்தறிச்சல் அது. அது நரக வேதனை விட மோசம் அவருக்கு. அவருக்கு எல்லா கோபமும் விட்டோபா மேலதான், சுக்காரம் மேல இல்ல. விட்டல் எடுத்து வச்சிருக்கான் என் புருஷனை. இதே சிந்தனை தான், வேற ஒரு சிந்தனையும் கிடையாது. எல்லா பக்கமும் எல்லாரும் விதவிதமா பேசுறாரு. சுக்காரம் ரொம்ப நொந்து போயிட்டாரு. என்னடா எல்லாரும் படுத்துறாருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு மலை மேல உட்காந்துட்டார். பண்டார் டோங்கர் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தேகுல பண்டார் டோங்கர் ரொம்ப தெய்வீன்னு இருக்கும். அதுக்காக அங்க போய் உட்காந்துட்டார். விட்டோபா ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு, மரணம் இருந்தால் போதும்னு உட்காந்துட்டார். விட்டல் 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 ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு கருணாக பாம்பு அவரை சுத்தி இந்த புஸ் புஸ் புஸ்ன்னு சீரித்து. கருணாக பாம்பு அப்பொழுது அசரவே இல்லை. அவ்வளவுதானே சரி, பாம்பு கிடைச்சா உசிட்டு போகும், அவ்வளவுதான் மேக்சிமம். மரணம் அவ்வளவுதான் இருக்க வர என்ன இருக்குன்னு உட்காந்துட்டு. அப்ப தேவலோகத்திற்கு வாழ்லாம் சொன்ன, ஹே சுகா சாக்ஷா பரபிரம்மம் விட்டோபா, உன்ன பாம்பா சுத்தின் இருக்கான், கண்ணை திறந்து பா அப்படின்னு. பகவான் எந்த ரூபத்துல வேணாலும் வருவான். மத்தியமா வந்தான், வராகமா வந்தான், நாமதேவருக்காக நாயா வந்திருக்கான். எந்த ரூபத்துல வேணா சுவாமி வருவார். இப்படிதான் வரணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அப்ப சுகாரம் கண்ணே திறக்கல. அவன் இஷ்டத்துக்கெல்லாம் வந்தா நான் பார்க்க மாட்டேன். என் விட்டோபாவாக விட்டலனாக பாண்டுரங்கனாக பண்டரிநாதனாக வந்தா தான் பார்ப்பேன்னு பகவான் பார்த்தா பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தான். ஜம்மன் அழகான ஒரு காட்சி. அந்த பண்டார் டோங்கார் எந்த மரத்துக்கு தன் சுகாராமுக்கு பாண்டுரங்க தரிசனம் கிடைச்சதோ இன்னைக்கு அந்த மரம் சாட்சியா நிற்கிறது. எல்லாமே ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப தள்ளிதான் கிடையாது. 1608 தான் சன் சுகாராம் அவதாரம். எல்லாம் ஜஸ்ட் ஒரு 400 இயர்ஸ் பிஃபோர், 400 நூற்றாண்டுகளுக்கு முன் கூப்பிடுற தூரத்தில் இருக்கிற தெகுல தான் இத்தனையும் நடந்தது. பிரத்யக்ஷமா பாண்டரங்கன் காட்சி கொடுத்துட்டா. நீலமேக சாமலனாக செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோட சாட்சாத் மன்மத மன்மதனாக பகவான் அப்படி இடுப்புல கைய வச்சு நிக்கிறான் பாண்டுரங்கன் பண்டரீநாதன்.
சுகாராம் அப்படி பாதா பாதாதி கேசம் கேசாதி பாதம். விட்டலன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியே, என்ன பக்தி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கேன்னு துக்காராமுக்கு விட்டல் திருஷ்டி சுத்தரம். விட்டலனுடைய அழக பார்த்து துக்காராம் என் கண்ணே பட்டுடும் சொல்லி விட்டலன்னு பாண்டங்கனை அழக இவர் திருஷ்டி சுத்தரம். இதுதான் பக்தன் பகவான். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறாரு இல்லையா, அணி நன்னாறு அணி நன்னாறு அணி நன்னாறு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொல்லி திருக்காப்பு நீ நன்னாருன்னு ஒரு பிரார்த்தனை பெரியாழ்வார். அந்த மாதிரி ஆச்சரியமா விட்டலன் கொண்டாட துக்காராம் கொண்டாட பகவான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்தான். துக்காராம் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சா விட்டலன் சொன்னான், சமாதானப்படுத்தினா உன் கூட தான் இருக்கேன், எந்த கவலையும் நீ கவலைப்படாது, உலகம் அப்படிதான், இந்த வாழ்க்கை அப்படிதான், நீ பாடு என்ன நினைச்சு நிறைய அபங்கம் எல்லாம் பாடுன்னுட்டான். அப்ப துக்காராமுடைய தம்பி காணாம், அவர் அண்ணாவை காணமே தேடு தேடு தேடி கடைசியில வந்துட்டார். அவர் துக்காராம தேடிண்டு வரார், அந்த மலைக்கு வரார், அப்பதான் பாக்கிறார் துக்காராம பாண்டரங்கன் தன் மடிமேல வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கான். ஒரு குழந்தை அப்பா கொஞ்சரா போல சுகம். நமக்கும் பகவான் தானே தகப்பன், ஜெகன்மாதா ஜெகத்பிதா அவன் தானே. பாண்டரங்கா என்ன உன் மடியில உட்கார வச்சுக்கோடான்னு பிரார்த்தனை பண்ணுவோம். சத்தியமா மடியில உட்கார வச்சுட்டு கிருப பண்ணுவான் பாண்டரங்கள். அவனுக்கு இவ வேண்டியவா இவ வேண்டாதவன்லாம் கிடையாது, யார் கேட்கிறாளோ அவள்கிட்ட அவன் நெருங்குறான். நம்ம மற்றெல்லாம் கேட்கிறோம் பகவான் கிட்ட, வியாதி சரியா போகணும், வேலை செட்டில் ஆகணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல நிறைய கேட்கிறோம். தப்பே கிடையாது, அவன்கிட்ட தான் கேட்க முடியும். கூடவே உன்னை அனுபவிக்கணும்னு கேளுங்க. இன்னைக்கு என் கூட வா, என் கூட சாப்பிடு, நான் பஜனை பாடுறேன் நீ கேளு, அவன் அவன் அனுபவிக்கணும். எல்லாருக்கும் அந்த அருகதை உண்டு. எனக்கு தகுதி இல்லை, உங்க வயசு, உங்க ஜாதி, உங்க குலம், உங்களுடைய சம்ஸ்கிருத நாளே எதுவுமே முக்கியம் இல்லை, பகவானே எனக்கு ஒன்ன அனுபவிக்கணும். சின்ன ஆசை, ஒரு சின்ன ஆசை நிச்சயமா நடத்தி கொடுக்கும். எத்தனையோ சின்ன சின்ன ஆசைகள் நடத்தி கொடுத்துருக்காங்கல்ல பகவான், கார் வாங்கணும், வீடு கட்டணும், எப்பயோ நினைச்ச ஆசை, ஒரு கார் வாங்கணும் என் வாயிட்டு நினைச்சிருப்போம், இன்னைக்கோ வாங்கியிருக்கோம், ஏதோ ஒரு நகையை வாங்கணும்னு நினைச்சிருப்போம், பகவான் வாங்கி கொடுத்துருக்கான், வாழ்க்கை சொந்த வீடு வாங்கணும், இதெல்லாம் நிறைய லட்சியம் சொன்னோம். இந்த லட்சியத்துக்கு கூட பகவானே ஒன்னை பார்க்கணும், ஒன்னு அனுபவிக்கணும், இது வச்சுக்கோங்க. என்னைக்கோ ஒரு நாள் சுவாமி நடத்தி கொடுப்பான், அவனை கேட்டா சந்தோஷமா கொடுப்பான். அவனை கேட்டுட்டான தோ 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 அதான இடுப்புல கை வச்சிருக்கான், என்ன யாருக்கைகள் எடுத்து தரேன்னு தானே கை வச்சிருந்திருக்கான். அழகா சமாதானப்படுத்தி இருக்கான் பாண்டரங்கன். காணா பாத்தா ஜோரா பக்தனையும் பகவானையும் ஒன்னா பார்த்துட்டார் பரம சந்தோஷம். அழகா நாங்கள் தூரத்தில் நின்று இருந்தார் பாண்டன், எல்லாம் பேசினா சமாதானப்படுத்தினா பகவான் மறைஞ்சுட்டான். காணா வந்தார், அண்ணனை கட்டி பிடிச்சிருந்தார். துக்காராம் கேட்டார், என்ன தேடி வந்தியாரா, உங்களை தேடின்னு வந்ததுனாலே எனக்கு பகவத் தரிசனம் கிடைச்சது. பக்தாவை தேடி போனோம் உங்களை தானாவே பகவானுடைய தரிசனம் நமக்கு கேட்காமலேயே கிடைச்சிடும். திரும்பி வீட்டுக்கு ஏசிண்டு வந்தா இப்படி ஒட்டாம இருக்கார், அப்பப்ப மலை மேல போய் உட்கார்ந்து விடுறார், யாருக்கிட்டையும் பேசறது இல்ல, ராத்திரி மட்டும் வரார், கோவில்ல பஜனை பண்றார், திரும்பி காத்தாலும் மலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து விடுறார். ஆவலி பார்த்தா அவனால ஒரு மனசு கேட்கல, சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்க, தண்ணி கூட கிடையாதுன்னு சொல்லி டெய்லி அவளுடைய வீட்டிலேயே அந்த பண்டார் மலைக்கு அப்படின்னு நடக்கிற போக வர ஒரு 12 மைல் தூரம் இருக்கும். நினைச்சு பாருங்க, வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு, குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணிட்டு, சமையலும் பண்ணிட்டு, இவருக்கு தலையில ரோட்டி சப்ஜியை வச்சுட்டு, தன் தண்ணியை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் டெய்லி நடந்து போயிட்டு வரணும்னா இந்த காலத்தை அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிடுவான். எங்க வீட்டுக்காரர் மூளை சரியில்லைன்னு விடுவா, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. அவர் பக்தன், பக்த சிரோன்மணியா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு விடுவான். ஆனா டெய்லி போறா அவ வீட்டுல இருந்து நடந்து பார்த்தாலும் தெரியும், வண்டியில போகும்போது நம்ம 10-15 நிமிஷம் ஆயிடும், சுக்காரம் வீட்டிலே இருந்து இப்படி போகணும், ஏன் இந்திரியாணி நதியை கடந்து அப்படி நடந்து போகணும், நல்ல வெயில் வேற உண்டு பூனா தேகுல எல்லாம், அப்படி நடந்து போறா ஒவ்வொரு நாளும் அப்படி கிளம்புவா, வீட்டை விட்டு கிளம்பும்போது ஆரம்பிப்பான். ஜோரா சகசநாமம் திட்டர் நன்னா திட்டுவா, கேட்பா செவிச்சுடும் கீழ்மை வசவர்களே வையும். சிசுபாலன் சபையில உட்காந்து கிருஷ்ணன் 108 தடவை திட்டினான், 101 தடவை திட்டினான்லாம் சொல்றோம். ஆனா ஆவலி டெய்லி சகசநாம அர்ச்சனைதான். கருப்பன் என் புருஷனை கெடுத்து வச்சிருக்கான், அடுத்த வாழ்க்கை குடும்பத்தை கெடுக்கிறதே குழப்பு, குடும்பத்தை யாரும் நிம்மதியா இருக்க விடமாட்டான். பிரகலாதன் அப்பாவை கொண்டான், துருவனை தனியா பிரிச்சான், பரதனை கொண்டு தனியா உட்கார வச்சான், எல்லாம் ராவணன் கிட்டே தம்பியை பிரிச்சான் எல்லாம் சொல்றா அவள். விபீஷன் ராமன் கிட்ட வந்திருக்கலாம் சொல்றா, ராவணன் தம்பியை பிரிச்சான், எல்லாரும் பிரிக்கிறதே குழப்பு, இதையே சகஸ்ரநாமார்ச்சனை மாதிரி ஜபிச்சுட்டே மலையேறி வருவா. துக்காராமுக்கு அழகா தீர்த்தம் ரோட்டி எல்லாம் கொடுப்பா,
ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரா, திடீர்னு ஒரு முள்ளு குத்தி எடுத்து கால சுருக்குன்னு ஏறிடுச்சு. ஆனு கத்தினா நெருஞ்சு முள் நன்னா ஏறிடுச்சு. இந்த காலத்து குழந்தைகளுக்கு முள்ளுன்னா தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த காலில் முள்ளு குத்தி அதை அப்படியே கால் விழிக்கிறது, கால் விழிக்கிறது, விந்தி விந்தி நடக்கிறதாக்கா ஸ்கூல் லீவு போடுறது என்ன சொல்ல தெரியுமா? அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்து இருக்கேன். ரொம்ப சமத்தாலாம் இல்லை, எல்லாரும் இதெல்லாம் பண்ணாதானே வாழ்க்கை. ரொம்ப சமத்தா இருந்துட்டோம்னா பகவத்கிருப புரியாது. இந்த முள்ளு தைக்கணும், காலில் பழுத்தணும், கீழே கால் வச்சா வலிக்கணும், ஆத்து இருக்கவா எல்லாம் பின்ன வச்சு அந்த காலை நோண்டு 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 நோண்டணும். நான் பார்க்கறேன், நீ பாக்கற, நான் பாக்கறேன், நான் உண்மை இல்லை என்ன கடைசி இல்லை கடைசியில் பார்த்தா உடஞ்சு முள்ளு உள்ள உட்காந்துட்டு அப்புறம் அதை பழுத்துக்கணும், அப்புறம் மாவு கட்டி வச்சு கட்டணும். இந்த காலத்து குழந்தைகள் இதெல்லாம் இழந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு சந்தோஷம், இயற்கையோட வாழ்ந்த ஒரு காலகட்டம். நம்மளை சுத்தி இருக்க மனுஷன் நம்ம மேல சக்கரை இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு காலகட்டம் இல்லையா? ஐயோ குழந்தை கால் முள்ளு குத்திட்டு அப்பா தூக்கிட்டு அம்மா தூக்கிட்டு, அதெல்லாம் நிஜமாவே வாழ்க்கையில பொற்காலம் தான். நமக்காக அன்பு காட்டின ஒரு காலம், நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்காம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தா அத்தின்லாம் நம்ம மேல அன்பு காட்டின உத்தமமான காலம். நம்மளும் அவளுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம அவ அன்புக்கு மட்டுமே மயங்கின ஒரு காலம். குழந்தையா இருக்கும் நம்ம யாரும் ஸ்டேட்டஸ் பாக்குறதே இல்லை, அவ ஆட்டிடியூட் பாக்குறதே கிடையாது, அவ அழகா இருக்காளான்னு பாக்குறது, அவ ட்ரெஸ் சென்ஸ பாக்குறது இல்ல, அவ குளிக்கிறாளான்னு பாக்குறது, அவன் நகங்கடிக்கிறாளா, அவளுடைய எந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கிறது இல்ல. பெருசாக பெருசாக பெருசாகத்தான் குறைகள் மட்டுமே பார்க்க பழகிட்டோம். அப்பதான் எல்லா இடத்துலேருந்து ஒதுங்குறோம், ஆனந்தத்தை துடைக்கிறோம். குழந்தையா இருக்கும்போது வெறும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், காலில் முள்ளு குத்தி எடுத்து கத்தின்றே விழுந்தாள் ஆவணி. ஓன் அழுத வலி தாங்க முடியல, கீழே விழுந்துட்டா, பானை விழுந்துடுத்து தண்ணி கொட்டிடுத்து ஓன் அழுதா. உடனே சொன்னா கருப்பன் தான் முள்ளு போட்டுருப்பான்ட்டா, முள்ளு அதுபாடு கிடக்கு. ஏன்னா சுக்காரம் சொல்லியிருக்கா எல்லாம் விட்டோபா செய்யணுட்டாரா, அவர் பார்த்தா முள்ளு போட்டு அவன் தான் கஜேந்திரன் ஆதி மூலமேனு கத்துறான். ஏண்டாண்டா இந்த முதல்ல கடிக்கிறதுக்கு காரணம் நீதான், இதே குளத்துல எத்தனை நாள் நான் வந்திருக்கேன், இன்னைக்கு இந்த முதல்ல கடிச்சிருக்குன்னா நீதான் காரணம், ஆதி மூலம் எல்லாத்துக்கும் ஆதி கர்த்தா, நீதான் வந்து காப்பாற்றணும். ஆவலி கத்தினான், விட்டோபாதான் பண்ணிட்டான் கருப்பன், அவளை டெய்லி திட்டான்னு வெளியில முள்ள போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு. முள்ள எடுக்க முடியல, வலி யாரும் கிடையாது. உடனே டக்குனு கண்டத்தெல்லாம் தொடச்சுட்டான். எங்கேயாவது ஓரத்தை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பான். நான் அழறத பார்த்தா கைகொட்டி சிரிப்பான், ஐயோ அவன் முன்னாடி தோற்கப்படாத வைராக்கியமா, அவன் முன்னாடி தோத்தா உலகத்தையே ஜெயிக்கிறான், அவளுக்கு அப்படி ஒரு வைராக்கியம், அவன் முன்னாடி தோக்கப்படாது அப்படி கண்ணெல்லாம் தொடச்சுட்டு அப்படி பார்த்தா விட்டவா அழகா நடந்து வரான். பாவம் முள்ளு குச்சிடுத்து துக்காராமுடைய மனைவி ஆச்சே முள் எடுக்க, ஐயோ வரானே, யோகிகள்லாம் வரணும்னு காத்துட்டு இருக்கா, அவ பக்கம் திரும்பி கூட போகிறது இல்ல, இங்க அவன் மந்திரப்படாதேன்னு நினைச்சா இடுப்புல கைய வச்சுன்னு சாட்சா மன்மத்த மன்மத்தனாக சிம்மகதி கஜகதி ரிஷபகதி சர்ப்பகதியில வரானா பிரபு. சிங்கம் மாதிரி, யானை மாதிரி, காளை மாதிரி, பாம்பு மாதிரி வேகமா வராறான். இந்த கல்லறைகளை இறங்கினாரோன்னு காத்துல அப்படி ஆடி பாடி அப்படி இறங்குறதே ஒரு அழகு. அந்த ராஜம் அப்படி இல்லையா, அந்த ராஜசிம்மம் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் தேர்ந்து ஊதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. ஆண்டா சொல்றா சிங்கம் மாதிரி வாடா கிச்சா பாரு அப்படி வரானா, முகத்தை திருப்பிக்கிற சி வந்துட்டானே, என்ன பார்த்து கைகொட்டி சிரிப்பான். அவள் பெரிய துக்கம், முகத்தை திருப்பிட்டாரு, எந்த பக்கம் முகத்தை திருப்பினாலும் அங்க அந்த பக்கத்துல இருந்து வரும். எல்லாம் பார்த்தா இப்ப வந்தா பேசப்படாது, அண்ணா திட்டணும், இல்ல வாய் கொடுக்க மாட்டேன், எல்லாம் பிளான் பண்றான். பகவான் பக்கத்துல வந்துட்டான், நம்ம கண்ணை மூடிட்டான். எல்லாருக்குமே பயம் வந்தா கண்ணை மூடிட்டோம், தெரிஞ்சாதானே எனக்கு பயம், கண்ணை மூடிட்டாச்சுன்னா என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, அப்ப ஒரு சமாதானம். ஐயோ எல்லாரும் பயம் வந்தா டக்குனு கண்ணை மூடிக்கிறது, அந்த மாதிரி கண்ணை இறுக்கி மூடிண்டா ஹதயத்துக்குள்ளையும் தெரிகிறான் அந்தரியாமியா. துருவன் அஞ்சு மாசம் தபசு பண்ணி சாப்பிடாம கொள்ளாம நின்று கண்டுபிடிச்சான் அந்த அந்தரியாமிய, சர்வசாதாரணமா கண்டுபிடிச்சா. ஏன்னா துக்காராமோட ஒரு சம்பந்தம், பக்தாலோட சம்பந்தம் ஹிருதயத்தை பகவான காட்டி கொடுத்து. பெரிய யோகம் யஜ்யம் தபஸ் கர்மயோகம் ஞான யோகம் ஒன்றும் பண்ணதில்லை, வெறுத்து வெறுத்தே ஹிருதயத்தை பகவான பார்த்து, ஐயோ உள்ள தெரியுதானே கண்ணை திறந்து பார்த்தா வெள்ள உட்காந்து இருக்கான். உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் அவள் பாதத்தை தொடறான், எவனுடைய பாதத்தை தொடர்றதுக்கு 30 முக்கோடி தேவர்களும் அவனுடைய திருப்பாக்கடல்ல படியா நடக்கிறாளோ அங்கன்மா ஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே தங்கம் இருப்பார் போலே வந்து தலை செய்தோன்னு ஆண்டாள் சொல்றான். 30 முக்கோடி தேவர்களும் திருப்பாக்கடல்ல அவன் கீழே வந்து நின்று கைகூப்பின் இருக்காளேடான்றாள். அந்த எம்பெருமான் சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ர பாசு அவ்வளவு புருஷ சுத்த மந்திரத்தை சொல்லக்கூடிய சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபம் ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தினவன அத்தனை தேவர்களும் ஒதுங்க கோடோடி கருடன் மேல வந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவா பகவத்கீதை சொல்லும்போது விஸ்வரூப தரிசனம் காட்டின எம்பெருமான் பிரளயத்துல எல்லாத்தையும் முழுங்கிட்டு ஜோர கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பதசிய பத்திரசிய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனதாஸ்மராமி அழகா ஒரு ஆளிலே மேல குட்டி கிச்சாவ செந்தாமரை கைகள்னால செந்தாமரை பாதங்களை பிடிச்சு செங்கனி வாயில வச்சிருந்து படுத்திருக்கிற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இவ பக்கத்துல உட்காந்து இவ காலை எடுத்து தன் மடியில வச்சிருந்து வலிக்காம முள்ளெடுக்க. என்ன பாக்யம்! லக்ஷ்மி அழுதா, பிரபு உங்க கால் வலிக்கப்படாதுன்னு லக்ஷ்மி தேவி கூட பொறுமையா பிடிப்பாள். ரொம்ப அழுத்தினா வலிக்குமோன்னு ராமன் 2 நிமிஷம் உத்து பார்த்தா சிவந்து போயிடுவானோ, உத்து பார்த்தாலே சிவந்து போகிறதுக்கு மிருதுவான சரீரம். அவன் இந்த ஆவலியுடைய பாதத்தை தூக்கி மடியில வச்சுட்டு வலிக்காம முள்ளெடுத்தான். இது எடுத்தா நம்ம கழுகு வரணுமா இல்லையா? ஆவலி டக்குன்னு கால் எடுத்துதான் முள்ளு போட்டிருக்கான், அதனாலதான் வந்து எடுக்கிறான். இல்லாட்டி அவனுக்கு எப்படி தெரியும் ஏன் வந்து எடுக்கணும்? என்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக முள்ள போட்டிருக்கான், காலில் குத்தினோட முள்ள எடுக்கணும், நான் ஏமாற மாட்டேன். என்ன வைராக்கியம்! சத்தியமா இப்ப வைராக்கியம் இவன் சொல்றான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பாண்டங்களை தொட்டாலே சுகமா இருந்த பாண்டங்க நம்மள தொட்டா அழகா மடியில வச்சுட்டு அவர் காலில முள்ள எடுத்துட்டா வேகமா எழுந்தா கடகடகட நடக்கிறா. இவன் தொட்டதுனாலேயே காலில முள்ளு குத்தின அந்த வலியும் மாறி போயிடுது. இவன் பார்த்தான் இவகிட்ட ஒரு இறக்க சம்பாதிக்க முடியலையே. எத்தனையோ பேருக்கு இவன் கருணைய காட்டிருக்கான். இவன் ஓரத்துல தேங்க்யூடான்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே, சரி சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இவ பார்த்து கோபமா போக பாண்டங்கள் பின்னாடியே போறான். அதான் வேண்டாம் ஒதுக்கி தள்ளுறாளே மாட்டேங்க பின்னாடியே போறான். சுவாமி சுகார மணிக்கிற வித்தியாசமா இருக்கேன்னு அப்படி மலையில இருந்து பாக்கிறார். ஆவலி முன்னாடி நடந்து போற பின்னாடி இவன் வரான். சுகாராம் பார்த்தார் ஆலகால விஷமும் அமிர்தமும் ஒன்னா வருது, பேயும் ஊர்வசியும் ஒன்னா வருது, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்பினேஷன். அம்மாவாசையும் பௌர்ணமியும் ஒன்னா வருது, பாலும் தண்ணியும் ஒன்னா வருது, எல்லாம் பாக்குற ஆச்சரியமா அவருக்கு நம்பவே முடியல. ஆவலி வேற திரும்பி திரும்பி பாருங்க, வரான் 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 வரான், என்ன பண்ணி சொல்லுவான்னு தெரியலையே. பார்த்தா கரெக்டா பின்னாடியே வந்துட்டான் துக்காரம். வா 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 வாங்க ஆவலி, எங்க ஆத்துக்காருக்கு என்ன எவ்வளவு ஆசை, வா வா வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு ஒவ்வொரு கண்ணுல ஆனந்த பாஷம். ஐய பாண்டங்க ஆணுச்சா வந்ததே கோபம் அவளுக்கு. இவ்வளவு நாள டெய்லி கொண்டு வர்றது இவள், ஒரு நாள் கூட வா அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ், ரொம்ப நன்னா இருக்கு, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒன்னும் சொல்ல. என்னமோ கொடுப்பார், மண்ணு மாதிரி சாப்பிடுவார், கையை அமைப்பார், தண்ணி குடிப்பார், திருப்பி விட்ட விட்டு அவபாடு எழுந்து போயிட்டு ஒரு நாள் கூட அவளை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னதில்லை. அவருக்கு அவ்வளவுதான், வேற ஒண்ணு தெரியாது உலகத்துல. விட்டல்னால எல்லாம் நடக்கிறது விட்டுட்டா, ஆனா விட்டல் வாவான்றா இந்ததே கோபம். விட்டல் வந்தா ஆலிங்கனம் பண்ணா, விட்டல் கஷ்டப்பட்டு நடந்து வண்டியடா கால் வலிக்கிறதா. ஆவலி பார்த்தா பாவி மனுஷா டெய்லி நான் நடந்து வந்துட்டு இருக்கேன், ஒரு நாளை போல நான் வந்துட்டு இருக்கேன், அவனை பார்த்தா நன்னா இருக்கான் பாண்டவன் அப்படின்னா வெயில வராத கருத்து போயிடுவேன்னு. ஆவலி சிரிச்சா, இதெல்லாம் இனிமேல் கருக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு உண்டா? இதுக்கு மேல கருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நன்னா கருத்தாச்சு, கரிச்சான் குஞ்சு. உலகத்துக்கு அத்தனை கருப்பை சேர்த்தா கூட கிருஷ்ணனோட கருப்புக்கு சமானம் இல்லை, அப்படி ஒரு கருப்பு கிருஷ்ணன். ரொம்ப இழைச்சு போயிட்டேடா அப்படின்ற அவ பாக்குற இழைக்கிற உடம்பா அது. முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்டு முகிழம் சிறுதாமரை கையும் 100 தடா அக்காரடிச்சு 100 தடா வெண்ணெய் ஆண்டாளே கொடுத்துருக்கான். கலியுகத்துல வாரி வாரி வெளிச்சு வெளிச்சு முழுங்கிருக்கான், வெண்ணெய் பானை எல்லாம் பண்ணிருக்கான், எண்ணெய் குடத்தை உருட்டிருக்கான், வெண்ணெய் பானையை உருட்டிருக்கான், என்னெல்லாம் உண்டோ பாக்கி கிடையாது. உரியை முற்றத்து உருட்டி எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிருக்கான். சாதாரண அட்டகாசம் பண்ணதில்லை. இன்னைக்கும் கோகுலத்துல போனோம்னா அந்த தூண்ல எல்லாம் அப்படி இருக்க மூகத்தை வச்சு பார்த்தோம்னா நன்னா வெண்ணனா தடிக்கும். அவன் அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாலகிருஷ்ணனா இருந்தபோது வெண்ணெய் சாப்பிட்டு அதை தடவி 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 ரொம்ப ஷார்ப்பா இருந்த அந்த தூண் எல்லாமே மழமழன்னு ஆயிடுச்சு. அதுல இன்னைக்கு மூக்க வச்சோம்னா நன்னா வெண்ணனா தடிக்கிறது. எவ்வளவு வெண்ணையே சாப்பிட்டுருப்பான், அத்தான வெண்ண சாப்பிட்டவனை பார்த்து இவர் இழைச்சி போயிடுவேன்றார். அதுக்குள்ள பகவான பார்த்து சொல்றார், கலப்பா இருக்கிய பசிக்கிறான். ஆமாமான்னு உடனே ஆவலி பாண்டகன் ரோட்டி கொடுத்தா, வந்ததே கோபம் அவளுக்கு, கொண்டு இருக்கிறதே மூணு, இவர் எவ்வளவு சாப்பிடறோம் அவ்வளவுதான். ஆமா குடு குடு ரோட்டி நல்லா இருக்கும். வெக்கமே கிடையாது அவனுக்கு, அவன் நினைக்கிற வெக்கமே இங்க அவனுக்கு வெக்கம் கிடையாது. பத்தாளுக்கு வெக்கம் கிடையாது, பைக்கியத்துக்கு வெக்கம் கிடையாது, குழந்தைகளுக்கு வெக்கம் கிடையாது, பகவானுக்கும் வெக்கம் கிடையாது. நமக்கெல்லாம் வெக்கம் இருக்கு நினைச்சுக்கிறோம். அவளுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, கன்ஃபார்மா ஒத்துட்டா. பகவான் பார்த்தா அழகா ஆவலி ரோட்டி கொடுத்தா, சப்ஜி கொடுக்கறா, அவள் பாக்கியம் பாருங்க. பாண்டரங்கன் அவள் பண்ண ரோட்டி சப்ஜியை சாப்பிட்றான், ஆச்சரியமா அழகா சாப்பிட்றான். ரோட்டி டால் சப்ஜி இதை நான் சொல்லி 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 நான் துபாய் போயிருந்தேன். எல்லா ராத்திரியும் எனக்கு கூட்டு கூட்டு ரோட்டி சப்ஜி. நான் கேட்டேன் என்ன ஆச்சு, நான் சவுத் இந்தியன் அப்படின்னு. இல்ல குருஜி, வாட்ஸ்அப் சத்தங்கதெல்லாம் நீங்க திருப்பி ரோட்டி டால் சப்ஜி சொல்லிட்டே இருந்தேன், அதனால உங்களுக்கு பிடிக்கிறது நாங்களாம் முடிவு பண்ணிட்டோம் தான். என்ன சொல்ல முடியும் சத்தங்க சொல்றதுக்கு, அப்படி விட்டு ரோட்டி சப்ஜி சாப்பிட்டான்னு சொல்லி சொல்லி துபாயில நான் ரெண்டு வாரம் இருந்தேன். ரெண்டு வாரம் ஒவ்வொரு ஆத்தையும் சாப்பிட கூப்பிட்டு ரோட்டி சப்ஜி கன்ஃபார்ம்டா. நான் சந்துக்காரம் கதையை நன்னா கேட்டிருக்கு, இப்படிதான் கேட்கணும். ஆச்சரியம், பகவான் சாப்பிட்டான் சொன்னதுக்கு அது கிடைக்கிறது பாருங்க. அதுதான் அந்த பகவானுடைய கிருபை. அவனை நினைச்சிருந்து எந்த வார்த்தை சொல்றோமோ அந்த வார்த்தைக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. அதனாலதான் பெரியவா சொல்ற, நல்ல வார்த்தை பேசுங்கோ, நல்லதையே நினைங்கோ, பகவன் நாம ஜபத்துக்கு அத்தனை பலம் உண்டு, அந்த வார்த்தைக்கு பலம் வந்துடும். ஆச்சரியமா பகவான் சாப்பிட்டா சும்மா இல்லாம ரெண்டு ரோட்டி சாப்பிட்டோம், துக்காராம கூடுதுட்டான். ஒரு வெக்கம் பிடுங்கி திங்கிறது இருக்கிறதே மூணு, அது ரெண்டு மணிக்கு கொடுத்தாச்சு, மீதி ஒன்னு அவர் கொடுத்தா பத்தவும் பத்தாது. உடனே மனசுக்குள்ள வேண்டிண்டா, ஏதானும் தெய்வம் எனக்கு நிறைய ரோட்டி கொடுத்தா அவளுக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்திரத்துல உள்ள நிறைய ரோட்டி இருக்கு. அப்பாடா அவர் நினைச்சிருந்தா, இவர் கொடுத்தார் அவர் கொடுத்தார் பாண்டவன் சொன்ன, நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன், நான் வந்து அத்தனை ரோட்டியும் உனக்கு வர வச்சேன் அப்படின்னு. அவன் நம்பல, அவனை நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் இல்ல இல்ல இருக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணிதான் எங்க வீட்டுக்காரர் ஏமாத்தி வச்சிருக்கான்னு நினைச்சான். பாண்டங்கன் துக்காரம் அழகா சாப்பிட்டார்கள், குடிக்கிறதுக்கு ஜலம் இல்ல. பாண்டங்கன் சொன்னா அந்த பாறைய விளக்கு ஜலம் இருக்கும்னா, இன்னைக்கும் அந்த இடத்துல ஜலம் உண்டு. அதுக்கு முன்னாடி அந்த பண்டார் டோங்கார்ல ஜலம் கிடையாது, அதுக்கப்புறமா தான் பண்டார் டோங்கர்ல ஜலம். இந்த ஜலம் இன்னைக்கும் அங்க போறவாளுக்கு தீர்த்தம் கொடுத்துருக்கு. அந்த மலைக்கு போகணும். அங்க பார்த்தோம்னா ஒரு மூர்த்தியே உண்டு, பாண்டங்கன் ஆவலி பாதத்தை பிடிச்சிட்டு முள் எடுக்கிற மாதிரி. அப்ப கூட பாண்டகன் பாவமா அவளை பார்த்துட்டு இருப்பான், ஆவலி அவன் எங்கேயோ முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அத்தனை அழகு, இத்தனை மெதனாரு அப்படின்னா, சன் துக்காராமனுடைய பக்திக்கு பகவான் வசப்பட்டான். அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு வசத்தி அந்த ஆவலி. சுக்காரம் நிறைய அபங்கம் எல்லாம் எழுதுற, ஆனா அந்த ஊர்ல இருந்த ஒரு சாது சொல்லிட்டாரு, இப்படிதான் எழுதப்படாதுன்னு எல்லாத்தையும் கொண்டு நதியில போட்டு விடுறான். அது சுக்காரம் சொல்லிட்டு ரொம்ப பெருசு, ரொம்ப சில சில விஷயங்கள் தான் சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு. நதியில கொண்டு எல்லாத்தையும் போட்டு விடுறா, ஊர்ல இருக்கவாள்லாம் திட்டுறா, சில பேர் கொஞ்சரா, சில பேர் ஆகான் சிரிக்கிறா, சில பிராமணர்களுக்கெல்லாம் அவர் அபங்கம் எழுதுறது பிடிக்கல, ஒரு தூக்கி போட எல்லாம் சந்தோஷப்படுறா. ஆனா இந்திரியாணி நதிக்கரையில ஒரு பாறையில உட்காந்து ஒரு பாட்டுக்கு விரதம் இருந்துட்டா, விட்டல் விட்டல் விட்டல்னு ஜபிச்சுண்டு ஆச்சு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த இந்திரியாணி நதியில அந்த காகிதங்கள் மிதந்து வந்தது, காகிதம் மிதந்து வந்தது. பாந்தவங்க எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்தா, காகிதம் மிதந்து வந்தது. இன்னைக்கும் தேகுல சன் துக்காராம் அந்த விட்டோபா கோவில்ல துக்காராம் கைப்பட எழுதின அந்த அபங்கத்தினுடைய காகிதங்கள் பத்திரமா வச்சிருக்கா தேகு கோவில்ல. நீங்க பாண்டவங்களை பார்த்து இப்படி பிரதட்சிணமா வந்து துக்காராம் சன்னிதி விட்டு அதையும் சேவிச்சுட்டு வெள்ள வந்தாலும் ஒரு சின்ன ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்கும். அங்க ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள துக்காராமுடைய கைப்பட எழுதின அந்த அபங்க காகிதங்கள் இன்னைக்கு இருக்கு. காகிதம் மிதந்து வந்தது, அழகா எல்லா ஜனங்களும் அதை எடுத்துட்டா துக்காராமுடைய அபங்கங்கள் சத்தியம்னு பாண்டவங்க நிரூபணம் பண்ண. பேப்பர் நினையாம இருக்குமா, இன்னைக்கும் அதை அவ்வளவு முத்து முத்தா இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கே கோட்டி ஜென்ம சுக்கிருத்தம் வரும். நீங்க கூகுள்ல போட்டேன்னா கூட துக்காராம் அபங் அப்படின்னு போட்டு பேப்பர்ஸ் போட்டேன்னா போட்டோ இன்னைக்கும் கூகுள் இமேஜஸ்ல பார்க்க முடியும். இன்னைக்கும் இருக்கு அந்த அபங்கம், அந்த கையெழுத்து பார்க்கணும். அத்தனை அழகு, அத்தனை ஆச்சரியம். துக்காராம் கதறினார் பாண்டரங்கான். எந்த இடத்துல துக்காராமுடைய அபங்கங்கள் மிதந்து வந்ததோ அங்க ஒரு சின்ன ஒரு பாலகிருஷ்ண ரூபம் உண்டு. கிருஷ்ணன் முதல்ல பாலகிருஷ்ணா காட்சி கொடுத்தா, ஆனா இப்ப அங்க ராதாகிருஷ்ணன் இருக்கா. அது பக்கத்துல ஒரு பெரிய அபங் மந்திர் கட்டியிருக்கா சன் துக்காராம். நல்ல பெருசா ஒரு இந்த ரூ ஃபைட்டுக்கு சன் துக்காராமுடைய ஒரு மூர்த்தி ஜம்முன உட்காந்துருப்பா. சுத்தி வர அவர் எழுதின அபங்கங்கள் எல்லாம் மார்பிள் அப்படி எழுதி வச்சிருப்பான். தேகுலாம் போன இடம் அதெல்லாம் கட்டாயம் பாருங்க, அபன் மந்திர் பார்க்கணும். அழகான எந்த இடத்துல எந்த பாறையில சன் துக்காராம் உட்கார்ந்தாரோ இன்னைக்கும் அந்த ராதாகிருஷ்ண கோவில்ல அந்த பாறை பத்திரமா இருக்கு. சன் துக்காராம் உட்கார்ந்து பகவத் தியானம் பண்ண பாரு. இந்த பண்டார் டோங்கர் இன்னைக்கும் அந்த இடத்துலயும் ஒரு சன் துக்காராமுடைய சந்நிதி. எந்த மரத்துக்கு விஜயோபா காட்சி கொடுத்தானோ அதுவும் இருக்கு. இப்படி சன் துக்காராம் வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள். சன் துக்காராம சத்ரபதி சிவாஜி வந்து பார்க்கிறார். சத்ரபதி சிவாஜி சமத் ராமதாசரை பார்த்திருக்கா, சன் துக்காராம பார்த்திருக்கா, சன் துக்காராம் கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இருந்திருக்கா. துக்காராமுடைய பஜனைக்கு சத்ரபதி சிவாஜி வந்து உக்காந்துண்டு பஜனை அனுபவிச்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் சத்ரபதி சிவாஜி சன் துக்காராம் அவருடைய பஜனைக்கு வரார். அழகா அந்த பஜனைக்கு வரார், உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப ஒற்றர்கள் வந்து சொல்லிட்டா, ஔரங்கசீப்பினுடைய ஆட்கள்லாம் இந்த இடத்த சுத்தி வளைச்சிருக்கா, உங்களை கொண்டு போடுற நிராயுதம் ஒண்ணுமே ஆயுதம் இல்லாம வந்திருக்கா, அதனால உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா. ஒரு கால நீங்க வெளியில வரலன்னா உள்ள வந்து எல்லா தலையையும் தீவிடலான்னு தீர்மானம் பண்ணிருக்கான்னுட்டான். சிவாஜி பார்த்தா நச்சோ நம்மளாலே பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்படாதுன்னு எழுந்தார். வேகமா வெளில போகலாம். சன் துக்காராம் சொன்னார், பஜனையில் எழுந்துக்கப்படாது உட்காரு அப்படின்ட்டார். சிவாஜி சொன்னார், அடியனுக்கு பாக்கியம் இல்ல, களம்பணம் என்ன இல்ல இல்ல என்ன வேணா இருக்கட்டும் உட்கார் அப்படின்ட்டார். உத்தரவு உட்கார் பஜனை பண்ணு, எல்லாம் பாண்டங்கன் பார்த்து பாண்டார். துக்காராம் பார்த்தார், பாண்டங்கிட்ட பிரார்த்திச்சிருந்தார். அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி பார்த்தார், பிரார்த்திச்சிருந்தார், பகவானே என்ன வேணா பண்ண என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், இந்த பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடப்படாது, ஒன் பொறுப்புன்னு உட்காந்து நன்னா பஜனை ஜோரா பஜன் நடந்துட்டு திடீர்னு சத்ரபதி சிவாஜி வெளியில ஓடி வந்தார். கடகன ஒரு குதிரை மேல ஏறினார், வேகமா போறார். ஔரங்கசீப் பார்க்கலாம், ஏ சிவாஜி போறான்னு சொல்லி பின்னாடியே துரத்து துரத்து துரத்தினா. காட்டுக்குள்ள அப்படி ஓடினா, பெரிய சண்டை நடந்தது, எல்லாரையும் துவம்சம் பண்ணா சத்ரபதி சிவாஜி. கரெக்டா இங்க பஜனை முடிகிற சமயம் சுகாரம், ஹா பாண்டரங்கா எங்கடா போயிட்டாய் வாடா அப்படின்னு கரெக்டா அவர் சொல்லும் பொழுது சத்ரபதி சிவாஜி அப்படி உள்ள நுழைஞ்சார். எல்லாரும் திரும்பி பார்த்தா சிவாஜி நுழையடா, ஒரு சிவாஜி பஜனை பண்ணிட்டு இருக்கார். ஒரு சத்ரபதி சிவாஜி பஜனை பண்ணிட்டு இருக்கார், ஒரு சிவாஜி உள்ள நுழையடா. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்த கஷணம் உள்ள நுழைஞ்ச சிவாஜி மறைஞ்சுட்டார். அப்பதான் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. சன் துக்காராம் சொன்னார், ஜெய் போலோ பண்டைநாத் மகராஜிக்கு ஜெய். சத்ரபதி சிவாஜி அழுத, துக்காராமுடைய பக்திக்கு வசப்பட்டு பாண்டுரங்கன் சத்ரபதி சிவாஜி வேஷம் கொண்டு போனான். அப்ப சத்ரபதி சிவாஜி எவ்வளவு சக்தின்னு பார்த்துக்கோங்க. பாண்டுரங்கனே சத்ரபதி சிவாஜி வேஷம் போட்டானா, சிவாஜி இன்னைக்கும் இருந்து இந்த மகாராஷ்டிர தேசத்தை காப்பாத்தின் இருக்கா. இன்னைக்கும் இதுக்கு பலம் சத்ரபதி சிவாஜி தான். இன்னைக்கும் நிறைய கோவில்கள்ல சத்ரபதி சிவாஜிக்குன்னு ஒரு இடம் உண்டு. ஆனா ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் இந்துத்துவா எவ்வளவோ தாண்டி ஜெயிச்சுட்டு இருக்கு பாம்பே மகாராஷ்டிரம் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி இன்னைக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தான் இருக்க. அப்படி சன் துக்காராம் அவ்வளவு அழகா பாண்டரனுடைய கிருப்பையை நினைச்சு கதறி அழுதிருக்க. எல்லாரும் கொண்டாடுறா. ஒரு சந்தர்ப்பத்துல சன் துக்காராம் வீட்டுல மாடு இருந்தது. அந்த மாட்டுக்கு என்னது, பால் கறந்துதான் ஆவலி அதை வித்துண்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா. நன்னா இருக்கு அந்த மாடு குழுக்கு முழுக்குன்னு. துக்காராம் பஜனை கேட்டு 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 வளர்ந்த மாடு. இன்னைக்கு பிருந்தாவனம் துவாரக்கையெல்லாம் மாடு பார்க்கணும்னா குழுக்கு முழுக்குட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, துவாரக்கையிலாம் கோவிலுக்குள்ள வந்து பக்கத்துல நிற்கும். நீங்க தான் மாலை எப்படி வச்சுட்டு இப்படி துவாரகாதீசனை பார்த்தா மாலை நார் கூட இருக்காது, எல்லாத்தையும் சாப்பிடணும். எல்லா நேரம் முதல்ல கோமாதாக்கு தான் சமர்ப்பணும். கரெக்டா மாட்டுக்காரன் தான் துவாரகா. அதுவும் பிருந்தாவனத்துல கேட்கவே வேண்டாம், மாடுகள் வச்சதுதான் கட்டளை. பூரி ஜெகநாதத்துல பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுனா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். பக்கத்துல போன நம்மளால தூரத்துல கை கூப்பிட்டே போயிடும். பக்கத்துல கூட போக கூட தைரியமே இருக்காது. நன்னா அதுவும் துக்காராமுடைய பஜனைய கேட்ட மாடுகள் நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. அப்ப ரெண்டு திருடர்கள் இந்த மாடை திருடின்னு போகலான்னு பாக்கிறான். துக்காராம் பஜனை பண்ணிட்டு இருக்கான். இந்த திருடர்கள் மாடை எடுத்துண்டு தேகுனுடைய எந்த எல்லைக்கு போனாலும் குண்டாந்துடியை வச்சுட்டு ஒரு பூதம் நிக்கிறது. இவா எந்த பக்கம் போனாலும் அந்த பூதம் அவளை வெளில விடமாட்டேங்கிற. அதுக்குள்ள பொழுது விடிய ஆரம்பிச்சுடுத்து ஓடி வந்தா துக்காராம் காலில் விழுந்தார்கள். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்களோ, அந்த பூதம் எங்களை துரத்துறதுன்னா. யாரப்பா நீங்க எதுக்கு உங்களை துரத்துறதுன்னா, உங்க வீட்டு மாடை திருடலான்னு பார்த்தோம், தேகு எல்லையை தாண்ட முடியல, அதோ பாருங்கோ அங்க ஒரு குண்டாந்தடியை வச்சுட்டு ஒரு பூதம் நிக்கிறது, அவன் பாக்குற பார்வையே பயங்கரமா இருக்குன்னா. இவா கை காட்டுற திக்குல பார்த்தா ஸ்வயம் இடுப்புல கை வச்சுட்டு பாண்டரங்கன் நிக்கிறான். இவாளுக்கு பூதமா தெரியறான், அவருக்கு ஸ்வயம் பாண்டரங்கனா காட்சி. மகத் பூதம், பூத கிருத் பூத அப்படித்தான் சொல்றான். பெரிய பூதமே இதுதான், இதை விட பெரிய பூதம் வேற எதுவுமே கிடையாது. மகத் பூதம் சுகாராம் அழுதா பாண்டரங்கா மாட்ட வரைக்கும் காப்பாத்தீங்க. பாண்டரங்க மாடு வரைக்கும் ஏன் சொல்ற? எனக்கு எதானே பொழப்பு. கிருஷ்ணவதாரத்துல அழகா இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடினாச்சே அப்படின்னு துக்காராம் அடுத்த நாள் ஆவலி கிட்ட சொன்னார், மாட்டை காப்பாத்தினது பாண்டரங்கன், நீ சுத்தமான ஹிருதயத்தோட பால் கொடுத்தேன்னா நான் பாண்டரங்கனுக்கு கொடுப்பேன்னுட்டார். அவ்வளவு சரி போனா பொருள் உங்கள்கிட்ட பால் கொடுத்தார். அழகா துக்காராம் வந்தார், கொடுத்தார். பாண்டரங்கன் மூர்த்தி பால் குடிச்சார். பிள்ளையார் பால் குடிச்சாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி பாண்டரங்கன் பாலை குடிச்சுட்டான். ஒரு டெய்லி ஒரு டம்ளர் பால் கேட்க ஆரம்பிச்சுட்டார். ஆவலி பார்த்தா ஒரு டம்ளர் பால் வீணா போறது, யாருக்காவது நிக்கலாம். இவனுக்கு என்ன, இவனோ மாட்டுக்காரன் தெரியும், பால் திருடியும் குடிப்பான். இவனுக்கு போய் தனியா அதுக்கு பால் கொடுக்கணும், வேஸ்ட் அப்படின்னு நினைச்சா. ஒரு நாள் பொண்ணை கூப்பிட்டு கேட்டா, ஏண்டி நிஜமாவே அது பால் குடிக்கிறதாடி அப்படின்னு. எதுமா அதாண்டி அந்த கருப்பேன் இந்த கோவில நிக்கிறத குடிக்கிறதான். ஆமாமா, அப்பா கொண்டு வச்சு அழகா வாய திறந்து நன்னா குடிக்கிறதுமா, கடைசியில் இருக்க ஒரு துளியை கூட நாக்க உள்ள வந்து சுழட்டி எடுக்கிறதுமா, நான் பார்த்தேம்மா பாகீரதியும் பேர் அந்த பொண்ணுக்கு. அப்படியா, சரி இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு கிளம்பினான். சுக்காரம் ரொம்ப சந்தோஷம், நல்ல புத்தி வந்துடுத்தேன்னு நினைச்சான். பாண்டரங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இவ பால் கொடுத்து குடிக்கலன்னாலும் பிரச்சனை, குடிச்சாலும் பிரச்சனை. குடிக்கலன்னா சுக்காரம் போய் சொல்றாரு ஆயிடும், குடிச்சா அவளா பாலோட வந்துருவா. பால் கொடுக்குறேன், அதை கொண்டா இதை கொண்டா லிஸ்ட் வச்சிருந்தானே கோவிலுக்கே போகும். நன்னா கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு வந்துட்டான். பகவான் திருந்திரன் முழிக்கிறான், ருக்மணி சிரிச்சா, இது வரைக்கும் நீங்க இப்படி முடிச்சு நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை உங்களுக்கு நான் வந்து நான் படிச்சது கூட கிடையாதுன்னு பகவான் சொன்ன வெறுப்பேதாது. அவளை தான் பண்ண, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்களாச்சு, உங்க பக்தனுடைய மனைவியாச்சு, நான் என்னத்த சொன்ன எங்கிட்டயா சொல்றேன். அதுக்குள்ள ஆவலி வேகமா வந்தா சுட சுட பாலை கொண்டு அப்படி பாண்டன் வாயில் அப்படி வச்சா குதிக்க குதிக்க வாயில பட்டு அப்படின்னு திருப்பிட்டான். லேசா முகத்தை திருப்பிட்டான். இன்னைக்கும் தேகுல இருக்கிற பாண்டங்கள் லேசா அப்படி முகத்தை திருப்பின் இருக்கும். இன்னைக்கும் அந்த பாண்டங்களுடைய வதட்டில அந்த சூடுபட்ட தழும்பு இருக்கு. அது அந்த பாண்டனுடைய விசேஷம். இன்னைக்கும் அறக்காமை பாருங்கோ தேகு போகும்போது இந்த உதடுல கீழே உதடுல ரைட் ஹேண்ட் சைட்ல சின்னதா கரெக்டா அந்த சூடுபட்டு சுருங்கின தழும்பு. அதுக்கப்புறம் பாண்டங்கள் அவர் பார்த்தா சுட சுட பால் கொடுத்து முகத்தை திருப்பின, ஓ இது சத்தியமாத்தான் குடிக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தான். அதுக்குள்ள பாண்டன் ஓடி நான் துக்காராங்கிட்ட, நான் உங்ககிட்ட பால் கேட்டேன்னா நீ அதானே கொடுத்தா, இன்னைக்கு அவ பாட்டுக்கு வந்தா நீ பாட்டுக்கு விட்டுட்டா, சுட சுட பாலை கொடுத்தா பார்த்து அப்படி வதறி பிதுக்கி பிதுக்கி காட்டிச்சு. துக்காரம் அபங்கம் எல்லாம் பாடி அழகா வாயெல்லாம் தொட்டு அப்படியே அந்த தெழும்ப ஆக்கினா. மேகலாம் கோபமா வீட்டுக்கு வந்தா, கொதிக்க கொதிக்க வந்து பாலை கொடுத்தியா அப்படின்னு அப்படி பார்த்தா வந்து சொல்லிட்டானா, கோல் மூடி விட்டுட்டானா, சும்மா இருக்க மாட்டானே, ஹிண்டி கொதிக்க கொதிக்க பாலையா கொடுப்பா, பாவம் உதடு சுட்டு போயிடுச்சு. அவ இடுப்புல கை வச்சிருந்தா பாண்டரங்கன் மாதிரி. இன்னைக்கும் தேவூர்ல ஆவலிக்கு ஒரு சங்கதி உண்டு, துக்காரம் பக்கத்துல அவளும் இடுப்புல கை விடுதான் நிப்பா, தானாவே கை கூப்பிடுவோம். நம்ம பயப்பட்டு கிருஷ்ணனே பாண்டரனே பயப்படுற நம்பிக்கை சொல்றது. இப்படி இடுப்புல கைய வச்சிருந்தா என்னமோ காட்டுத்தீ எல்லாம் குடிச்சான்னு சொல்லியிருக்க பாகவத இருக்கு, ரெண்டு தடவை காட்டுத்தீ குடிச்சான்னு இருக்கு. அப்பெல்லாம் உதடு சுடலையோ, நான் கொடுத்த இத்தனோண்டு சூடு பாலா சுட்டுதோ அப்படின்னு சொல்லா. துக்காரம்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் கேட்ட நியாயமான கேள்வி, காட்டுத்தீய குடிக்க முடியும்னா சூடு பால் குடிச்சா உதடு வெந்து போகுமா அப்படின்னு சுக்காரம் பார்த்தா உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு. இன்னைக்கும் அந்த உதடுல அந்த கட்டாயம் வரணும். பகவான் பத்திரமா வச்சிருந்திருக்கா. என் பக்தனோட சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி வச்சிருந்தாலும் அவர்களுக்கு நான் ஹிதமானவன் நிற்கிறான் பாண்டன். அத்தனை வசக்தி, ரொம்ப பெரிய சரித்திரம் நிறைய உண்டு. சுக்காரம் 41 வயசுதான் பூமியில இருந்தான். அவர் சந்தோஷமா இருந்தார். பாண்டரங்கன் ஒரு நாள் சொல்லிட்டான், நீ வந்துடு வைகுண்டம் வந்துடுன்னுட்டான். துக்காரம் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், எனக்கு பண்டிரிபுரம் நன்னா இருக்கு, சந்திரபாகா நதி, குண்டலிகன் சன்னிதி, உன் நாமம், எனக்கு இது போதும், எனக்கு வைகுண்டம் எல்லாம் வேண்டாம். பகவான் சொன்னா, இல்ல நீ வந்துடு, ஏன்டா இதுக்கு மேல நீ இருந்தா அந்த உலகம் உன்னை கண்டுக்காது, உன்னை அவமானப்படுத்தும், ஏற்கனவே நிறைய படுத்திருக்கா, எனக்கு நீ வேணும் பாகம்ட்டா. உடனே துக்காரம் சொன்ன, சரி பாண்டரங்க உன் இஷ்டம், எப்ப வரணும்னா நாளைக்கு மத்தியானம் நான் உன்னை அழிச்சுட்டு போறேன், நீ இந்திரயாணி நதிக்கரையில பஜனை பண்ணின்று புஷ்பக விமானம் வரும் வா அப்படின்னுட்டான். துக்காராம் சரின்னுட்டான். ரங் பஞ்சமி, ஹோலி வந்தது இல்லையா, ஹோலிக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் கிருஷ்ணபக்ஷ த்விதீய எப்பவுமே ஞாபகம் ஹோலி பௌர்ணமி வருது பாருங்க, அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் துக்காராம் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. துக்காராம் பீச் அப்படின்னு தேகுல எப்பயாவது பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். துக்காராம் அழகா அடுத்த நாள் அன்னைக்காதான் சொல்லிட்டு அவர் வெளியே சிஷ்யர்கள் எல்லாரும் இருக்கா, நான் இன்னைக்கு வைகுந்தம் போறேன்னு. சாதாரணமா துக்காராம் பக்கத்து ஊருக்கு போனா கூட வைகுந்தம் போறேன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் நினைச்சா அவர்கள் நான் வைகுந்தம் போறேன்னுட்டா. அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூட நிக்கிறா, துக்காராம் நன்னா பஜனை பண்ணிட்டு இருக்கா. புஷ்பக விமானம் வந்தது பிரத்யக்ஷமாக, பல பேர் பார்த்துட்டு இருந்தா இந்திரயாணி நதிக்கரல அவர் புஷ்பக விமானம். அப்ப கூட துக்காராம் ஆவலிக்கு சொல்லி அனுப்பிச்சார், மா வைகுந்தம் போறேன் அவசரம், இப்பதான் மாடு பால் கறக்கிறது, இப்பதான் வீடு கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கு, நீங்க முதல்ல போங்க அப்புறம் முடிஞ்சா வரேன்ட்டார். துக்காராம் பார்த்தா சரி கூப்பிடா, நானாலும் வரல, 41 வயசு பசன் துக்காராம். அழகா புஷ்பக விமானத்துல சரீரத்தோட ஏறினார், சரீரத்தை விட்டுட்டு போகல. கலியுகத்துல 400 வருஷங்களுக்கு முன்னாடி 1649 வருஷம், சில இடங்கள் 1650 அப்படின்னு காணக்கிறது, அது பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. கிருஷ்ணபக்ஷ த்விதீயை இந்த பால்குண மாசம் கரெக்டா ஹோலிக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. தேஜோமயமாக ஒரு புஷ்பக விமானம் வந்து இறங்கிட்டு துக்காராம் பஜனை பண்ணிண்டே அந்த புஷ்பக விமானத்துல ஏறினார். எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி சரீரத்தோட கிளம்பிட்டார், சரீரத்தோட மோட்சம். இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, துக்காராம் மோட்சத்துக்கு வைகுந்த ஆரோகணம் பண்ண இடம். அதுக்கு சாட்சியா ஒரு மரம் உண்டு, பிப்பல் ட்ரீ. இங்க பிப்பல் மரம் உண்டு இல்லையா, இங்க மகாராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கும் அந்த மரம் பிரத்யட்சமா நிக்கிறது. இன்னைக்கும் துக்காராம் இன்னைக்கு மோட்சம் போனாரோ அன்னைக்கு லட்சோப லட்சம் ஜனங்கள் வந்து உட்காந்து பதினேழு பஜனை பண்ணிட்டு இந்த மரம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா நிற்கும். கரெக்டா மத்தியான சமயம் அந்த 12:30 அந்த சமயத்துல தான் துக்காராம் வைகுந்த ஆரோகணம் பண்ண, ராமன் பிறந்த சமயம் கரெக்டா அந்த டைம்ல மரம் லேசா அப்படியே ஆடும். இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த மரம் கரெக்டா அது வரைக்கும் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும். கரெக்டா எந்த சமயத்தை துக்காராம் வைகுண்ட ஆரோகணம் பண்ணாலும் அந்த சமயத்துல அப்படியே அந்த மரம் ஆடும். அதே சந்தர்ப்பத்துல ஆலந்தியில ஞானேஸ்வரர் கோவில் கலசம் ஆடும். சத்திய இன்னி வரைக்கும் நடந்துருக்கு, எப்பயாவது சந்தர்ப்பத்துல இப்ப முடிஞ்சிருக்கு, மார்ச் 25 முடிஞ்சு துர்கா பீச் போய் நின்று பாருங்க. அப்ப தெரியும் அந்த வார்கரி ஜனங்கள் சின்ன கிராமத்துல இந்திரயாணி நதிக்குள் பின் ட்ராப் சைடு ஓவர் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டைம் எல்லாம் அப்படியே விட்டல 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 இப்படியே ஜபிச்சுருப்பா. அந்த மரம் அப்படி கிடுகிடுன்னு ஆகும். அதே சமயத்துல ஆலந்தியில ஞானேஸ்வரர் சந்நிதியில கோபுரத்துல இருக்கிற ஒரு கலசம் ஆடும். மற்ற சமயத்துல ஆடின ஆடவே ஆடாது, எவ்வளவு பெரிய காசு வரும்போதுல ஆடினதே எவ்வளவு ரிசர்ச் பண்ணி பாத்துக்கா. கரெக்டா அந்த டைம்ல மட்டும் அந்த கலசம் ஆடும். இன்னைக்கும் 41 வயசு அத்தனை அபங்கம் பாடியிருக்க அறிய உண்டு. துக்காராம் சரித்திரத்துல நான் ஒரு 5% சொல்லியிருப்பேன், இன்னும் 95% பாக்கி இருக்கு. அவ்வளவு பெரிய சரித்திரம் சம் துக்காராம் சரித்திரம். பகவானோட கிருபை நமக்கு இந்த ஒரு வாரமா ஸ்ரீராமநாமி சமயத்துல ராம விஷயம் பக்த விஜயம் எல்லாம் அனுபவிக்கணும். நான் இவரை ரொம்ப பெருமையா சொன்ன 9 மணிக்கு முடிச்சிருவேன் அப்படின்னு அங்கநாதன் அம்மா சொன்னா பார்க்கலாம் அப்படின்னு. என்ன முடிவு பண்றாங்க, அது 9:30 தான் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வைபவம் சன் துக்காராமுடைய வைபவம். இன்னைக்கும் அவருடைய வம்சத்தார் இருக்கா, தேகுலேயே இருக்கா, நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் நான் சேவிச்சிருக்கேன். இன்னைக்கு நாமதேவ வம்சத்தார் இருக்கா, எத்தனையோ மகாத்மாக்கள் இன்னைக்கும் பூமியில வாழ்ந்துட்டு தான் இருக்கா. பாண்டரங்க பக்த விஜயம் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று. வேசியுடைய மகளா இருந்தாலும் காணோ பாத்திரா இன்னைக்கும் மரமா நின்றுட்டு தான் இருக்கா. நாமதேவர் இன்னைக்கும் பாண்டரங்கன் கோவில்ல படியா கிடக்கிறார். புண்டலீகன் அவ்வளவு அழகா அம்மா அப்பா பெருமையை காப்பாத்து இன்னைக்கும் பண்டரிபுரத்துல சமாதியில பாண்டரங்க தியானம் பண்ணிட்டு தான் இருக்கார். கூர்மதாசர் கை கால் அவயமே இல்லைன்னா கூட பாண்டரங்க பக்தி பண்ணி ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாண்டரங்க அனுபவிச்சுட்டார். தாத்தாமாலி ஹதயத்துக்குள்ளேயே பாண்டரங்கனை ஒழிச்சு வச்சார். சக்குபாய் பாண்டரங்கனை தானே கட்டி போட்டாள். துக்காரம் பாண்டரங்கன் அவ்வளவு அழகா தன்னோட அனுபவிச்சார். எத்தனையோ மகாத்மாக்கள் சமர்த்த ராமதாஸ் சத்ரபதி சிவாஜி இன்னைக்கும் பாண்டரங்க பக்த விஜயம் ஓடிட்டு தான் இருக்கு. பாண்டரங்கன் சத்தியம் கலியுக வரதன் பிரத்யக்ஷமா சுட்டு பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால விட்டல் விட்டல் விட்டல்னு நன்னா ஜபிங்கோ, தீரியமா வாழ்க்கைய வாழும், என்ன நடந்தாலும் பகவான் இருக்கான். உங்களுடைய தகுதி எதுவுமே முக்கியம் இல்ல. பக்தி நாமஜபம் இது ஒண்ணுதான் முக்கியம். பக்த விஜயத்தினுடைய ஒரே தாத்பரியம் நீ பார் நாமஜபம் பண்ணுங்க, உங்களுக்கு பெருசா பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் வைராகியம் உபவாசம் ஒண்ணு தெரிய வேண்டாம், வெறும் நாமஜபம். நீங்க பாரு சிம்பிளா நாமஜபம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கைய உங்க கடமையை பண்ணிட்டு வாங்க, மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். அழகாவது உட்கார்ந்து இருக்கணும், நம்ம எல்லாம் உட்காரத்துக்கு ஒரு இடம், தலைக்கு மேல சாணு லைட்டு உட்காரத்துக்கு சாறு இதெல்லாம் நீங்க வீட்டுல கொண்டு வந்தேடலாம். உங்களுக்காக நீங்க வரதுக்கு முன்னாடியே சேரெல்லாம் போட்டு உங்களுக்காக ஒரு சேர் காத்துட்டு இருந்ததோன்னு நீங்க உட்காடுறதுக்குன்னு. அப்ப இதெல்லாம் நம்ம பிரயத்தனப்படலையே, நம்ம வீட்டை விட்டு இறங்கின ஒரு ஆட்டோ வருது வாய் ஆட்டோ அப்படின்றோம், அங்க போகணும்னு இறங்கணும்ன்ற வரோம் இல்லை, எல்லாமே எல்லாம் 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 இப்ப முடிஞ்ச உடனே திரும்பி போகிறதுக்கான எல்லாம் ரெடியா இருக்கு. அப்ப பகவான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை நடத்துவான். பயப்படாதீங்கோ கவலைப்படாதீங்கோ குழம்பாதீங்கோ, பகவான் இருக்கான் கைவிட மாட்டான், கைவிடத் தெரியாது. கருணாசாகரன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்றார் நம்மாழ்வார். யாருக்கு அவனிடத்துல பக்தி இருக்கோ அவ்வளவு சௌலபியமா தன்னையே கொடுக்கறான் பாண்டுரங்கம். நீங்க குடும்ப தலைவியாவே இருங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ என்னவானா இருங்க, உங்க ஜாத்தியோ குலமோ வயசோ உங்க ஸ்லோகம் தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம், விரதம் இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம், மனசு உரிமைப்படலையே கவலைப்பட வேண்டாம், விடாம நாமஜபம் வரலையே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வர ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, கோவிலுக்கு போங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, கடமைய பண்ணுங்கோ, விட்டலன் தானா பக்குவப்படுத்தான். ஆவலிக்கே இவ்வளவு கொடுத்துட்டான், நம்ம கொடுக்க மாட்டானா? கிஞ்சித்து நம்பினாலும் கிருப பண்ணுவான். ஒரு ஓரத்த ஒரு சின்ன நம்பிக்கை, தங்கம் காப்பாத்தும் நம்பி வாங்குறோம், கிரவுண்ட் வாங்கி போட்டா காப்பாத்தும் நம்புறதெல்லாம் அசத் அப்படின்னு பெரிய அசத் நாமஜபம், கலியுக தர்மம் நாமஜபம், வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். சரீரத்துல வியாதி எல்லாருக்கும் இருக்குதான், இது விஷயமே இல்லை. காத்திர பாருங்க, மருந்து சாப்பிடுங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்க, கர்மாவை கழிக்கணும், கர்மாவை முடிச்சுட்டு பேக் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கணும். இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்ன கடமையோ பகவான் நம்மளை பிஸியா வச்சிருக்கான், மாத்தி மாத்தி கடமை கடமை இல்லைனா வீணா போயிடுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நம்மளை காப்பாத்தின் இருக்கு, ஆவிட்டே இல்லைன்னா போர் அடிச்சிடும், பாம்பே ட்ரெயின்ல கூட்டம் இல்லைன்னா பயமா இருக்கும். இதெல்லாம் யதார்த்தம், பாம்பே ட்ரெயில கூட்டம் இருக்கணும், அதெல்லாம் பாம்பே மாதிரி இருக்கும், டிராபிக் இருக்கணும், டிராபிக்கே இல்லாம வந்ததுல என்னாச்சு ஊர்ல யாருமே இல்லையே ஏதாவது பிரச்சனையான்னு தோணும், டிராபிக் நிக்கணும், அச்சுச்சோ கரெக்ட் டைம் போகணுமே பயப்படும், அப்ப விட்டலாம் விட்டலாம்னு சொல்லணும், அப்ப டிராபிக் மூவ் ஆகணும், அப்ப விட்டலான்னு கிருபா தெரியும். இவ்வளவுதான், என்ன வந்தாலும் பகவன் நாமத்தை சொல்லுங்க, வழி உண்டு, எல்லாத்துக்கும் வழி உண்டு, எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு, எல்லாருக்கூடவும் பகவான் உண்டு, காப்பாற்றுவான், கைவிட மாட்டான். நம்பிக்கையோட நாமஜபம் பண்ணுங்க, இல்லையே ஒன்றும் மாறின மாதிரி தெரியல, ஏதோ ஒரு நாள் மாறும், விதையை விதைச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நீங்க டெய்லி விதையை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க, இன்னும் முளைக்கலையே, நேற்றி விதைச்சு இன்னைக்கு முளைக்க ஒவ்வொரு நாள் எடுத்து பார்த்தா சத்தியமா விதை முளைக்கவே முளைக்காது, விதையை விதைச்சிடணும் தண்ணி விடணும் காலத்தே முளைக்கும். விதை வெளில வரதுன்னா அது முன்னாடி உள்ளுக்குள்ள கீழே வேர் விட்டுடும், நமக்கு அது பூமியை உடச்சுட்டு வெளில வந்த பிறகுதான் நமக்கு தெரியறது. இப்ப தென்னை மரம்லாம் பார்த்தோம்னா பொறுமையா வரும், சத்தியமா நம்ம வச்சு நம்ம தண்ணி இளநீர் குடிக்கவே முடியாது, யாரோ ஒருத்தான் குடிக்க முடியும், ஆனா அது அவ்வளவு பெருசு வளர்றதுக்குள்ள வேர் அவ்வளவு கீழே போகும் ஆணிவே. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய ஒவ்வொரு பக்தியும், நீங்க சொன்ன ஒவ்வொரு நாமஜமும், நீங்க பண்ண ஒவ்வொரு பூஜையும், நீங்க பண்ண ஒவ்வொரு அர்ச்சனையும், நீங்க போன ஒவ்வொரு கோவிலும் வேர் விட்டு நன்னா பரவி இருக்கு, நிச்சயமா ஒரு நாள் முளைக்கும், உங்க பிரார்த்தனை பலிக்கும், நல்லது நடக்கும், வீண் போகாது. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு பாண்டங்க பக்தர்கள் சொல்லு, நிவார் நாமஜபம் பண்ணு, தீரியமா நாமஜபம் பண்ணுங்க, உங்க கடமை என்ன உண்டோ பண்ணுங்க, என் பகவான் என் கூட இருக்கா. சஞ்சயன் திருதாஸ் கூட தான் இருந்தார், கோகுலம்லாம் கூட போனதில்லை, ஆனா விடாம கிருஷ்ணா சொன்னார், நடா கிடைச்சதுன்னா பகவான் பகவத்கீதையை சொல்றத லைவ் கமெண்ட்ரி கொடுக்கிற பாக்கியம் கிடைச்சு கொடுத்து, திருதராசனுக்கு கூட கிடைக்கல அந்த பாக்கியம், அவனுக்கு கிடைச்சது கூட அவன் டைவர்ட் பண்ணிவிட்டான், சஞ்சயனுக்கு சொல்லி கொடுப்போம், சஞ்சயனுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணு போன்ட்டான். அக்ரூர 11 வருஷம் கம்சனோட தான் வேலை பண்ணிட்டு இருக்கா, பிருந்தாவனத்துக்கு எப்ப போவேன், கோகுலத்துக்கு எப்ப போவேன் கதறிட்டு இருக்கா, கடைசியில கம்சனை அபிஷியலா அவன் அனுப்பி வச்சுட்டான், போய் கூட்டுட்டு வாங்க. அது வரைக்கும் கம்சன் எல்லாரையும் கிருஷ்ணனை கொலை பண்றதுக்கு அனுப்பினான், முதல் தடவையா கிருஷ்ணனை கூட்டுறதுக்கு அனுப்பினது அக்ரூர தான். 11 வருஷம் அவர் பாட்டு தடை பண்ணிட்டு இருக்கார், நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார், பகவான் பெருசா கொடுத்துட்டான், கவலையே படாதீங்க, பல நாள் பிரார்த்தனை பண்ண நடக்கலையா, பெருசா சேர்த்து வச்சு நல்லதுதான் கொடுப்பான், நல்லதுதான் நடக்கும், நல்லது தவிர ஒரு நாள் ஒரு கெடுதல் நடந்ததில்லை நடக்காது. தைரியமா நாமஜபம் பண்ணிட்டு சந்தோஷமா நிம்மதியா பாண்டங்களை தியானம் பண்ணிட்டு இருந்து திரும்பி எப்ப பாண்டரங்கன் சங்கல்பம் பண்றானோ, இப்ப நீங்க ஆசைப்படுறீங்களோ, பகவான் எப்ப என்ன கூர்ந்து வரானோ, திரும்பியும் கூடி இருந்து கொள்வோம். நிறைய விஷயம் உண்டு, ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். அபங்கம் எல்லாம் கூட நான் சொல்லவே இல்லை, நிறைய அபங்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அவ்வளவுதான். அத்தனை குட்டி கிடக்கு விஷயங்கள், ரொம்ப சாதாரண சிம்பிள் சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம வாழ்க்கையோட ஒட்டின விஷயங்கள் நிறைய நாமஜம் பண்ணது சந்தோஷமா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பலாம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நோட்ஸ் எடுக்கிற மாமா அங்க நான் ஒரு வாரம் சொன்னதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஒரு 10 நிமிஷம் ராதே கிருஷ்ணா.